हरे 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 राम हरे राम 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 हरे हरे
राम
हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे
हरे
हरे राम हरे राम 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 हरे हरे
राम
हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे
हरे
हरे राम हरे राम 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 हरे हरे
हरे
कृष्ण हरे कृष्ण 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 हरे
हरे
हरे राम हरे राम 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 हरे हरे
हरे राम हरे राम 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 हरे हरे
हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे
हरे
भूषणं श्रीमद्वेङ्कटमाचार्यम्
மாது பொருந்திய மார்பும் புகழ்மலிந்த தாமண்ணு மாறும் அடிபணிந்துள்ளன பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமணத்திகள் பைங்கள் அழுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழல் முப்பொறி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவல்லிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும், கணநர்ச்சிகை முடியும். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துலகா, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஆராமம் குணசஞ்சயசிய சதனம் முக்கியம் சதாஸ்ரேயச காருண்யஸ்ய ததாகரோ நிரவதேராதேர்ஹி சித்தௌஷதம் கோராகௌக தவாக்னி சஞ்சய கணக சம்சாரமேகானில சாட்சாத் மூலதனம் சதாம் விஜயதே ஸ்ரீ பத்மநாப பிரபு. கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுதினை செய்யும் கூற்றின் தமர்களும் குருகதில்லா. விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் துரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதுமின்றே. இன்று போய் புகுதிராகி எழுமையும் ஏதம் சாரா கொன்றுநேர் மாடம் மாடே குறுந்து சேர் தெருந்தி புன்னை மண்டலற்பிழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே. ஊரும் புல் கொடியும் அப்தே உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகும் தீரும் நோய் வினைகளெல்லாம் பின்னம் நாமறிய சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசினேன். மற்றொன்றும் வேண்டா மனமே மதிரரங்க கற்றினம் மெய்த்த கழினை கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு. துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்று ஒப்பிலேன் ஆகிலும் நின் அடி அடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையார். எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் காலில் போய் ஏன் விழறோம் அப்படின்னா நம்ம எல்லாம் ரட்சிப்பதற்காகத்தானே. அவன் ரக்ஷகன், அவன் ஸ்வதந்திரன், அவன் சர்வஜ்ஞன், அவனுக்கு அகடித்த கடனா சாமர்த்தியம் உண்டு, எல்லாத்தையும் மாற்றும்படியான பலவான், நம்முடைய சகலவிதமான பாவங்களையும் அழிக்கும்படியான சக்தன், நம்முடைய பூர்வ ஜென்மம் இந்த ஜென்மம் எல்லாம் பூரணமா தெரிஞ்ச ஒரு சர்வஜ்ஞன், அதில்லாதபடிக்கு கருணாசாகரன், சௌலபியத்திலே நம்மிடத்திலே இறங்கி வரக்கூடிய ஒரு பிரீதி உடையவன், இந்த பூமியிலே இறங்கி வந்த பிறகு சௌசீல்யன்ற குணத்தோட நீர்மைன்னு சொல்லுவான், நம்மோட கலந்து பழகும்படியா நம்ம ஒரு பூ கொடுத்தாலும் பழம் கொடுத்தாலும் வாங்கிக்கிற ஒரு நீர்மை. ஒரு சின்ன குழந்தை தனக்கு ரொம்ப பிடிச்சவாளுக்கு பாதி சாக்லேட்டை கடிச்சுட்டு வாயில போட்டு எடுத்து கொடுக்கும், உடனே அம்மா அப்பா ரொம்ப ஆசையோட வாங்கி சாப்பிடுவான். ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே ராமச்சந்திரமூர்த்தி ஏதோ சாப்பிட்டு இருக்கானா, அப்ப தசரன் அப்பா குருவா அப்படின்னு பகவான் பாதி சாப்பிட்டதை எடுத்து அப்படியே கொடுக்கறான். அமிழ்து அமிழ்தத்தை விட வசத்தியதுன்னு அந்த குட்டி குழந்தை கொடுக்கறது. அந்த மாதிரி அது குழந்தை கொடுக்கற சீக்கி எச்சைன ஒதுக்கறது இல்லை இல்லையா, அது என்ன கொடுக்கறதோ அப்படியே வாங்கிக்கிறோம் இல்லையா. நீர்மைன்னு சொல்லுவான் அந்த குணத்துக்கு, கலந்து பழகுதல்னு பேர். அந்த மாதிரி சுவாமி நமக்கு பிடிச்சதெல்லாம் அவருக்கு கொடுக்குறோம், அது வாங்க அவருக்கு பிடிச்சதை கொடுக்குறோமோ இல்லையோ, எனக்கு இது பிடிக்கும் இதை சுவாமிக்கு கொடுக்கறேன் அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா, அதெல்லாம் வாங்கிக்கிற அப்படி ஒரு உத்தமன். அவன் காலில் விழறதுனாலே என்னடா பிரயோஜனம் அப்படின்னா சோர்விடத்து துணையாவர் என்றேன் அந்த காலம் அந்த காலம் அடைவதன் முன்னம் அப்படின்ற ஆழ்வார்கள். அந்த அந்திம காலத்திலே அந்த கடைசி காலத்திலே நம்மளை மீட்டு வைகுந்த விண்ணகருக்கு அழகு கொண்டு போவதற்காக விழணும். நம்மாலே முடியாத சமயத்திலே பிராரப்தம் நம்ம மேல விழுந்து நம்மளை படாத பாடுபடுத்துற சமயத்திலே நம்மை ரட்சிக்கணும். ஒரு பெரிய சிங்கத்தின் வாயில ஒரு சிங்கத்திட்ட ஒருத்தன் மாட்டிட்டுட்டான் அப்படின்னா அவன் தன் சுய பலத்தினாலே தப்பிக்க முடியாது. அவ யாராவது இந்த சிங்கத்தை விரட்டுற உபாயம் தெரிஞ்சவர்கள் இருந்தான்னா அதை விரட்டி காப்பாற்றுவா. அதுபோல உன் காலில் விழறேன்பா, ஆணைக்கு நீ அருள் செய்தமையா. நீ ஆணைக்கெல்லாம் அனுகிரகம் பண்றியப்பா, கஜேந்திர ஆணைக்கு அனுகிரகம் பண்ணா அல்லவா, அதுபோல எனக்கும் பண்ண. கஜேந்திரனை போல ஒரு கஷ்டம் வந்த பிறகும் உன் ஸ்மரணை பண்ணி நாமஜபம் பண்ணி உன்னை ஆதி மூலமே கூப்பிடுற அளவுக்கெல்லாம் நான் ஒன்னும் பெரிய பக்தன்லாம் கிடையாது, அப்படியே மனச உங்ககிட்ட கொடுத்தவன்லாம் கிடையாது. ஆனாலும் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அந்த காலத்துக்கு இப்பயே சொல்லி வைக்கிறேன், அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வைக்கிறேன், நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு பெரியாழ்வார் ரங்கநாதன் காலில் விழ. ஏண்டா ரங்கநாதன் காலில் விழணும் அப்படின்னா, பிரம்மதேவன் சுவாமி கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி எப்பதான சிருஷ்டியே பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் பூஜை எல்லாம் பண்ணணும், உன்னுடைய மூர்த்தி எல்லாம் தியானம் பண்றேன், இருந்தாலும் ஒரு அர்ச்சாவதார மூர்த்தி இருந்தா நான் டெய்லி ஒரு நாலு பூ போடுவேன், நான் சாப்பிடுற சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுவேன். எப்ப பார்த்தாலும் திருப்பார்கடல் ஓடி வந்து ஓடி வந்து ஓடி வந்து சந்தேகம்லாம் கேட்க முடியல, டைம் பத்த மாட்டேங்கிறது. திருப்பாக்கிறவள் வரனா கூடவே தேவர்கள்லாம் வேற ஓடி வந்துடுறா, ஏகாந்தமா பிரைவசியா உங்களோட பேசக்கூட முடியறதில்ல, மனசுக்குள்ள ஆதங்கத்தை கொட்டி தீக்க முடியல. ஒரு அர்ச்சாவதார மூர்த்தி இருந்தா சௌகரியம் அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி ஆச்சரியமா தானே ஒரு அர்ச்சாவதார மூர்த்தி ஆகி தன் கையினாலே அவர்கிட்ட ஒரு மூர்த்தியை கொடுத்தான். அந்த மூர்த்தி தான் ரங்கநாதன். அவர் சத்தியலோகத்துல வச்சுட்டு பூஜை பண்ணார், வைகுண்டத்திலேருந்து சத்தியலோகம் வந்து சந்தர்ப்பத்துல இஸ்வாசு மகாராஜா சத்தியலோகத்துக்கு பிரம்மதேவரை பார்க்க போனார். அப்ப பிரம்மதேவர் பூஜை பண்ற சமயம் ஆஹான்னு பார்த்தார், மயங்கி போயிட்டார், ஜோரா இருந்தது. பிரம்மதேவர் பூஜை முடிச்சா என்ன வேணும்னு கேட்டார், நீங்க பூஜை பண்ற மூர்த்தி வேணும், அடிமடியில கை வைக்கிறீங்க அந்த மாதிரி கேட்டுட்டார். பிரம்மதேவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவரா ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்த மூர்த்தி இப்படியா பாதார் பகவ சங்கல்பம்னு சொல்லி உடனே இஸ்வாகு கிட்ட கொடுத்துட்டார். உடனே இஸ்வாகு உடனே கிளம்பிட்டான் சத்தியலோகத்துல, கிளம்பி நேர அயோத்தியா வந்துட்டா, அயோத்தியால கொண்டு வந்து அந்த மூர்த்தியை ஸ்தாபிதம் பண்ணிட்டான். இப்படி இத்தனை லோகம் கடந்து வந்த ஒரு மூர்த்தி, அது இல்லாதபடி இஸ்வாகு குலத்திற்கு அத்தனை பேரும் பூஜை பண்ண மூர்த்தி ராமன் உள்பட அந்த இஸ்வாகு குளத்துல கடைசியா பூஜை பண்ண ராஜா ராமன் தான். அதுக்கப்புறம் லவகுசாவுக்கு அந்த பாக்கியம் விட்டு போயிடுச்சு. சமயத்துல ஆத்துல பாக்கலாம், திடீர்னு என்னைக்கா ஒரு நாள் யாரோ ஜோசியன்னு சொன்ன உடனே குலதெய்வத்து மேல அபிமானம் வரும். குலதெய்வம் எங்கன்னே தெரியாது, யாருன்னே தெரியாது. அப்புறம் ஒரு 10-15 பேர்ட்ட விசாரிச்சுட்டு கடைசியில ஒட்டுமொத்தமா ஏதோ குத்து மதிப்பா சில இடத்த முடிவு பண்ணுவாங்க. நிஜமாவே அதுதான் குலதெய்வமான்னு தெரியாது, ஏதோ ஊரெல்லாம் வச்சுட்டு அவா சொன்னா இவா சொன்னா, கடைசியில தெய்வத்தை யார் யாரோ காட்ட முடியும் நிலைமை ஆயிடுச்சு. ஆ மூதாதையர்கள் அந்த வழியில கரெக்டா வந்தோம்னா அந்த சுந்தரம் இல்லை, விட்டு போயிடுறது இல்லையா. அது மாதிரி லவகுசாவுக்கு விட்டு போயிடுச்சான். ஆனாலும் எல்லாரும் சொல்றத கேட்டு அப்பப்ப ஸ்ரீரங்கம் வந்துருவாளாம், எதான கல்யாணம், குசனோட பொண்ணுக்கு கல்யாணம், லவனோட பசங்களுக்கு கல்யாணம் அப்படின்னா சரி நம்ம குலதெய்வம் சேவிச்சு வந்துருவோம் அப்படின்னு அயோத்தியாலேருந்து ஸ்ரீரங்கம் வந்து சுவாமிக்கு ஒரு பூஜை எல்லாம் பண்ணி அவருக்கு வஸ்திரம் எல்லாம் கொடுத்துரு, சுவாமி இந்த மாதிரி கல்யாணம் அனுகிரகம் பண்ணுங்கோ, ஸ்ரீ ரங்கநாதன் துணைன்னு பத்திரிகைகள் மேல போகுது. அழகா ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கநாத பரபிரம்மனே நமஹ அப்படின்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அயோத்தியால போய் எல்லாம் ஏற்பாடு பண்ணுவார். குழந்தை பிறந்து கொடுத்தோம்னா மொட்டையடிக்கிறது, காது குத்துறது, அன்னப்பிராசனம் வரைக்கும் ஸ்ரீரங்கத்துல வந்து பண்ணுவாளாம் ராம குலஸ்தர். அப்படி ஒரு சுவாமி, அந்த சுவாமி எப்படிப்பட்டவர் அப்படின்னா யார் எதை எப்படி கேட்டாலும் கொடுத்துடக்கூடிய ஒரு பலவா பக்தர்கள் அப்படின்னா நீர்பண்டமா உருவுவாராம் சுவாமி. நீர்பண்டம் அப்படின்ற பெரியவா ரைஸ் கட்டி எடுத்து வெள்ளை கிடக்கிறதுன்னு கரைஞ்சு போகுமே, அந்த மாதிரி பக்தா ரங்கா அப்படின்னா நீர்பண்டமா உருகிடுவார் கூப்பிட்டானே அப்படின்னு, ஐஸ் கட்டி பெரிய ஐஸ் கட்டி டக்குனு உருகினா அப்படின்னு நீர்பண்டமா உருகுவா சுவாமி. ஆனா அப்படி அப்படிதான் வச்சுக்கோங்க, நீர்பண்டமா உருகும்படியான ஒரு சுவாமியா. சந்தர்ப்பத்துல ஒருத்தர் ஸ்ரீரங்கம் போனார். இப்போ 365 நாளும் ஸ்ரீரங்கத்துல உற்சவம் தான். சித்திர உற்சவம்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கும். சித்திர வைகாசிலாம் வசந்த ருத்து அல்லவா, ரொம்ப விசேஷமா இருக்கும். சைத்ர ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லுவார். சைத்ர மாதம் சுவாமி அவதாரம் பண்ணார், சைத்ர மாதம் பகவானுக்கு பட்டாபிஷேகம்னு தீர்மானம் பண்ணார், சைத்ர ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அந்த சித்திர மாசத்துக்கு அவர் அழகா பகவான பார்க்க போன அந்த சித்திர வீதியில பகவான் அப்படி தேர்ல வராராம். நம் பெருமாள் அழகிய மணவாளன், ஆபரணத்துக்கு அழகு சேர்க்கும் பெருமாள், முன்னிலும் பின்பழகிய பெருமாள் விஸ்வாகுலத்தினர் நம் பெருமாள் அப்படி அழகா திருவீதி உலா வராராம். ரங்கநாதனுடைய உற்சவ மூர்த்திக்கு தான் நம் பெருமாள் பேரு. அந்த பெருமாள் கையில் இருக்கிற சக்கரம் தான் பிரயோக சக்கரம். சாதாரணமா சக்கரம் எல்லாம் இப்படிதான் இருக்கும், நம்ம பாக்கிறமா இருக்கும், சங்கம் சக்கரம். ரங்கநாதனுடைய சக்கரம் மட்டும் எப்படி இருக்கும், ரெடி டு அட்டாக் அப்படின்ற மாதிரி. யார் பக்தால கஷ்டம் உடனே தலையை சீவிடலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கும். அப்படி அம்பரீஷன் பக்கத்தில் இருந்த சூர்சன சக்கரத்தாழ்வு மாதிரி நம் பெருமான் கைகள்ல இருக்கக்கூடிய சக்கரத்தாழ பிரயோக சக்கரம் அப்படின்னு. மத்தெல்லாம் சக்கரம், இது பண்றது பிரயோக சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி அந்த பெருமாள் ரதத்துல ஜம்மன வராரா சித்திரை வீதியில. ஆச்சரியமா பார்த்தார், மயங்கி போயிட்டார் இந்த மகாத்மா. அவர் ரொம்ப ஆசை இன்னும் பக்கத்துல போய் சுவாமிய நன்னா பார்க்கணும் அப்படின்னு. நம்ம பெருமாள் இவ்வளவுதானே இருப்பார், அலங்காரம் எல்லாம் பண்ணிருப்பா, நன்னா உத்து பார்க்கணும் இல்லையா, அது ஒரு சுகம் தானே. பத்மநாபரே பல்லக்கடாவில் எட்டி எட்டியில பார்க்க வேண்டியிருக்கு. சில வாகனத்துல மட்டும் அபாடான்னு பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு பத்மநாபர் நன்னா பார்க்கணும் வேட்டை ஆராட்டும் பொழுது மட்டும்தான். மற்ற சமயத்துல மூர்த்தி எங்க பூ எங்க இதை தேடுறதே பெரிய பாடு. இவரை தேடுறதே பெரும்பாலும் தாயார் வேற ஓரத்துல இருக்காளா இல்லையா வெட்டி பாப்பா. என்னமோ முஸ்லீம்கள் பரதா பண்ற மாதிரி முகத்தை மட்டும் தான் காட்டுவோம். அதுலயும் மூக்கு கண்ணெல்லாம் கண்ணு மட்டும்தான் தெரியும், வாய் மூக்கெல்லாம் கூட முடிஞ்சு வருவோம் தாயா. அதனால முஸ்லீம்கள் சகவாசு தோஷமானதுல தாயார் கூட முகத்தை வெள்ள காட்ட மாட்டேங்கிறாங்க. அவ்வளவு படுதா போட்டுதான் இருக்க. நான் நம்பெருமாள் ரொம்ப அழகா இருப்பார், பக்கத்துல போய் பார்க்கணும்னு ஒரு ஆசை. அதனாலதான் ஏண்ட அபிஷேகம் போய் பார்க்க ஓடுறோம் அப்படின்னா, சுவாமியுடைய திருமேனி சௌந்தரியத்தை பூரணமா அனுபவிக்கிறதுக்கு சமயம், நல்ல சமயம் அபிஷேகம். அதனாலதான் அபிஷேகம் அபிஷேகம் நிறைய பேர் ஓடணும். பூரணமா அவன் அவனாக பன்றிபுரத்தை பார்க்கணும். அதனால பகவானுக்கு அபிஷேகம் நன்னா உட்கார்ந்து பார்க்கலாம், சுகமா பார்க்கலாம். சில இடங்கள்ல அபிஷேகம் பார்க்கறதுனா பரவாயில்லை. மலையப்ப சுவாமி இது பார்க்கணும், வெள்ள வரவே மனசு வராது. இவ்வளவு பெரிய மூர்த்திக்கு அப்படி அபிஷேகம் பண்ணும்போது அப்படி இருக்கும். மலையப்பன் புருஷவருக்கு பண்ணாலும் சரி, மூலவருக்கு பண்ணாலும் சரிதான், எல்லா இடங்கள்லயும் மூலவருக்கு அபிஷேக ஆராதனை கிடையாது. அழகா அதனால நம் பெருமாள் நன்னா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அப்படியே போறா, நல்ல கூட்டம், ஜன நெருக்கடி, அவாவா முன்றாளம் முந்தி தழுறாள, முந்தி 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 அவாவாளுக்கு ரங்கா 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 ரங்கான்னு ரெண்டு கைய மேல தூக்கிண்டு கதறாளாம். இவர் பார்த்தா துக்கம் நெஞ்சடைக்க வேணப்பா, ரங்கா உன்ன பக்கத்துல இருந்து கண்ணார பாக்குற அருகதை ஒரு பக்தி எனக்கு கிடையாதா, அப்பேற்பட்ட ஒரு பாபியா நான், உன் பக்கத்துல கொண்டு வந்து சேர்க்க மாட்டியா, நான் உன்ன ரசிகன் இல்லையா, ரசிகன் ரசிகத்துவம் இருந்தாதான் பக்தி வரும், ரசிகத்துவம் இல்லைன்னா அது பக்தி இல்லை. அதான் பெரியவா சொல்ல, ரசிகா புவி பாவுக்காக, ரசிகஸ்வபாவம் இருக்கிறதா தான் பாகவத ரசிக்க முடியும். அதுல உட்காந்து வேதாந்த தத்துவத்தை தேடுறால் ரசிக்க முடியாது. என்னடா தரகடியா சொல்லிட்டு இருக்காளு அப்படின்னு சொல்லிட்டு, அது வேதாந்தம் இருக்கு இல்லைன்னு சொல்லல, ஆனா பிராதான்யமா பகவத் ஸ்வரூபம் தான் பாகவத. ஏண்டா வசதி அப்படின்னா, திரும்ப திரும்ப சுவாமியுடைய ரூப வர்ணன் முதல் கண்டத்திலேருந்து கடைசியில முடியற வரைக்கும் திரும்ப திரும்ப நாராயண ரூப வர்ணனை, அது பாகவத்தோட பெரிய பலம். அங்கங்க ரூபமில்லாத சுவாமியை வர்ணிச்சாலும் கூட எல்லாருமே பார்த்தா சுவாமியோட வர்ணனை, விராட் புருஷ ரூபமா இருக்கட்டும், அந்தர்யாமி ரூப வர்ணனையா இருக்கட்டும், பரிசுத்து சுவாமிய கர்ப்பத்துல பார்த்ததா இருக்கட்டும், திரும்ப திரும்ப பாருங்க துருவனுக்கு உபதேசம் பண்றதா இருக்கட்டும், இல்லாட்டி நரசிம்மர் ஆவிர் பவிக்கும்போது அந்த ரூப வர்ணனையா இருக்கட்டும், இல்லாட்டி தாசாமாவிரபூச்சௌரீ ஸ்மயமான முகாம்புஜாம் பரதரஸ்வக்வி சாட்சாத் மன்மத மன்மத ரூபமில்லாத ஏன் சாட்சாத் மன்மத மன்மதன்னு சொல்லணும். காமனை பயந்த காலை இடவகை கொண்டதென்பர் எழில் அணி அனந்தபுரம் அப்படின்றார் நம்மாழ்வார். காமன் எவ்வளவு அழகா இருப்பான்னு நினைக்கிறோம், அச்சோ அவனோட தவறுனை போய் பாருங்க திருவனந்தபுரத்துல. அப்ப காமன்ல அழகில்லைன்னு தெரிஞ்சது. பத்மநாபனுடைய சுண்டு விரல் நகை அழகு கூட கிடையாது. இந்த ஆள் காட்டி வரல அழகு நகத்தை பார்த்தேன், நகத்தையே பார்த்துட்டு இருப்பேன். என்ன அழகா இருக்கு, நகத்தை பிடிச்சி ஒரு கடி கடிச்சு பாருங்க சுவாமியோட நகமே ஒரு அழகு. காமனை பயந்த காலை இடவகை கொண்டதென்ப எழில் அணி அனந்தபுரம். அந்த பத்மநாபர் படுத்துனால அனந்தபுரத்துக்கே ஒரு அழகை வந்து விடுச்சான். இல்லாட்டி அனந்தபுரத்துக்கு பெரிய அழகு கிடையாது, பத்மநாபனுடைய அழகு அனந்தபுரம் வரைக்கும் பரிமளிக்கிறது அப்படின்னு சொன்ன. அந்த மாதிரி ஒரு பாசார், நான் ஒரு ரசிகன் அல்லவா, நான் கஷ்டப்பட்டு என் ஊரெல்லாம் விட்டுட்டு உன் ஊருக்கு வந்திருக்கேன், நீ உன்னோட அழக காட்டி கொடுக்கலாம் வச்சுக்கோ, நான் போய் சொல்லிடுவேன் எங்க ஊர்ல. இந்த மாதிரி இந்த சுவாமி எல்லாம் அழகு அழகுன்னு சொல்ற, ஒன்னும் காட்ட மாட்டேன், வரையே வச்சு அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்லிடுவேன். மனசுல நினைச்சாரா உடனேயே அந்த ரம்பெருமாள் பக்கத்தில் நிற்கிற பக்தருக்கு ஒரு ஆவேசம் வந்துடுச்சு. எப்படி பரசுராமருக்கு வந்து சுவாமியுடைய ஆவேசம் வந்ததோ அது போல ஆவேசம், சாதாரண பாஷை சொன்னா சாமி வந்துடுச்சு அப்படி சொல்லணும். பட்டருக்கு ரங்கசாமி வந்துடுச்சு. எத்தனையோ சாமி வரும், சில சாமியில நல்ல சாமி, ராமசாமி, கிருஷ்ணசாமி, ரங்கசாமி, நம்ம ரத்னசாமி, பத்மநாப சுவாமியில நல்ல சாமி. எப்பயா வர்றதே தெரியாது, வந்தா அப்படி வருவா, இருக்கிறதே தெரியாது, ஆனா காட்டி கொடுத்தா அப்படி காட்டி கொடுப்பா. அப்படி சுவாமிகள்லாம் பேயாக்க ஆடுற சாமி இல்லை, இதெல்லாம் காளிய நர்தனம் ஆடுற சாமி ஆச்சு. உடனே அந்த பக்தருக்கு ஒரு சாமி வந்து கொடுத்து எல்லாரும் ஓரம் தள்ளுங்கோ அப்படின்னு விட்டான். ஜனங்கள்லாம் பயந்து நெடுங்கடா, நடா அப்படின்னா அவனை வர சொல் அப்படின்னு கைய காட்டி கூப்பிடுறார் பக்தர். இந்த மகாத்மா நீ முன்னாடி வா, நன்னா பாரு சுவாமியேன்னு. இவருக்கு ஒண்ணுமே புரியல, ஒன்னத்தான் சொல்றேன் வா அப்படின்னு விட்டான். உடனே அப்படியே கண்கள்ல ஆனந்த வாசம் வழிய போய் நின்னா சுவாமி முன்னாடி. நன்னா பாரு, நீ நன்னா பாரு, நீ நன்னா பாக்கிறதுக்காக, ஏன்னா ரத்தம் கிளம்பல அங்கே எல்லாரும் இழுத்து இழுத்து பாக்குறா, ரத்தம் அந்த இடத்த விட்டு கிளம்ப மாட்டேங்கிறது. ஏண்டா கிளம்பலன்னா இவர் நன்னா பார்த்தவரை தான் கிளம்பணும் நின்றுடுச்சா ரசம் நம்பருமா ரசம் நின்றுடுச்சு. உடனே இவர் நன்னா பார்த்தாரு, ஜோரா கீர்த்தனம் எல்லாம் பாடினா அதுக்கப்புறம் ரதம் நகரம் சரி. இந்த மகாத்மா வேற யாரும் இல்ல, சத்குரு தியாக பிரம்மம். இன்னைக்கு தியாகராஜ ஆராதனை நாள், இன்னைக்கு தியாகராஜர் புஷ்யர், ரொம்ப விசேஷமானவர். நமக்கு எல்லாம் பகவான் தானாசே தலைச்சு கொடுக்கறான். நம்ம எதிர்த்தியா ஒரு டேட்ட போடுறோம், அந்த டேட்டுக்குள்ள எல்லா மகாத்மாக்கும் உள்ள வரானா நம்முடைய பாக்கியம் தான். அகோபாக்கியம் அகோபாக்கியம் திருமணத்தை ஆழ்வார் திருநக்ஷத்திரம் முதற்கொண்டு எல்லாம் வந்து சேர்றது தானாக அப்படின்னா அதுதான் பகவத் கிருப. புஷ்ய பகுள பஞ்சமி ரொம்ப விசேஷம், தியாகராஜ ஆராதனை. இன்னைக்கெல்லாம் திருவாயூர்லாம் கோலாகலமா இருக்கும். நம்ம அயோத்தியா நகர்லயே தியாகராஜ ஆராதனை கொண்டாடுறதுக்கா காத்தால உஞ்ச பிரித்தி. இப்ப பார்த்தேன் அங்க வராக சுவாமி போயிட்டு வரேன், என்னடா அது தியாகராஜ ஆராதனை பார்த்தா ரெண்டு பக்கம் கூட்டமா உட்காந்து ஆளாளுக்கு தியாகராஜ கீர்த்தனை பாடிட்டு இருக்கா. இல்ல சென்னையில் திருவையாறு அதா போட்டுடுவா, திருவையார் ஊர் கூட எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அமெரிக்கா திருவையார், அரியூர் திருவையார் போயிடுச்சு. என்னடா நான் ஒரு தியாக பிரம்மம், ஆச்சரியமான ஒரு தியாக பிரம்மம், காக்கர்ல வம்சம்னு மணவாடு தெலுங்குகார் மணவாடுன்னு சொல்லுவா, ஆச்சரியமானவர். அத காவேரி தீரத்துக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. மகாத்மாக்கள் மண்டி கடந்த ஒரு நதி தீரம் காவேரி. நிஜமாவே அன்னைக்கு வாசுதேவாச்சாரியர் சொல்லியிருந்த காவேரி ரங்கா கஸ்தூரி ரங்கா, இந்த காவேரி ரங்கான்னு டைட்டில் கொடுத்ததே தியாக பிரம்மம் தான் சுவாமி. தன்னுடைய கீர்த்தனையில எப்படி திருவாரூர் பஞ்சரத்ன கீர்த்தனை சொல்றோமோ அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்க பஞ்சரத்ன கீர்த்தனை சொல்லி ஒரு அஞ்சு கீர்த்தன பாடுகள் ரொம்ப விசேஷமா இன்னைக்கு எல்லாரும் பாடுவான். அந்த மாதிரி சுவாமி தியாகராஜ தியாக பிரம்மம்னு தான் எல்லாருமே சொல்லு. அந்த தியாக பிரம்மம் மோட்சம் அடைஞ்ச ஒரு நாள் ரொம்ப விசேஷம். புஷ்ய பகுல பஞ்சமின்னு இந்த பஞ்சமி திதிக்கு அத்தனை விசேஷம். இன்னைக்குதான் அவர் தை எவ்வளவு வசதி பார்த்துக்கோங்க. அவர் மோட்சம் அடைஞ்சவனால் கடைசி கொஞ்ச அவர் சமாதி அடையிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் சன்னியாசம் வேற வாங்கிட்டார். அதனால இந்த பிரம்மச்சரி கிரகஸ்தரம் வானப்பிரசம் எல்லாத்தையும் பார்த்த ஒரு மகாத்மா. சில பெரியவா சொல்றா ஸ்வயம் நாரதரோட அவதாரம் அப்படின்னு காண கிடைக்கிறது. தியாக பிரம்மத்தை பத்தி சொல்லும் பெரிய சரித்திரம், அளவிடக்கூடிய ஒரு சரித்திரம். அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு ஆச்சரியமா அவரோட சிஷ்யர் ஒருத்தர் ஒரு பெரிய ராமர் போட்டோ எடுத்துட்டு வர, அந்த காலத்துல தஞ்சாவூர் இதெல்லாம் பண்ணி கரெக்டா முகூர்த்த சமயத்துக்கு இவர் இப்படி நடந்து இப்படி உள்ள ஏறாராம். அச்சோ ராமா, என் பொண்ணு கல்யாணத்துக்கா காலால் நடந்து வந்தியா, கால் வெளிக்கிறதுன்னு பாடுறோம். அப்படியே ஏற்பட்ட ஒரு பெரிய மகாத்மா. ராஜாக்கள்லாம் கூப்பிடுறா, அப்ப சொல்றார் மனசே நீ சொல்லு, நிதிசால சுகமா ராமுடு சந்நிதிசால சுகமா அப்படின்னு பாடின மகாத்மா. திருவனந்தபுரம் அவர் பக்கத்துல அப்படி உச்சது, ஏன்னா சுவாதி திருநாள் சமகாலத்தை சேர்ந்தவர் தியாகபிரம்மன். அவரை பத்தி கேள்விப்பட்டவனே மகாராஜா சுவாதி திருநாள் இங்கேருந்து சற்கால மாறார்னு ஒருத்தர் அனுப்புறார், ரொம்ப ஃபேமஸ் சற்கால மாறார். சற்காலத்திலையும் ஆச்சரியமா பாடக்கூடிய ஒரு இது உண்டு, அவருக்கு பலம் உண்டு. அவர் அங்க போறாரு, ஓரத்துல உட்கார்ந்து இருக்கார், ராஜா வர சொன்னாரு, ராஜா அவர் இன்விடேஷனை கொண்டு போயிட்டு இருக்கார். நம்ம திருவனந்தபுரம் நடக்கிற நவராத்திரி உற்சவம்ல அந்த மாதிரி சமயத்துக்கு கூப்பிட போறா சற்காலமாரா. அப்ப தியாக பிரம்மம் வந்து அழகா இவரை பார்த்துட்டு கீர்த்தனை பாட சொல்றாரு, அவரும் நன்னா பாடுறாரு. உடனே தியாகபுரம் ரொம்ப சந்தோஷமாயி ஒரு தம்பூராவை எடுத்து அதுல மேல ஒரு பட்டு நூலை சுத்தி அப்படி பிரசன் பண்றாரு. அது பெரிய ஹயர்ல அவர் சர்டிஃபிகேட் மாதிரி இருக்கு. அந்த காலத்துல ரொம்ப வசதியா ஒருத்தர் பாடுறான்னா தம்பூராவோட தலையில அந்த நுனி இருக்கும் இல்லையா, அதுல வந்து ஒரு பட்டு நூலை சுத்தி கொடுத்தானா இப்பெல்லாம் டாக்டரேட் பட்ட மாதிரி இருக்கு அப்படி கொடுக்கறா. ஆனா தியாகபுரம் சொல்றாரு, இந்த ராஜசபைக்கும் போகிறது இல்லை, க்ஷமிக்கணும் அப்படின்ட்டார். மகாராஜ் சாயிதான் ரொம்ப வருத்தப்பட்டார். அவர் ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தானா பத்மநாப கீர்த்தனா அப்படி பொழிஞ்சிருப்பா. அது என்னவோ ஏன் மிஸ் ஆயிடு, எனக்கு ரொம்ப வருத்தாரா மிஸ் பண்ணிட்டாரே, வா இவரே தனியா பாடிருக்காரு, ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தார்னா இன்னும் சக்கவோடு போட்டிருக்கலாம் பத்மநாபன். அது ஏதோ பகவத் சங்கல்பம் என்னன்னு சொல்லதில்ல, ஆனா அது மட்டும் ஒரு வருத்தம் உண்டு. தியாகபுரம் கதைப்படுத்தாடா பத்மநாபன் மிஸ் பண்ணிட்டாரு, இருந்தாலும் நம்ம பத்மநாபர் தியாக பிரம்மம் மிஸ் பண்ணிட்டாரேன்னு ஒரு ஆதங்கம் எனக்கு உண்டு. ஆச்சரியம் அப்படி சத்குரு தியாக பிரம்மத்துக்கு அனுகிரகம் பண்ணறாங்க. அவர் மனசுல நினைச்சா உடனே தன் ரதத்தை நகர விடாம நிறுத்தி தட்சணா அனுகிரகம் பண்றாங்கன்னா அந்த சுவாமியுடைய தாசானுதாசர்களா நாம இருந்துட்டோம்னா சுவாமி நமக்கு வேண்டியதெல்லாம் பண்ணுவான், அதுதான் ரகசியம். அதனாலதான் தியாக பிரம்மம் தான் சொல்றாரு, எந்தரோ மகானுபாவலு அந்தரிக்கு வந்தனம். என்ன வார்த்தை, எல்லா பாகவதற்கும் சேர்த்து ஒரு நமஸ்காரம், ரொம்ப பெரிய விஷயம். சில பேர் பாகவதா லிஸ்ட் பாகவதே நம்ம ஃபில்டர் பண்ற லிஸ்ட் ஒன்று வச்சுக்கோங்க, இவெல்லாம் குட் பாகவதா, இவெல்லாம் பேட் பாகவதா, இவெல்லாம் பரவாயில்ல சொல்லலாம் அப்படின்னு சில பாகவதா. சில பேர்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாகவதா கண்ணத்துல போட்டுருவோம். சில பேர்லாம் சரி அப்படின்ற மாதிரி. ஆனா எந்தரோ மகானுபாவலு அந்தரிக்கு வந்தனமுழு, அத்தனை பேருக்கும் வந்தனம்னு சொன்ன ஒரு மகாத்மா. அந்த பாவம் இருந்ததுனாலே தான் திருமாலை வசத்தி. எந்தரோ மகானுபாவலு அந்தரிக்கு வந்தனமுழு, பக்தி பண்ணுங்கோ, பகவத் தியானம் பண்ணுங்கோ, சுவாமிய அனுபவிங்கோ அப்படின்னு சுலபமா சொல்லிக் கொடுக்க வந்தவர் தான் தொண்டரடி கொடி ஆழ்வார். அதனால தொண்டரடி பொடினே பேர் வச்சுட்டார். எந்தரோ மகானுபாவலும் அத்தனை பேரும் என் தலையில கால் வைங்கோ, உங்களுக்கு திருவடி தூளிய தாங்கோன்னு வாங்கி வாங்கி அர்ச்சனையா பண்ணிவிட்டு பண்ண பாவத்துக்கெல்லாம் ரொம்ப உத்தமமான பரிகாரம் எதுன்னா மகத்பாதரஜோபிஷேகம். பரபிரம்மம் தெரியணுமா மகத்பாதரஜோபிஷேகம். காம குரோதாதி துஷ்ட குணங்கள் நீங்கணுமா மகத்பாதரஜோபிஷேகம். அஷ்டமா சித்திகள் வேணுமா மகத்பாதரஜோபிஷேகம். நவநிதியங்கள் வேணுமா மகத்பாதரஜோபிஷேகம். அதனாலதான் இன்னைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல அவ்வளவு அழகா ஸ்ரீபாத தீர்த்தம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவா. ஆச்சாரியாளா இருப்பா, அவளுடைய பாதகிக்கு அபிஷேகம் பண்ணி இந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை கொடுப்பா. இன்னைக்கும் இந்த நடைமுறையில ஜியர்கள்லாம் என்ன அவளோட பாதகிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை செய்தி கொடுப்பா. அதுவும் அந்திம காலம் இருங்கிறது அப்படின்னா அந்த பகவத் விஷயத்தை ஈடுபட்டவாள்னா சொல்றேன், அடி எனக்கு ஸ்ரீபாத தீர்த்தம் சாதிங்கோன்னு கேட்டு வாங்கிட்டு ஸ்ரீபாத தீர்த்தம் ஸ்வீகரிச்சுட்டு போவான். வாசுதேவாச்சாரிய தோப்பனா இருக்கிற ஸ்ரீபாத தீர்த்தம் ஸ்வீகரிச்சார் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. கலந்தரம் அது தெரிஞ்சிடும் அவளுக்கு. ஆனா ஆச்சாரியன் திருவடி நம்முடைய மிச்சமீதி இருக்கும், மொத்தமா இருக்கிற பிராரப்தத்தையும் அழிச்சிடும், மிச்சமீதி ஒற்றிண்டு கிடக்கிற பிராரப்தத்தையும் அழிக்கும்படியான பலம் உடையது அப்படின்னு தெரியவாள். அதனால இந்த தொண்டரடி பொடியாள நமக்கு இந்த திருமாலைன்ற ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்திருக்கா. அந்த பொக்கிஷத்தை பத்மநாபன் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கா. பத்மநாபன் கொடுத்துருக்க, ஆனா சங்கல்பம் பண்ணி இந்த திருமாலைய கேளுங்கோ அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணிருக்கா. காவலில் புலனை வைத்து கடிதன்னை கடக்கப்பாய்ந்து நாவலிட்டு உயிரறிகின்றோம் நமன் தமர் தலைகள் மீது மூவுலகு உண்டு உமிழ்ந்த முதல்வ நின் நாமம் கற்ற ஆவலிற் புடமை கண்டாய் அரங்கமா நகருளாய் எப்பொழுதும் விடாம நாமஜபம் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த நாமஜபமே நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் சம்பாதிச்சு கொடுத்துடும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வேண்டாதது எல்லாத்தையும் அதுவே அழிச்சிடும், சுவாமியையும் கொண்டு வந்து நமக்கு சமர்ப்பிச்சிடும். அதனால மல்டி பர்பஸ் விசேஷம் எது அப்படின்னா, இது ஒரு கல்பக விரக்ஷம் போல பூலோகத்துல கலியுகத்துல எதிரா கல்பக விரக்ஷம் அப்படின்னா நாமஜபம், பூலோகத்துல கலியுகத்துல எதிரா காமதேன்னு நாமஜபம். என்ன வேணாலும் எப்படி கேட்டாலும் தன் ஸ்பர்சவேதிக்கல் போல எல்லாத்தையும் தங்கமா மாத்திரா போல இந்த நாமஜபம் நம்முடைய ஜீவிதத்தையே மாத்தி கொடுத்து நீங்க நீங்களே வாழ்க்கையில முடிவு பண்ணிக்கலாம். இப்படி புரிச்சுக்கணும், நாமும் நாபி நாமஜபத்துக்கு முன் நாமஜபத்துக்கு பின், நாமஜபத்துக்கு பின்னுதான் அதை ரசிக்கிற மாதிரி இருக்கு. அப்பதான் கொஞ்சமா வளைவரும், கொஞ்சம் அமைதி, ஒரு வினயம், ஒரு பக்தி, ஒரு சத்தை, பத்மநாபன் அனுபவிக்கணுன்ற புத்தி எல்லாம் நாமஜபம் அந்த பிறகு தான் இருக்கு. நாமஜபம் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக தான் பத்மநாப ரூபத்துல ஒரு பிரீத்தியே. நாமஜபத்துக்கு முன்னாடி உங்களுக்கே இருக்கு வேண்டாம், அது எதுக்கு பேசணும், அனாவசியா பேச வேண்டாம், அனாவசியம். நாமஜபத்துக்கு அப்புறம் தான் ஜீவிதமே கணக்குல கொள்ள முடியும். அசாமியின் வாழ்க்கையில எதிராக வசத்தினா நாராயணான் கத்தின பிறகு பின்னாடி வாழ்ந்தான் பாருங்க, 88 வயசுக்கு அப்புறமா சில மாசமோ சில வருஷமோ இருந்துட்டு மோட்சம் அடைஞ்சான் பாருங்க. அந்த காலம் மட்டும்தான் அவன் வாழ்க்கை உண்மையான காலம். இந்துகாரி கிளம்பும்போது கேட்கிற அவன் வாழ்க்கையில வைகுந்தம் போனது எல்லாரும் அவனை சூழ்ந்து எல்லாரும் வைகுந்தம் போயாச்சுன்னா அவ கதையெல்லாம் கேட்பான். அதெல்லாம் ஒரு ஜாலி வச்சுக்கோங்களேன், நீங்க போனா உங்க கதையும் கேட்பான். இப்ப நீங்க சொல்லலாம் திருமாவளி முகுந்தமாரிலாம் நாங்க ஏற்றுக்கோ தெரியுமா அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்றான் அந்த நாமஜபத்துக்கு அத்தனை மகிமை உண்டு. அதனால இவர் ரங்கநாதனிடத்தை சொல்ற மாதிரி நானே வீணா போனவன் அப்படின்னா அவருடைய பாசனம் முழுக்க தான் வீணா போனவன்ற ரொம்ப தீர்மானமா சொல்றார். கவலையே படாம, வெக்கமே படாம, மறைக்காம கொள்ளாம பேசுறார். நான் வீணா போனவன், என்னையே நாமஜபம் கைதூக்கி விடுறது, அப்ப நாமஜபம் எவ்வளவு வசதி பார்த்துக்கோங்க. நின் நாமம் கற்று ஆவலிப்புடமை கண்டாய் அரங்கமான அகருணான ரங்கா, உன் நாம பிரபாவம் உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் அப்படின்னு சுவாமி கிட்ட சொல்றார். சொல்லிட்டு அந்த நாமஜபமே எனக்கு பரம போக்யம். அழகான ஒரு முத்து இருக்கு அப்படின்னா, இந்த முத்துடைய மரியாதை தெரியாதவாள்லாம் கடையில போய் தியானம் கொடுத்து உப்பு புளி மிளகா வாங்குவான். அந்த விஷயம் தெரிஞ்சா அந்த முத்தை வித்து பணமா சம்பாதிப்பான். அதே ராஜா கிட்ட கொடுத்து அந்த முத்தை அலங்காரமா அப்படி கழுத்த போட்டுப்பான். அந்த மாதிரி நாமஜபத்தை வச்சு லோகாயுதமான பிரயோஜனங்கள் அடையலாம், தர்மார்த்த காம மோஷமும் அடையலாம். நாமஜபம் சொல்றதே சுகம்னு சொல்லலாம். நீங்க எந்த கேட்டகரிகள் நீங்க பாத்துக்கோங்க, அது நான் சொல்ல வேண்டாம். இதுல மூணாவது கேட்டகரி ரொம்ப வசதி, நாமத்தை நாமத்துக்காக சொல்றது. பிரகலாதன் போல சுவாமி என்னடா வேணும் கேட்கு, எனக்கு என்ன வேணும், ஏதான கேள்வி என்னத்த கேட்கறது, நாராயணா சொன்னா நல்லா இருக்கு அவ்வளவுதான், நாராயணா 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 முடிஞ்சு போயிடுது அவ்வளவுதான், அதுதானே சுகம். அதனால பச்சைமா மலை போல் நீனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுடா அமரர் ஏறே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போ இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான் அருளான். அழகா உன் நாமத்தை சொல்ற சுகம் போலே வேற எதுவுமே சுகம் இல்லை. சதுர்வித புருஷார்த்தம் கூட சுகம் இல்லையப்பா, எனக்கு நாமஜபம் போதும், அந்த ருச்சி போதும், வேற எதுவுமே வேண்டாம். நாமம் சொல்றதே சுகம் 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 பரமானந்தம் சொல்லிட்டு சொல்ற கோரமான ஒரு சம்சார வாழ்க்கை வேண்டாம். வேதங்கள் திராயம் 100 மனிதர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 பேதை பாலகனதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளான். பெரிய எல்லா பிரிவாலும் எடுத்தா சொல்ல உண்டியே உடையே உகந்தோடும் அப்படின்னு சார். என்னமோ சாப்பாடு, என்னமோ தூக்கம், என்னமோ சரீர போகம்னு, இதெல்லாம் சரீரத்துக்கு சுகம், இதெல்லாம் இந்தெந்த இந்திரியங்களுக்கு சுகம்னு லிஸ்ட் போட்டு தெரிஞ்சு வச்சிருக்க மாதிரி ஒரு ஜென்மம் எனக்கு வேண்டாம். எதுவா இருந்தாலும் நாமஜபம் சொல்லிட்டு அதை அனுபவிக்கும்படியான ஒரு வாழ்க்கை வேணும், அந்த ஒரு வாழ்க்கையை குடு அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பிரார்த்திச்சுட்டு நாம பிரபாவ மகிமையெல்லாம் சொல்றார். மொய்த்த வல்வினையுள் நின்று மூன்றெழுத்துடைய பெயரால் கத்திர பந்தும் அன்றே பராங்கதி கண்டு கொண்டான்.
இத்தனை அடியரானார்க்கும் இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்றும் வந்தோ பிறவியுள் பிணங்குமாறு. கொஞ்சோண்டு பக்தி பண்ணி ரங்கான் கூட சொல்ல வேண்டாம், பக்தியே இல்லாம வெறுமனே நாம ஜபம் பண்ணா கூட, பரீட்சார்த்தமா சொன்னா கூட அது நல்லது பண்ண. அப்படிதான் இந்த சத்ரபந்து கோவிந்தநாதன் பரீட்சார்த்தமா கூட சொல்லு, பெரியவர் சொன்னா சும்மா சொல்லுவோம், வித்தியாசமா இருந்தது. போர் அடிக்கிற தனியா இருக்கான் இல்லையா, தனியாவே சுத்திட்டு இருக்கான் காட்டுல, சரி கோவிந்தா 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 கோவிந்தான்னு சொல்லுவான். அதுக்கே அவனுக்கு பாபம் எல்லாம் போய் பராங்கதி கண்டு கொண்டான் அப்படின்னு சொல்லி சுவாதித்திருந்தார். ரொம்ப விசேஷமான ஒரு மகாராஜா. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப பயங்கரமா இருந்தது இந்த திருவிதாங்கூர் சமஸ்தான். அந்த சமயத்தை பிரிட்டிஷ்காரர் தான் ராஜ்ய பரிபாலனம், எல்லா யார் எங்கெல்லாம் ராஜ்யம் நடக்கிறதோ அங்கெல்லாம் அவ தன்னுடைய ஆட்காளர் ஒரு ஆபீசரை வச்சிருவா, ஒரு எக்ஸிகூட்டிவ் மாதிரி. இப்ப எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு கவர்னர் வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் பாத்துக்கிற மாதிரி அவ கண்ட்ரோல் பண்றதுக்காக. அந்த மாதிரி பிரிட்டிஷ் காலம்லாம் இந்த மாதிரி சமஸ்தானத்துக்கு ராஜா தான் இருப்பான், ஆனாலும் அவளுடைய ஒரு ஆள் அங்க வச்சிருவான். அந்த மாதிரி ஒரு ஆளை வச்சிருக்கா. அந்த சமயத்துல ஏதாவது சமஸ்தானத்துல அவளுக்கு குழந்தை பிறக்கல அப்படின்னா உடனே அந்த ராஜ்யத்தை பிரிட்டிஷ்காரா தன்னுடைய கட்டுப்பாட்டுல பூரணமா எடுத்துருவான். அப்ப இங்கிலாந்துல இருந்து கடுதாசி வருது, இந்த மாதிரி ஏதான சந்ததி உற்பத்திக்கான வழி இருக்கா இல்லையா அப்படின்னு. அப்ப இங்க பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்து அதிகாரி ஒருத்தர் இருந்தா, உடனே அவர் பார்த்தா இங்க இருந்து கடுதாசி எழுதிட்டா ராணி கர்ப்பவதியா இருக்கு, அவர் ரொம்ப மரியாதை திருவிதாங்கூர் ராஜ சமஸ்தானத்து மேல. உடனே அழகா அவர் இங்க கடுதாசி எழுதி ராணி கர்ப்பவதியா இருக்கா. உடனே அவரும் சரி சந்தோஷம் விட்டா. இவர் கடுதாசி எழுதி போட்டா அரண்மனையில உட்காந்து பத்மநாபான்றார். பத்மநாபா இந்த திருவிதாங்கூர் ஆக சமஸ்தானம் எல்லாம் உனதான் நம்பின்னு இருக்கா, நான் உன வந்து பார்த்ததெல்லாம் கிடையாது, எனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ தெய்வம் 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 இவ பாட்டு 1,00,000 கோடி எல்லாம் கொடுத்து வச்சிருக்கா. இந்த ராஜ்யத்துக்கு ஒரு வம்சத்தை கொடுக்க வேண்டியது, ஒரு புத்திரனை கொடுக்க வேண்டியது உன் தர்மம். ஒரு கால் நீ கொடுத்தியோ நீ பொழைச்சாய், நீ கொடுக்கலையோ வீரங்கியை கொண்டு உன் கோவிலை இடிச்சு தள்ளிடுவேன். யாரும் கேட்க முடியாது, ஏன்னா நான் இந்த மதத்தை சேர்ந்தவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா. அப்படி அவர் அங்கிருந்து பத்மநாபா சொன்னதே கொஞ்ச நாள் ராணி கர்ப்பவதி ஆயிட்டார். அந்த ராணி பெற்ற குழந்தைதான் சுவாதிச்சிருந்தார், அதான் கர்ப்பஸ்ரீமான்னு சொல்லு. ஏன்னா பத்மநாபன் மிரட்டி பத்மநாப அனுகிரகத்தினாலே பிறந்த ஒரு குழந்தை. அப்ப இந்து தர்மத்துக்கு சம்பந்தமே இல்லாதவன், பெரிய பக்தியெல்லாம் இல்லாதவர், அவரே அரண்மனையில இருந்து பத்மநாபா கோவிலை இடிச்சிருவேன் பயமூர்த்தி காரியம் சாதிக்க முடியும்னா இப்ப சுவாமியுடைய நாமத்துக்கு எத்தனை பலம்னு பாத்துக்கோங்க. குழந்தை பிறந்த பிறகு அந்த இங்கிலீஷ்காரர் கோவிலுக்கு வந்து ஸ்டாப்பெல்லாம் கழிச்சு அப்படி சல்யூட் பண்ணி சுவாமிக்கு பெருமாளுக்கு ஒரு கொடை கொடுத்தார். அந்த கொடையெல்லாம் தூக்கிட்டு போறாங்க இன்னைக்கு ஸ்ரீவேலி புழு, அதுக்கப்புறம் தங்க கொடை பச்சை மணிகள்லாம் கோத்து தொங்குமே, ஒரு இங்கிலீஷ்காரன் ஒரு கிறிஸ்டியன் கொடுத்த கொடை தான். அவர் பத்மநாபான்னு சொல்லி திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு ஒரு சுவாதித்தார்னா நாம ஜபம் அத்தன வசத்தி. அதான் சொல்ற சத்ரபந்து நாமஜபம் பண்ணி சத்கதி அடைஞ்சா. நீங்களும் பண்ணுங்களே, பகவான் ரொம்ப பித்தனா கடந்த அலையரா நாமஜபம் பண்ணா ரொம்ப விசேஷம் அத்தியாச்சரியமானது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இப்படி நீனா போயிட்டு அடுத்த பாத்திரம் சொல்றார். பெண்டிரால் சுதங்களுப்பான் பெரியதோ இடும்பை பூண்டு உண்டரா கிடக்கும் அப்போதும் உடலுக்கே கரைந்து நெய்ந்து தந்துழாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடி ஆடி தொண்டு போண்டு அமுதம் முன்னா தொழும்பர் சோர் உகக்குமாரே. சும்மா 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 சரீரத்தை பத்தியே யோசனை பண்ணிண்டு அதனுடைய சுகதுக்கங்கள்லயே மனசு நயப்பட்டு அலையிறதை விட பகவானுடைய கைங்கரியபரர்களா இருந்துண்டு அவனுக்கு ஆனந்தத்தை அனுபவிச்சுண்டு அவன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அனுபவிச்சுண்டு அப்படி இருக்கிறதானே உத்தமா அதை விட்டுட்டு சும்மா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்மளெல்லாம் பார்த்து கேட்கிற. தொண்டு மூந்து அமுதம் சாப்பிட வேண்டாமா, கைங்கரியாமுதம்னு ஒன்னு இருக்கு இல்லையா, அந்த கைங்கரியம் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னக அப்படின்னு சார் வால்மீகி மகரிஷி ஸ்ரீமான்றார். அப்பதான் இருக்கிறான்னா ராமனுக்கு ஏகாந்தமா கைங்கரியம் பண்றது ஃபுல் கான்ட்ராக்ட் எடுத்துக்கானே, ஒத்தாள் கூட கூட இல்லை. லக்ஷ்மணன் எப்படா அந்த கான்ட்ராக்ட் போச்சுன்னா ஆஞ்சநேயர் வந்தோட போச்சு. அது வரைக்கும் ஃபுல் கான்ட்ராக்ட் அவன் தான், மன்னிக்கு கூட ஒரு வேலை கிடையாது. ராமனோட பேசுறது ஒண்ணுதான் சீதைக்கு கைங்கரியம், மற்றபடி பூரணமா சகல விதமான கைங்கரியம் ஸ்ரீகாரியம் அப்படிதான் சொன்னான். ஸ்ரீகாரியக்காரரா அவர் தான் முதல் ஸ்ரீகாரியம் காரணம் லக்ஷ்மணன் தான். ஃபர்ஸ்ட் ஸ்ரீகாரியம் சுவாமி அவர் ஸ்ரீகாரியம் பண்ணிட்டே இருந்தார்களே, அந்த மாதிரி தொண்டு பூண்டு அமுதம் முன்னா தொழும்பர் சோறு உகக்குமாரே. அது தொண்டு பூண்ட வேண்டாமா, பகவத் கைங்கரியம் பண்ண வேண்டாமா, சும்மா 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 அப்படியே அலைஞ்சிட்டு கிடக்கிறாளே அப்படின்னு சார். சொல்லிட்டு இன்னும் தாங்க முடியல. மரஞ்சுவர் மதிலெடுத்து மறுமைக்கே வெறுமை பூண்டு புறஞ்சுவர் ஓட்டை மாடம் புரளும் போது அறிய மாட்டீர். அரஞ்சுவராகி நின்று அரங்கனார்க்கு ஆட்சையாதே புறஞ்சுவர் கோலம் செய்து புல் கொவ்வ கிடக்கின்றீரே. இப்படி தண்டமா அலைஞ்சிட்டு இருக்காளு. இந்த சரீரம் எப்ப முடியும்னு தெரியாது. அது இல்லாம பெருசா அலங்காரம் மண்ணுடான் அழகா இருக்கேனா, அவளோட வசதியா இருக்கேனா, என் சரீரத்தை பார்த்து மனைவி மயங்குறா, பந்துக்கள் மயங்குறா, வா என்ன அழகா இருக்கேன் இப்படின்னு இப்படி காம வசப்பட்டு கிடக்கிறாளே. இந்த சரீரத்திலே இந்த ஆத்மாவாகிய நீங்கள் கிளம்பி ஆச்சுன்னா எல்லாரும் பயப்படுவான், எல்லாரும் பயப்படுவான். பெத்த பிள்ளையும் பயப்படுவான், மனைவியும் பயப்படுவான், பர்த்தாவும் பயப்படுவான், அம்மாவும் பயப்படுவான். யாருக்கும் வச்சுக்க தோணவே தோணாது. முதல்ல அதை கலப்பினாதான் அபாரான் இருக்குமா. கொண்ட பெண்டில் மக்கள் உற்றார் சுற்றத்தவர் திறனும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மட்டும் யாதும் இல்லை என் திசையும் அழகா சொல்ற. மேலும் கீழும் முற்றமும் உண்டவிரான் அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார். அவனுடைய திருவிடிகள்ல போகாம சும்மா சும்மா அவரோட அலைஞ்சிட்டு இருக்காதிங்க. எல்லாம் நீங்க ஆத்மா உள்ள இருக்க வரைக்கும் ஹாய் பாய் சௌக்கியமா கல்யாணத்துக்கு வாங்க எல்லாம் கூப்பிடுறாளாம். போய் ஆசனம் முதல்ல இவாள கலப்புங்கோ அப்படின்றான். ஆயாச்சா காரியம் ஆயிடுதான்னு சொல்லிடுறான். அப்படிப்பட்ட லோகம் இது. அதனால சும்மா சும்மா அப்படி சரீரத்துல புரஞ்சுவர் கோலம் செய்து புல் கௌவ கிடக்கின்றீரே. அப்படியே ஜென்மா வேஸ்ட் பண்ணிடாதீங்கோ அப்படின்னு பதறா பதற. அதனால சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு பக்தி பண்றேன் கிளம்பப்படாதான். பக்தி பண்ணாலும் நியாயமான பக்தியா இருக்கணும், நல்ல பக்தியா இருக்கணும். கண்ணா அப்படின்னானுதான் பக்தி பண்ணப்படாது. சில உபாசனை எல்லாம் கேட்டாலே பயமா இருக்கும். இந்த வாம மார்க்கன்றதெல்லாம் உண்டு, கல்லெல்லாம் குடிச்சிட்டு பக்தி பண்றதெல்லாம் ஒன்று உண்டு, நிறைய உண்டு. சில எல்லாம் கேட்டதுனால பக்தியா வேண்டான்னு தோணி போயிடும். பயங்கரமா இருக்கும், நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது, படு பயங்கரமா இருக்கும். அதனால கண்ணா பின்னான் எதிரியான போய் மாற்றின்றலாம் பக்தி பண்றேன் போய் எங்கேயாவது போயிட்டு அலைஞ்சிட்டு கிடக்காதில் புளையரமாகி நின்ற புத்தொடு சமணமெல்லாம் களையற கற்றமாந்த காண்பரோ கேட்பரவுதான் தலையறுப்பொண்டும் சாகேன் சத்தியம் காண்மினையா சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவா. ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு புத்தம் சொல்றது. நம்ம பெரியவா சொல்றா ஆசையை கொண்டு பகவானத்தை வச்சிருவோம் அப்படின்றோம். இது ஈஸி தான். நமக்கு ஆசை வைக்காம இருக்க முடியுமா? நமக்கு நல்ல ட்ரெஸ் உடுத்தாம இருக்க முடியுமா? நல்ல சாப்பாடு சாப்பிடாம இருக்க முடியுமா? சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் சாப்பிடுவோம். இது நல்லா இருக்கா ஆசை? நம்ம சாம்பார் அசரில் மனசு பயப்படப்படாது, அப்பெல்லாம் சாப்பிடாது அப்படின்னு டாக்டர் சொன்னாலே கோபம் வருது. மதம் சொன்னா யாராவது ஒத்து போமா? டாக்டர் சொன்னாலே டாக்டரை மாத்திடலாம் அப்படின்னு தோணிடுவோம். இல்லை மதம்லாம் சொன்னா ஒத்துக்கமா? பரவாயில்ல, பகவத் நிவேதனமா பகவத் பிரசாதமா சாப்பிடாது. சிம்பிளா சொல்றா பெரியவா. இது தான் வேண்டாம் ரசிக்கும்படியா இருக்குன்னா அவள் தெரிஞ்சு போயிடுது. இந்த கூட்டத்துக்கு இதெல்லாம் விட முடியாது, இந்த கூட்டத்துக்கு இதெல்லாம் விட முடியாது. ஆனா சாந்தமும் ஆனந்தமும் வேணும் கேட்கும். ஆனா சாந்த ஆனந்த பரிமாறி எதுவும் விடாது. எல்லாம் வேணும், ஆனா சாந்தமும் ஆனந்தமும் வேணும் நடக்கிற கதையா. அதனால பெரியவா பார்த்தா சரி இதுங்களுக்கெல்லாம் ஒரு பைபாஸ் வச்சுடுவோம். சரி சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு சாப்பிடு, சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிடு, நல்ல ட்ரெஸ் சுவாமி கொடுத்தாரு நினைச்சு கட்டிக்கோ, மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு கட்டிக்கோ. அப்படி எல்லாம் சுவாமி பூர்வமாகவே பிறந்த நாளா சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிடு. எல்லாம் பகவத் சம்பந்தமா. சரி காமம் தவிர்க்க முடியலையா, சரி சுவாமி பேரை சொல்லி வைத்திய மந்திரங்களை சொல்லி கல்யாணம் பண்ணிடுடு. சரி குழந்தைய பத்தி அப்பா அம்மா சொன்ன ஆசையா இருக்கா, சரி அந்த குழந்தைக்கு அன்னப்பிராசனம் பத்மநாபன் கோவில்ல பண்ணிடு. அப்படி சுவாமி முகாந்திரமா போயிடணும்னா இதெல்லாம் நம்மள கீழே இழுக்கிறதோ அதுவே நம்ம மேல கொண்டு சேர்த்துருக்கோம். ஏன்னா சுவாமியோட ஒரு பலம் வந்துடுறது இல்லையா, அப்ப சுவாமியோட ஒரு ஸ்மரணம் வந்துடுறது இல்லையா. அதனால கண்ணாபின்னு இந்த புத்தம் சமணத்தெல்லாம் போய் மாட்டின்றாதீங்க. புளையரமாகி நின்ற புத்தோடு சமணம் எல்லாம் சமணமதம் எல்லாம் நிஜமாவே கலையற கற்ற மாந்தர் காண்பரோ கேட்பரோதான் தலையறுப்புண்டும் தாகே சத்தியம் காண்மினையா சிலையினால் இலங்கை சிற்ற தேவனே தேவனாவா. அழகா சமத்தா ராம பக்தி பண்ணுங்கோ, ராமனை பிடிச்சுக்கோங்கோ. சக்கரவர்த்தி திருமகன் சரணாகத வஸ்திரம் அப்படின்னு வீக்காப்பே போயிட்டு நினைச்சுக்க வேண்டாம். மண்டையில உரைக்கணும் இல்லையா, அட்லீஸ்ட் இவ்வளவு பாத்திரத்துல ஏதான ஒரு ரெண்டு வார்த்தையாவது உசுறு போற சமயத்துல வந்துருக்கு வச்சுக்கோங்களேன். இந்த திருமாலை பிரபந்தத்துடைய வார்த்தையை கொண்டு அந்த சமயத்துல யாராவது புத்த மதம்னு சொன்னா ஓ பரவாயில்ல புத்தான்னு சொல்லிட்டான். அப்ப திருமாலயத்தான் சொல்ல வந்தா போல இருக்கு. நாராயண தப்பா எடுத்துட்டார் மோசம் கொடுக்க மாட்டாரா? பிள்ளைய நாராயணான்னு கூட்டுறது ஏன் பித்தனாச்சே. அதனால இங்க புத்தோடு சமணம் எல்லாம் அப்படி இருக்கும் போது ஓ திருமாலையில எல்லாம் சொல்றா போல இருக்கு. அந்த எல்லாம் சுவாமி இருக்குதான் பண்ணிட மாட்டோம். அதுக்குதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். இதோட அடுத்த பாசம் சீக்கிரம் ஓட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்க மனசுல இருக்கிறது போன்றது புத்தோடு சமணம் எல்லாம் களையற கற்ற மாந்தர் காண்பரோ கேட்பரோதான் தலையறுப்புண்டும் சாகேன். அது உசுறு போற சமயத்த சாக மாட்டேன்னு மனசு அடிச்சுக்கணும். அவன் சாக வேண்டாமே, எல்லாரும் அப்படி பேசிட்டு இருப்பா. அப்ப மனசுல அப்படி பாட்டி தாத்தா நான் போமாட்டேன் அப்படின்வான். கண்ணில் பாக்கணும் அந்த ஆசையை, நிறைய பார்த்திருக்கேன். ஆசை கடந்து அலையறதுக்கு தெரியும், நல்லா இருக்கும். அவ காதல விழும், ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. ஆனா நான் அப்படிலாம் போமாட்டேன், என் பலத்தினால இருப்பேன்னு நினைப்பா. ஆனா தூரத்துல வழி பார்த்தா பக்கத்துல யாரும் வந்துட்டு இருக்காம இருக்கும், எமதூதர்கள் வந்துட்டு இருப்பான். அதனால அப்ப சாகேன்னா கூட சரி சரி திருமாலை போல இருக்கு. சாகேன் சத்தியம் காண்மினையா சிலையினால் இலங்கை சுற்ற தேவனே தேவனாவான். அந்த ராமன் இருக்கான் கிருபா சாகரன் கருணாகர வத்சலன். அதனாலே அவனிடத்துல பக்தி பண்ணுங்கோ அப்படின்னு அவனிடத்துல பக்தி பண்ணுங்கோன்னு சொல்லும் பொழுது மற்றவாள் உடனே ராமனை பத்தி ரங்கனை பத்தி திட்டுறாளாம். கோபம் வந்து எடுத்து உடனே அவளை பார்த்து சொல்ற, வெறுப்போடு சமணர் முண்டர் விதியில் சாக்கியர்கள் நின்பால் பொறுப்பரியனகள் பேசுவதே நோயதாகில் பொறுப்பென கரியுமாகில் குறிப்பென கரியுமாகில் கூடுமே தலையை ஆங்கே அறுப்பதே கருமம் கண்டாய் அரங்கமா நகருளான். அதெல்லாம் சும்மா இந்த ரங்கன்லாம் கலந்து பத்மநாதம்லாம் சும்மா படுத்துட்டு இருக்கார். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காது. தண்டத்துக்கு ஒரு அபிஷேகம் பண்றா, ஆராதனை பண்றா அப்படின்னா சொல்றவாளை பார்த்து தலையை சீவரான்னு சொல்றேன். அவளுக்கு தலையை சீவி போட்டுடலாம், அவளுக்கு பரவாயில்ல. நிறைய பேர் உளவி கொட்டுறா இல்லையா, பத்மநாபுரத்தை சொத்து தண்டத்துக்கு வச்சு என்ன பண்றது, இதெல்லாம் எடுத்து ஜனங்களுக்கு உபயோகப்படுத்தலாம். ஏன் இவா கொள்ளையடிச்சதுலாம் எடுத்து உபயோகப்படுத்த வேண்டியதானே. எல்லா அரசியல்வாதிகளும் அவாவா 1000 கோடின்றா எத்தனையோ கோடின்றா, அதெல்லாம் எடுத்து உபயோகப்படுத்த வேண்டியது, அதெல்லாம் கேட்கறதுக்கு இவாளு கிடையாது. சரி எல்லாரும் கவர்மெண்ட்டுக்கு அவாவா ஏற்கனவே டாக்ஸ் எல்லாம் டாக்ஸ் எங்க போகிறதுனே தெரியல, அதெல்லாம் எடுத்து செலவு பண்ணப்படாது. தண்டத்துக்கு உள்ள இருக்கா, அதை வேற வெளியே எடுத்து டிஸ்பிளே பண்ணணுமா, இவா போய் பார்க்கணுமா. பத்மநாபனை பார்க்க மாட்டானா, பத்மநாபன் சொத்தை டிஸ்பிளே பண்ணணுமா, இதை போய் பார்ப்பானா. அவன் ஆத்துக்காரி நகையெல்லாம் டிஸ்பிளே பண்ணணும், ஆத்து வாசல தொங்க கொடுக்கணும். அவன் பாவத்தெல்லாம் நிச்சு போட்டு ஆத்துல வாசல டிஸ்பிளே பண்ணட்டமே. அவ பேங்க்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணட்டமே. அதெல்லாம் பண்ண மாட்டான், நம்மளை விட்டுருவா. அரசியல்வாதிகள் சொத்தெல்லாம் டிஸ்பிளே பண்ணலாம், எல்லாம் சொல்றாள் எலெக்ஷன் கமிஷன் அதை சொன்ன இதை சொன்னா, அவ சொல்ற இருக்கிற சொத்து எல்லாம் காட்டுறாளும். ஆனா பத்மனா அவன் சொத்து நல்லா டிஸ்பிளே பண்ணலாம், என்ன பயங்கரமான கூட்டம். அப்ப தலையை அங்கே அறுப்பதே கருமம் கண்டான். வெட்டி போட்டா தேவல, இங்கெல்லாம் வெட்டி போடுறா நேரம் சங்கம் வருது, அப்படியே புதைச்சிட்டு வந்துடணும் அவ்வளவுதான். ஏடா பத்மனா அவர் மேடம் அப்படி உட்காரட்டும், இத்தனை பேர் போட்டு மேடையில போய் ஜம்முன்னு உட்காரட்டும், நிஜமா கோபம் தான் வரும். அதனால பகவானிடத்துல சபதமா பேசுறவாள் பார்த்தா கோபம் வரணும் ஆழ்வாருக்கு. குறிப்பின கரியமாக கூடுமேல் அங்கே தலையை அறுப்பதே கர்மம் கண்டாய் அரங்கமா நகருளானே அப்படின்னு சொல்லிட்டு அவள்லாம் சொன்ன. ராமபக்தி கொஞ்சம் சமமா இருக்கே, மற்றும் ஒரு தெய்வம் உண்டே மதியிலா மானிடங்கள் உற்ற போதன்றி நீங்கள் ஒருவனின் சுடனமாட்டீர் அற்ற மேலன் சரீர் அவனல்லா தெய்வம் இல்லை கட்சி நம்மேய்த்த எந்த கழலினை பணிவின் நீரே. ஏதாவது எப்படி சொன்னாலும் கடைசியில கிருஷ்ணன் கிட்டதான் உனக்கு நிற்பான். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. அது அப்புற காரியமா இருக்கட்டும், கல்யாண காரியமா இருக்கட்டும், ஆத்துல பண்றக்கூடிய ஹோமங்களா இருக்கட்டும், எல்லாத்துலயும் என்னென்ன குறைகள் இருந்தோ இந்த குறைகள் எல்லாம் சுவீகரிச்சு நிறைய தரக்கூடிய ஒரு சுவாமி கிருஷ்ண சுவாமி. என்ன வேணா பண்ணுவானா பக்தாளுக்காக. அதனால கட்டினம் மேய்த்த எந்தை, ஏன்னா மாடு மேய்க்கிற பத்தி இவ்வளவு பெருசா பேசணுமானா, மாடு அஞ்சறிவுள்ள பெரிய சாதாரண வாயு வாயுலாம் இல்லாத ஒரு பசு எல்லாம் இருக்கே, அதுக்கு எவ்வளவு தூரம் இறங்குறா சுவாமி. அதெல்லாம் முஞ்சங்காட்டில் போய் மாட்டின் கொடுத்தனா அதுங்களெல்லாம் போய் கூட்டுண்டு வராறாம், காட்டு தீரேந்து அதுங்களெல்லாம் காப்பாத்துறாராம். அத மாடுகளுக்காக தானே கண்ணுக்குட்டி வேஷம் போட்டாராம். இவ்வளவு தூரம் கோக்களுக்கு இறங்கக்கூடிய கோவிந்தனாச்ச, நமக்கும் மாட்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு வித்தியாசம் இருக்கு, கொம்பு இல்லை, வால் இல்லை, இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா கால் இல்லை, அவ்வளவுதானே ஒழிய. மற்றபடி காமம் முதற்கொண்டு அது அங்கு சாப்பிடற மாதிரி நம்மளும் வாயெதியானு போட்டு மின்னுட்டு தான் கிடக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு அப்புறமா எதியானும் கொஞ்சம் எல்லாம் சாப்பிட்ட மாதிரி இருந்தாலும் ஏதாவது சாப்பிட்டபடி ஏதாவது கேட்கறணும்னு வரும். ராத்திரி தூக்கம்னு ஒண்ணு வரதோ வாயு வயிறு நாக்கெல்லாம் குழச்சல். அது மாதிரி எதிராக ரொம்ப சுத்தம்னா ராத்திரி சாப்பாடு தான். ஒரு 8 மணி நேரத்துக்கு ஒண்ணு கொடுக்க வேண்டாம் பாருங்க. காதால எழுந்துட்டோம்னா 6 மணிக்கு டீ, அதுக்கப்புறம் 2வது டீ, அது அரை டீ கால் டீ எல்லாம் உண்டு, அதுக்கப்புறம் டிஃபன், அதுக்கப்புறம் ஒரு டீ. அது எப்படிதான் பசிக்குமோ தெரிய மாட்டேங்க நமக்கு. என்னதான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் 10 மணிக்கு டிஃபன் சாப்பிடுவோம், 1 மணிக்கு டான் 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 மணி அடிச்சு. சரி 1 மணிக்கு மணி அடிச்சுட்டு அவ அண்ணா கொடுத்துட்டோம் அப்படின்னு 3 மணிக்கு டான் 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 காஃபி 1 மணி அடிக்குது. அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு பில் வேற அடிக்கிறது, டிஃபனோ பிஸ்கட்டு கூட எக்ஸ்ட்ரா பில். ஒரு 6 மணிக்கு ஒரு டான் 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 அடிக்கிறது, ராத்திரி 8 மணிக்கு டான் 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 அடிக்கிறது. எப்போ பார்த்தா ராத்திரி பண்ண மணிக்கு முடிச்சு ஒரு டீ குடிக்காமான்னு தோன்றும். ஆக மொத்தம் பம்பு பிடிச்ச வேலையா இருக்கு, முடியாத வேலை. எந்த வேலை வேணும் அப்பாட ரிட்டையர்மெண்டே இல்லாத ஒரு வேலை இந்த வேலை, பெரிய பாடு. இதோட போராடுறதே சென்மாவா இருக்கு. இத்தனை போராடுறது நம்ம கணக்கிரகம் பண்றதுக்காக கிருஷ்ண சுவாமி மட்டும்தான் இருக்கா. அதனால அழகா சொல்ற, போங்கோ போங்கோ அவன் காலில் விழுங்கோ, கட்சின மெய்த்த எந்தை கழுவினை பணிநீர் நீர். ஏன் மாடு மேய்க்கிற கிருஷ்ணனா சொல்றான், அகாசுரன் பகாசுரன் அங்க வந்துதானே மோட்சம் வாங்கிட்டான் கிருஷ்ணன், மாடு மேய்க்கிற சமயத்துல வந்துதான் நல்லா மோட்சம் வாங்கிட்டான். பத்தாசுரன் கேசி நிறைய பேர் பார்க்கலாம், காளிய நந்தனம் இதெல்லாம் அப்படின்னா பகவான் மாடு மேய்க்கும் பொழுதுதான். அது நம்மளா இந்த மாதிரி கேசி மாதிரிதான், அகாசுரன் பகாசுரன் மாதிரி தான் வளைஞ்சிட்டு இருக்கோம். மாடு மேய்க்கிற கிருஷ்ணன் பக்கம் போனோம்னா காலையில நாலு தட்டு தட்டி உள்ள நுழைஞ்சு ஒரு கிழிச்சு போட்டு மோட்சத்தை கொடுத்து போயிடுவான். இல்லடி காளியன் மாதிரி ஒரு நாட்டை ஆட்ட மாறி அடக்குவார் நம்மளை. அதனால கட்சினம் மெய்த்த எந்தை கழினை பணிவின் நீரு. பிருந்தாவனம் போங்கோ, இல்லாடி பிருந்தாவன ரூபமான ஸ்ரீரங்கம் வாங்கோ, இல்லாடி திருவனந்தபுரத்துல இருங்கோ அப்படின்னு சொல்லி. அதனால கட்சினம் மெய்த்த எந்தை கழினை பணிவின் நீரு. அவன் காலில் போய் விழுங்கோ, ஏன்னா அவன் தானே சொல்றான் மாமே கம் சரணம் பிரஜ அப்படின்னு. என் காலில் விழுங்கன்னு சொல்றான், யாருக்கு அந்த தைரியம் கிடையாது, எந்த சுவாமிக்கு அந்த தைரியம் இருக்கு சொல்லுங்கோ. ராமன் சொன்னா கிருஷ்ணன் சொன்னா வேற யாருக்கா அந்த தைரியம் இருக்கா, காலில் வந்து விழு காப்பாத்துறேன்னு சொல்ற ரொம்பாது. யாரா விட்டுற வேணாம் நம்ம கிட்ட சொன்னா பாக்கலாம், முடிஞ்சா பண்றேன். சமையல பெரியவாள் ரொம்ப சமத்தல, நாளைக்கு இது கட்டாயம் பண்ண குழச்சி கடந்தா பாக்கலாம். என் வாக்கு கொடுக்கறதுக்கு பயம், ஆனா கொடுத்த வாக்குப்படி நடக்கலன்னா பாபம். வாக்க கொடுத்து நடத்த முடியும், ராமசுவாமி கிருஷ்ணசுவாமி தான் அது யார். அதுக்கப்புறம் வராக சுவாமி இவெல்லாம் தான் வாக்கு கொடுக்கறது தைரியமா இருக்க. அது எந்த தேவனும் வாக்கு கொடுக்கறது ரெடியாவே இல்லை. வாக்கு கொடுத்தாலே தவார் ஏன் ரேஞ்சுக்கு என்ன உண்டோ கொடுங்க, கேது கொடுக்குறேன் அப்படின்னு. பிரம்மதேவர் உட்பட இரணை கட்சி மரணமே இல்லை, அட போட எனக்கே மரணம் இருக்கு, நீ போய் எங்கிட்ட வந்து கேட்கிற சப்பிதமா கேட்கறிய. எனக்கே 100 வருஷத்துல பாதி குறைஞ்சு போயிருது, மீதி 50 வருஷம் தான் இருக்கு, நானே வருத்தப்பட்டு இருக்கேன், நீ நடந்த என்கிட்ட அட போட என்கிட்ட முடிஞ்ச வகையான கேடு. ராவணன் கேட்டான், அட போட இதானே உருப்படியா என் ரேஞ்சுக்கு என்னோட ஸ்டேட்டஸுக்கு எனக்கு என்ன தகுதி உண்டு அந்த தகுதி கேடு. நீ என்னமோ தகுதியே இல்லாத ஒருத்தருக்கா, தகுதியே இல்லாம யாராலையும் பக்கத்துல நெருங்க முடியாதபடி உயர் வர உயர் நலம் உடையவன் எவன் அவன் ரேஞ்சுக்கு நீ கேட்டேன்னா. பிச்சைக்காரன் வந்து நம்ம கிட்ட வந்து ஐயா 5 காசு கொடுங்க, 10 காசு கொடுங்க, 50 காசு கொடுங்க, 1 ரூபா கொடுங்க, சுவாமி ஒரு 1000 ரூபாய் பிச்சை கொடுங்க, அட போல நானே இப்பதான் 2000 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்கு 1000 ரூபாய் 1000 ரூபாய் பிச்சை கொடுங்க, கும் ஒருமா வராது, நியாயமா இருக்க வேண்டாம். அதனால எல்லாத்தையும் தரும்படியான கட்சி நம்மேத்த எந்தை கழலினை பணிமின்னிட. அவன் திருவடிகளை வேண்டா போதும், நேரமே வேண்டாம், கிருஷ்ணனுடைய திருவடிகளில் விழுந்தா போதும், கழனினை பணிவின் நீரே. இப்படி விழுந்துட்டா போதும், ஒரு கால் விழ முடியல. கிருஷ்ணனை நான் எங்க போய் தேடுவேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு, காலில் வேற போய் விழுந்துட்டு எங்க போய் நான் தேடுறது, கழிவுபத்துல கிருஷ்ண எங்க போய் தேடுவேன் அப்படின்னா, ஐயோ ஏன் தேடுற, நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதொரு அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம். கிருஷ்ணன் காலங்கடா இருக்கு, திருவரங்கத்தில் இருக்கு, காட்டினான் திருவரங்கம். உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் கேட்டீரே நம்பி வீர்கள் கிருட வாகனம் நிற்க சேட்டை தன்மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே. அச்சுச்சோ நீ கிருஷ்ணன்லாம் ஏன் தேடுற, அவன் தான் ரங்கன், ரங்கன் தான் டக்குன்னு ஓடி போய் அவதாரம் பண்ணி லீலை பண்ணிட்டு நீங்க வந்து படுத்துட்டு இங்கேயும் படுத்துட்டு அங்கேயும் போய் லீலை பண்ணிட்டான். ரங்கன் தான் ராமன்ற பிரிவா, இவர் அப்படியே ரங்கனை தவிர யாருமே இல்லைன்னு சாதித்தினால் பத்மநாபனை தவிர யாரும் கிடையாது. பத்மநாபன் தான் கிருஷ்ணா வந்தார், பத்மநாபன் நீதானே கிருஷ்ணா வந்தாய், பத்மநாபா நீதானே குசலன் டவல் வாங்கினாய், பத்மநாபா நீதானே அம்பரீஷனை காப்பாத்தினாய், பத்மநாபா நீதானே கஜேந்திரனை காப்பாத்தினாய், என்னையும் காப்பாத்தி நீதான் காப்பாத்தின. நீ போய் கிடந்தது ஒரு கிடக்கிய பார்த்தாலே தெரியறது, ராஜாதி ராஜன் ரொம்ப ராஜா படுத்துருக்காரன், யார் யாருக்கு என்னென்ன உண்டோ ஓடி ஓடி போய் பார்த்துட்டு அப்பாடா அப்படின்னு ஜெம்மன் படுத்துருக்க, திரும்பி கூட ஓடி ஓடி வரான் பத்மநாபம். அதனால காட்டினான் திருவரங்கம், ரொம்ப ஹையர் லெவல் எல்லாம் போக வேண்டாம், பெரிய பக்தி ஞான வைராக்கியம் வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், சும்மா ஸ்ரீரங்கம் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தாலே கிருப பண்ணிடுவான். அனந்தபுரம் எப்படி இருக்கு சும்மா பார்க்க வந்தாலே கிருப பண்ணிடுவான். தேவர் கல்யாணம் காட்சியும் வருவா, பத்மநாபரை பார்த்துட்டு அப்பா அட ஸ்ரீர திருவனந்தபுரம் போனேன் பத்மநாபரம் பார்த்தேன் அப்படின்னா வந்தது கல்யாணத்துக்கு. ஆனா அது சொல்ல மாட்டான், பத்மநாபரை பார்த்தேன், நீங்க என்ன திருவனந்தபுரம் அப்புறம் சொல்லுவா, ஒரு கல்யாணத்துக்கு போனேன், ஒரு கல்யாணத்துக்கு போனேன் அப்படியே பத்மநாபரை பார்த்தேன். அப்படியே கல்யாணத்துக்கு வந்த காரணம் கொண்டு அப்படி பத்மநாபரை பார்த்தாலே கிருப பண்ணுவான்னா பத்மநாபனுக்காகவே வந்தா, பத்மநாபனுக்கு கூடவே இருந்தா, பத்மநாபன் சரண கவனமே கதின்னு கடந்தா அடியன் தேவரி. அப்ப அப்படி ஒரு கிருப பண்றாங்க, காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் கேட்டீரே நம்பிவீர்கள் கிருட வாகனம் நிற்க சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே. வட காலியா இருக்கே நான் சொன்ன ஒரு விழுதம் இல்லையா, ஒரு சுக்கம், ஒரு ஆனந்தம். பத்மநாபனின் சாபத்தை தீர்த்து வைக்கிறார் ஆச்சரியமாக. அதனால அங்கங்க ஓட வேண்டாம், ராமனே கிருஷ்ணனை தேட வேண்டாம், பத்மநாபனை பார்த்தாலே பண்ணி. அப்ப பத்மநாபனை பார்த்தாலே போதுமா, ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் எல்லாம் இட்டுண்டு ஆயிடுமா, பாக்குறோம் இல்லையா. பத்மநாபனை பார்த்துட்டு வெளில வந்து ராமனை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்க, கிருஷ்ண போய் பார்த்தா பரவாயில்லன்னு இருக்க, அரசி மாதிரி ஓரத்தை ஒதுங்கி இருக்கார், பராக தனியாவே போய் உட்கார்ந்து இருக்கார், இத்தனை பேர் எல்லாரும் லைன்ல நிக்க வச்சு பத்மநாபன் பார்த்தா பத்து ஜோடா தான் இருக்கா. பார்த்தோம்னா வேட்டைன்னு வரா, எல்லாரும் தானே வரா, ஆனா பத்மநாபன் மட்டும் தானே கையில வில்லு வச்சிருக்க, கிருஷ்ணனோ நரசிம்மரோ வச்சுக்கலே. அதனால காட்டின் அந்த பத்மநாபனை பார்த்தாலே போதும், அந்த 18 உள்ளுக்குள்ள எல்லா அவதாரங்களும் இருக்கும். பாகவதம் சொல்லக்கூடிய சகல விதமான அவதாரம் எங்கடா அடங்கி இருக்குன்னா பத்மநாபன் திருமேனிலேயே அடங்கி இருக்கு. 12,000 சால கிராமம் இருக்குன்னா அட்லீஸ்ட் மினிமம் 12,000 விஷ்ணு அவதாரம் இருக்குன்னு அர்த்தம். மினிமம் அது ஒரு சால கிராம பெரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி உண்டு வச்சுக்கோம், சிலதான் வாமன சால கிராமம் உண்டுதான் இருக்கும், சரி இவ்வளவு பிடிச்சிருக்கும், நிறைய உண்டு. அதனால 12,000 சால கிராமம் இருக்குன்றதுனாலேயே 12,000 நாராயணன்கள் ஒண்ணு கூடி இருக்கிற ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம். 12,000 108 அடங்கிடும், 108 திவ்ய தேசம் இருக்கிற ஒரு இடம் திருவனந்தம். அதுல ஆழ்வார் இன்று போய் புகுதிராகில், நீ பரமபதெல்லாம் ட்ரை பண்ணாத, அதெல்லாம் கஷ்டம், அதெல்லாம் ஆழ்வார் சொல்ல, ஏன்னா பரமபதத்து எல்லைன்னு ராமானுஜர் ஆச்சரியமா, இதுவோ பரமபதத்து எல்லை இதுவேதான்னு ஆழ்வார் சொன்னார். இது ரொம்ப வம்பு. நீ திருவனந்தபுரம் போயிடு கே, அழகா இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரா. எந்த இடத்துல எழுமையும் ஏதம் சாரானா, வைகுண்டத்துல மட்டும்தானே ஆழ்வார் சொல்றது, இங்க போ, இங்க போனா ஏதும் கிடையாது, தீரும் நோய் வினைகள் எல்லாம் பாரதம் எல்லாம் ஒரு இடத்துல தீர்றதுன்னா வைகுண்டம் தானே, தீரும் நோய் வினைகள் எல்லாம் சம்சார வியாதி முதற்கொண்டு சம்சார பிராரப்தம் முதற்கொண்டு காமக்ரோதாதி வியாதிகள் முதற்கொண்டு சர்வத்தையும் நாசம் பண்றதுக்காக தேவேன்னு ஒரு தாமரையை வச்சுட்டு ஒரு கையை வச்சுட்டு படுத்துருக்காங்க. கவலைப்படாது, நான் நாசம் பண்றேன், என்ன சுவாமி நீ தாமரை வச்சு விளையாடிட்டு இருக்கிற, அது சும்மா இதுதான் முக்கியமான வேலை. தாமரை வச்சு என்ன பண்ணிட்டு சமயத்தான் யோசிக்கும் போது ஏதாவது இப்படி கையில ஏதாவது கிடைக்கும், சரியான விஷயம் யோசிக்கும் போல மாதிரி தாமரை வச்சுட்டு யோசிக்கிறார். என்னடா தாமரைன்னா உந்தி கூத்த உத்தமன், இந்த பத்மம் தானே உலோகமா பரிமளிச்சிருக்கு, இந்த உலகத்தை எப்படி காப்பாத்தலாம் அப்படி ஆடி 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 பார்த்து கையில எப்படி பாக்குறா இப்படி பாக்குறா எதிர எதிராக பாக்குறா, அதுல ஒவ்வொரு கண்டமா தெரியுது, ஒவ்வொரு கண்டத்துக்கு வேண்டியதான் அனுகிரகம் பண்ணிட்டு அப்படி ஜாலியா பிரச்சனை. சர்வஜன் சும்மா இல்ல, ஏதோ பாவமா மேல பாத்துருக்கா நினைக்க வேண்டாம், நம்மள இதுக்குள்ள பாக்கல, இங்க பாக்க வேண்டாம், இதுல எங்க ஒட்டின் இருக்கா, இது எந்த இடத்துல இருக்கா, அவன் ரைட் 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 இப்படி இருக்கியா, சரி சரி, அதுலயே அப்படி திருப்பி திருப்பி பிராரத்தம் எல்லாத்தையும் பாக்குற அப்படி நினைக்கிறோம், இப்படி பாக்காம அப்படி எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பாக்குற சமயத்துல டாக்டர் போய் பார்த்தோம்னா அதான் வியாதி அப்படின்னா நீங்க ஸ்கேன் எல்லாம் பண்ணிட்டு வாங்குவோம், அந்த ரிப்போர்ட்டையே பார்த்துட்டு நம்மள பார்க்கவே மாட்டேன், ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டோம் இந்த வியாதி மருந்து கொடுத்தா. அந்த மாதிரி இவர தாமரை வச்சுட்டு அதுல ஒட்டின் நீ ரொம்ப பெரியவன் நினைக்கிறியா, எந்த பத்ம என்ன எந்த என்னுடைய நாபிலேந்து பத்மம் வந்ததோ அந்த பத்மத்துல இந்த உலகம் சிருஷ்டிச்சிருக்கோ அதுல நீ எங்க ஓட்டிட்டுக்கே நான் தேடிந்திருக்கேன் இப்படி அப்படி அப்படி ஊதுறேன். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கிருப்பை தனித்தனியா ஓட்டி பார்க்க வேண்டாம், இந்த பத்மத்தை பாக்குறேனே இந்த பத்மமே லோகம் முழுக்க பாக்கறேன், அதனாலே பத்மநாபன் சும்மா இல்ல, அதனால காட்டினான் காட்டியிருக்காரு. இதை விட்டுட்டு ராமன் கிருஷ்ணன்லாம் தெரிஞ்சுக்க அனாவசியமா தப்பு, பாகவதம்லாம் கேட்டு பத்மநாபான்னு சொல்லிட்டு முடிச்சு போயிடுச்சு அவ்வளவு. அதனாலதானே பத்மநாபன் சந்தையில் உட்காந்து பாகவதம் மாத்தி மாத்தி எல்லாம் வளச்சு வளச்சு வாசிக்கிறான், யாராவது போட்டி போட்டு எங்கேயாவது இடத்துல வாசிச்சுட்டே இருக்கா அப்படின்னா, அப்படி 18,000 ஸ்லோகம் ஒரு அடிக்கு 1,000 ஸ்லோகம் போடு, 18,000 முடிஞ்சு போச்சு, கஷ்டப்பட்டு ஒரு 1,000 ஸ்லோகம் ஆயிருந்தா பத்மநாபன் இப்பதான் 1 தொட்டிருக்கா, சரி சரி இன்னும் 17 பாக்கி இருக்குன்னு பாத்துக்கல. அதனால காட்டினான் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம், அதனால இவனை விட்டு வேற யாருக்கே போவாளா, போகவே படாது. ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து செறிவிலே அரக்கற்கோனை செற்ற நம் சேவகனா மருவிய பெரிய கோயில் மதில் திருவரங்கம் என்னா, கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே. ஆச்சரியமா லங்கைக்கு சேது பந்தனம் எல்லாம் பண்ண சுவாமி இங்கேருந்து வைகுந்தத்துக்கு ஒரு பிரிட்ஜு கட்டி விட்டுருக்காங்க, முடிவில்லால் உங்க முன்னீர் அடைத்து நடா பிரிட்ஜுன்னா நாமஜபம்னு ஒரு பிரிட்ஜு கட்டி வச்சிருக்கோம். அது இங்க சொல்ல 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 நீங்க உங்களுக்கு தெரியாம ஒவ்வொரு படியா ஏறிட்டு இருக்கு. ஒரு நாமஜபம் பத்மநாபா உங்களுக்கு தெரியாம ஒரு படி ஏறியாச்சு. கொச்சக மண்டபத்தை ஏறா மாதிரிதான் இப்படி ஏறி ஏறி இப்படி கடைசியில் என்னடா அது உலகத்துக்கு நமக்கு ரொம்ப தூரம் இருக்க மாதிரி இருக்கு. மரண சமயத்துல தெரியும் நம்ம உலகத்துட்டு ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கோம். கிளீனா தெரியும் நல்லா இருக்கும். ஆனா பாக்குறது அப்பாடான் இருக்கும். அப்பா அவள முடிஞ்சது முடிஞ்சது சொந்தரவு அப்படியே கடைசியே திரும்படி ஓ உலகத்து ரொம்ப தூரம் வந்துட்டாமே அப்படின்னு பாக்கும்போது பார்த்தா பரமபதன் நிக்கல பக்கத்துல நிற்போம். அப்ப எங்க இந்த சுவாகதம் சுஸ்வாகதம் அப்படின்னு பூரணமும் வச்சுட்டு வேதம் எல்லாம் சொல்லிட்டு வருவாங்க. நம்ம பார்ப்போம் நமக்கும் வைதிகால சம்பந்தமே கிடையாது. வைதிகாலெல்லாம் கொண்டாட முடியாது சிட்டில நம்ம இல்லையா எப்படி இருந்தாலும் நாமஜபம் அப்படி கொண்டு அங்க கொண்டு சொல்றது அத்தனை வசத்தி இந்த நாமஜபம். அதனால கேது பந்தனம் பண்ண சுவாமி இருக்கார் அவரை பிடிச்சுக்கோங்க. அவர் இருக்கிற இடம் ஸ்ரீரங்கம் அவரே தான் அனந்தபுரத்திலையும் இருக்கார். அதனாலே கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே. இந்த காலத்தை அப்படின்னா கழிக்கப்படாது தெரிஞ்சுதா ஒழுங்கா உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாமஜபம் எவ்வளவு தூரம் எஃபெக்ட் ஒவ்வொன்றும் கேட்கறேன். எவ்வளவு தூரம் வாரண்டி பீரியட் எத்தனை தூரம் வேல்யூ ஆகும் எந்த அளவுக்கு எத்தனை எக்ஸ்பைரி டேட் என்ன ஒன்று உண்டு எக்ஸ்பைரி டேட் ஒன்று உண்டு எல்லாத்துக்கும் கலியுகத்தில் நமக்கே எக்ஸ்பைரி உண்டு அது கிடையாதா. எந்தெந்த வஸ்துக்கு யாருடைய ராஜ்யம் யாருடைய உத்தரவு எது வரைக்கும் போகும்னு இருக்கு இல்லையா. குழந்தைகிட்ட அம்மா சொல்ல சமத்தா இருக்கணும் அதை பண்ணப்படாது இதை பண்ணப்படாது டிவி பார்க்கலாம் சரிம்மா சரிம்மா ஆற்ற விட்டு இறங்கி அது வெள்ள போயிடும் சினிமா தேட்டரை போய் உட்காந்து விசில் அடிச்சு படம் பார்த்துருந்தா சரி தேட்டருக்கு போனேன் ஆமா ஃப்ரெண்ட்ஸுக்கு விட்டா போனேமான்னு இவாத ஃப்ரெண்ட்ஸே கூப்பிட்டுருப்பா. அப்ப நம்ம உத்தரவு ஆத்துற வரைக்கும் நம்ம தலை இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி எல்லாரும் ஒரு எக்ஸ்பைரி ஒரு லிமிட் உண்டு இல்லையா. அது மாதிரி நாமஜபத்துக்கு ஏதாவது லிமிட் உண்டா. சரி பூமியில சொன்னா பிரயோஜனம் உண்டு வைகுண்டத்தில் சொன்னா ரைட்டு மத்த இன்பிட்வீன் எங்கேயாவது மாற்றிட்டோம்னா அகஸ்மாதா ஒரு கால் நரக பக்கம் போக வேண்டிய அவசியம் வந்துடுத்து அப்ப அப்படின்னு ஒரு எல்லாத்துக்கும் சம்சாரிக்க மட்டும் எல்லாத்துலயுமே அந்த நெகட்டிவோட இலையை கிளீனா யோசிச்சுடுவா பாசிட்டிவா யோசிக்க வரதோ இல்லையோ. ஒரு கால் இது நடக்கலன்னா அப்படி நடந்துடுத்துனா நமக்கே தலை சுத்தம் ஏன் இப்படி யோசிக்கிறா. இது யோசிக்கிறதே ஒரு தர்மமா வச்சிருக்கா சம்சாரிகள். அதனால தாங்க முடியாம நமனும் உத்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சொர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி. நரகத்துல யம தர்மராசாம் உத்கலனும் பேசுறாளா யம தர்மராசா உத்கலனை கொண்டாடுறார் அவன் கேட்கிற எதுக்கு நீ கொண்டாட நரகத்துல யாரையும் கொண்டாட மாட்டாளே இல்லப்பா நீ ஒரு தடவை அழகா ஒரு பசுவை தியானம் பண்ற சமயத்துல சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி கொடுத்தாயினாலும் அப்ப இவர் கிருஷ்ணான்னு சொல்ல அந்த சமயத்துல நரகத்துல கஷ்டப்பட்டு இருந்தவா காலம் அந்த கிருஷ்ணான்னு சும்மா காட்ட சத்தம் கேட்கறதோன்னு இந்த மாதிரி கிருஷ்ணான்னு காலம் விழுந்து உடனே ஹை அப்படின்னாலும் அழகா அவள் அந்த இதுல கலக்கின் இருக்கா கும்பி பாகத்துல போட்டு நின்ன அஸ்லாசா ஒரு பெரிய அண்டால இவாளை போட்டு எண்ணெயில குதிக்கிற எண்ணெயில போட்டு அழகா வராம பிடிக்கிற மாதிரி அப்படி உளுந்து வடைய போட்டு அப்படி பண்ணுவாள். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கலரு கலருன்னு இருக்கா என்ன ஊறி வரணும் போன பொறிஞ்சு அப்படி வெளில வரணும் அந்த மாதிரி இவ பொறிக்க வர்றாங்க. அப்ப இவ கிருஷ்ணா அப்படின்னே அப்படின்னா அந்த எமக்கிங்கிறவர்கள் பாக்குற என்ன கொழுப்பாடா என்ஜாய் பண்றியா அதுக்கப்புறம் ஐயோ ஐயோ கத்துறாளாம் அப்பயே என்ஜாய் பண்ண தெரியல. அப்ப மட்டும் திடீர்னு சில்லுன்னு குழு குழு குழுன் இருந்தது. அந்த ஒரு கணத்துல இந்த கிருஷ்ணான்ற நாமம் அவளுக்கு தெரியாமலே இந்த காது கேட்கற எவ்வளவு நல்லா இருக்கு பாத்துக்கோங்க. பகவான் பெரிய கிருபா பண்ணிருக்கான். பரம உத்தமமான இந்திரியம் காதுதான். கண்ணே தெரியல கூட சத்தம் கேட்ட போய் உட்காந்து காது கொடுத்து சத்தம் கேட்டுருக்கான். காது கேட்கலன்னா பெரிய கஷ்டம். எத்தனையோ பெரியவாள்லாம் நான் சொன்னேன் சத்தம் கேட்டு வாங்கணும் கேட்காது அப்படின்னா நான் சொன்ன கேட்கலனால பரவாயில்ல உட்காரு சாநித்தியமாக அனுகிரகம் ஆகட்டும் அப்படின்னு ரொம்ப காதை மட்டும் ஜாக்கிரதையா பாதுகாத்துக்கோங்க. கடைசி உசுறு போற வரைக்கும் இவர நாம சங்கீர்த்தனமோ பாகவதமோ ராமாயணமோ இருந்துட்டே இருக்கும். மகா சக்கரவர்த்தி ஆயிரக்கணக்கான காதுகள் கேட்டார் பத்தாயிரம் காதுகள் கேட்டார்னா மரண பரியந்தம் சத்தங்கம் கேட்கறதுக்கு காது ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தார். நான் காத்தால நிறைய விஷயங்கள் கேட்கறேன் இப்பதான் ரெண்டு மணி நேரம் சத்தங்கம் கேட்கறேன். அதனால இந்த காது ரொம்ப உத்தமமான ஒரு இந்திரியம் ஸ்ருதி ஸ்ருதி அப்படின்னு ஸ்ருதி அப்படின்னு இந்த பரமாச்சாரியர் காந்தி பரமாச்சாரியர் ரொம்ப அழகா ஸ்லேடையா பேசுறது பெரியவர் சந்திரசேகர் சரஸ்வதி பரமாச்சாரியர். ஒரு சந்தர்ப்பத்துல சுவாமி சொல்லிட்டாராம். அடுத்த நாள் எல்லாரும் வந்து அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டு உக்காம இருக்கா, ராத்திரி எல்லாம் தூங்கல, ஒரே குசுக்கடி அங்கங்க புண்ணு புண்ணா ஆயிருக்கு, எல்லாம் அப்படியே டயர்டா உக்காம இருக்கா. இங்கேயும் மடம் கேம்ப் போட்டிருக்கா. உடனே சுவாமி சொன்னார், நேற்று நைட் நல்ல விஷ்ணு தரிசனம் போல இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. உடனே வரல, என்ன சுவாமி சொல்றீருன்னா, விஷ்ணுவும் கொசுவும் ஒண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஏண்டா அப்படின்னா, விஷ்ணுவும் கொசுவும் ஒண்ணு, அது எப்படி அப்படின்னா. உடனே சுவாமி சொன்னார், ஸ்ருதி விஷ்ணுவை பிடிச்சிருந்துருக்கு, விஷ்ணு ஸ்ருதியை பிடிச்சிருந்துருக்கா, இதுவும் கொசு குவாதிக்கிட்டு தான் சுத்தே. அதனால விஷ்ணுவும் கொசுவும் ஒண்ணு, அதனால இன்னும் கொசு சுத்தும் போதுதான் விஷ்ணு வந்திருக்காரு நினைச்சுக்கோங்க. விஷ்ணு சக்கரதாரி, இது அப்படியே சக்கர மாதிரியே சுத்தின்னு இருக்கு, அதனால சுகமா இருக்கு அப்படின்னு விட்டாராம். அடுத்த நாள் யாருக்கும் கொசு தொல்லை பத்தி பேச்சே இல்லையா, கொசு கொயின்னு கதிதான், விஷ்ணு வந்துட்டா விஷ்ணு வந்துட்டா விஷ்ணு வந்துட்டா, விஷ்ணு ஸ்மரணம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸ்ருதி சுத்தரா போரே, கொசு நம்ம ஸ்ருதியை சுத்தருவே அப்படின்னு மகாபிரிவா ஸ்லேடையா சொல்றோம். இந்த நாம ஜபம் நரகத்துல கூட பிரயோஜனம் தரும்னா எங்க பிரயோஜனம் தராதா, அதனாலே நரகமே சொர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி அவனது ஊர் பேர்பட்டவனுடைய ஊர் அரங்கம் என்னாது அயர்த்தி வீழ்ந்தளியின் மாந்தர் கவலையுள் படுகின்றார் என்று அதனுக்கே கவலுகின்றேனே, அதனுக்கே கவலைகின்றவாளா, கஷ்டப்படுறாளே கவலைப்படுறாளே, நான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்றா. உடனே அடுத்த பாசுரத்துல சொல்றா, இந்த பகவன் அந்த ஸ்ரீரங்கத்துடைய மகிமையை சொல்ற ஒரு பாசமா இன்னும் போக போக, ஸ்ரீரங்கம் 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 தான் பிராதாண்யமா சொல்லிட்டு போவா. எரியும் நீர் எரியும் நீர் வெறிகொள் வேலை மாநிலத்து உயிர்கள் எல்லாம் வெறிகொள் புந்துவள மாலை பின்னவர் கோணை ஏற்ற அறிவிலா மனுஷரெல்லாம் அரங்கம் என்று அழைப்பராகி பொறியில்வாழ் நரகமெல்லாம் புல்லெழுந்து ஒழியுமன்றே. எரியும் நீர் வெறிகொள் வேலை அப்படின்னு சார், எரியும் நீர் அப்படின்னு நீர் எங்க எரியறது அப்படின்னா அந்த அலை அடிச்சு அப்படி தண்ணி தெளிக்கிறது இல்லையா, அது எரியும் நீர் அப்படின்னு சார். ஜலம் அப்படி தெளிக்கிறது இல்லையா, எரியும் நீர் வெறிகொள் வேலை. வெறிகொள் அப்படின்னா கந்தம் அர்த்தம், துர்கந்தம். இந்த கடற்கரை பக்கம் போனாலே அந்த மீன் நாத்தம் அடிக்கும், இந்த பூமி முழுக்கவே மத்திய கந்தம் தான். எந்த கடற்கரை போனா அப்படி ஆஹா பஸ்லா சுகந்தம் வீசலாம் வீசாது, ஒண்ணு உப்பு தண்ணி மீன் நாத்தம். அந்த இடத்த போய் நின்றுட்டு வந்தோம்னாலே உடம்பே ஒரு மாதிரி சின்ன 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 அப்படி ஒட்டும் பிச்சு 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 பிச்சுன்னு. இந்த பூமியில இருக்க எல்லா ஜீவர்களுமே இந்த கடற்காத்து இந்த மீன் கந்தத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்குமா. எரியணும் எரியும் நீர் வெறிகொள் வேலை மாநிலத்து உயிர்கள் எல்லாம், மாநிலம் பெரிய பூமியை சொல்றா, இந்த உயிர்கள் எல்லாம் இதுல அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கு. இது எதுக்குடா வந்திருக்கு அப்படின்னா, வெறிகள் சுந்துளவ மாலை விண்ணவர் கோணை ஏற்ற, அந்த இடத்துலயும் வெறிகொள்றார், இந்த இடத்துலயும் வெறிகொள்றார். அந்த இடத்துல துர்கந்தம்னு அர்த்தம், இந்த இடத்துல சுகந்தமான திருத்துழாய் மாலை தரிச்ச வெறிகள் சுந்துளவ மாலை, அழகான பூக்களோடு கூடியதான துளசி மாலை, மனமாலி வாசுதேவா அப்படின்னு சொன்னியா. துளசி துளசி ரொம்ப விசேஷமான ஒரு பத்மநாபனுக்கு துளசிக்கு குறவே கிடையாது. அப்படியே கோவில் போயிருக்காங்க, பத்மநாபன் கோவில் இருக்க மாதிரி அந்த துளசிக்கு திருவனந்தபுரத்துல நிறைய துளசி, எங்க போனாலும் எப்ப போனாலும் அவாவோ ஒரு பொருளம் கொண்டு துளசி போடணும். அத்தனையோ ஊர்ல சத்சங்கம் பண்ண போவோம், அவா பொருளம் கொண்டு வாக்கால் கண்டு சக்கரைதான் கொண்டுதான். திருவனந்தபுரத்துல மட்டும் ஏதானும் ஒண்ணு கொண்டான்னா முக்காவது துளசி தான் கிடைக்கும். எப்ப ஆனாலும் 365 நாள் துளசிக்கு குறவே இல்லாம கோவிந்த சரணத்தையே, கஷ்டி துளசி கல்யாணி கோவிந்த சரணத்தையேன்னு எப்ப போன பத்மநாபன் கோவில சுத்திட்டு வந்தா அங்கங்க துளசிதான் விழுந்து கிடக்கும். திரும்புற பக்கம் எல்லாம் துளசிதான் கீழே அரைஞ்சே கிடக்கும். பெரிகள் பூந்துளவாளை மின்னவர் கோணை ஏற்ற, மின்னவர்களுக்கெல்லாம் கோன் அப்படின்னா உன்னை யமராஜா இந்திரராஜா அவாளெல்லாம் அப்படி அர்த்தம் இல்லை, வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் நித்திய முக்தர்களுடைய கோன் மின்னவர் கோணை ஏத்த அயர்வரு அமரர்கள் அதிபதி அதான் விண்ணவர் கோன் அப்படின்னா தோல்வியே இல்லாத களப்பே இல்லாத வீழ்ச்சியே இல்லாத நித்தியசூரிகள் நித்திய முக்தர்களுடைய தலைவன் எவனோ அவன் தான் விண்ணவர் கோணை. அதுதான் இங்கே சொல்ற விண்ணவர் கோணை ஏத்த நம்ம ஜென்மா எதுக்குடா அப்படின்னா, பூமியில வந்தது சுவாமியுடைய நாமத்தை சொல்லி அவன் பெருமையை பேசிந்து இந்த ஜென்மாவை நல்லபடியா காலக்ஷேபம் பண்றதுக்காக. வைஷ்ணவ சம்பிரதாயத்தை காலக்ஷேபம், காலத்தை நல்ல விஷயமா க்ஷேபம் பண்ணணுமா அப்படி கழிக்கணுமா அப்படின்னா நல்ல விஷயமா. அது ஆனா சுவாமியை தவிர நல்ல விஷயம் லோகத்தை எதுவுமே கிடையாது. அப்படி எப்படி எப்படியானோ ஒரு ஒரு மணி நேரம் லிஸ்ட் எடுத்தோம்னா அட்லீஸ்ட் ரெண்டு மூணு தடவையாவது பகவத் விஷயம் பேசிடும். குறைஞ்சது முழுக்கவே பேச ரொம்ப சந்தோஷம். ஏன்னா குறைஞ்ச பட்சம் ரெண்டு மூணு விஷயமாவது பகவத் விஷயம் பேசிடும். லௌகீக காரியமா இருந்தா கூட அந்த பகவத் விஷயம் வந்துடுதான் நல்லது. அதனால சொல்றா ஆச்சரியமா அப்படி காலத்தை கழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். வரலன்னா அபச்சாரம், அதுவே பகவத் அபச்சாரன்ற வாழ்வா. வாலிய ஏண்டா சுவாமி வதம் பண்ணாங்கன்னா அழகா இங்க வந்து பூமியில இருந்து சுகமா பகவத் தியானம் பண்ணி இந்த திவ்யதேசங்கள் எல்லாம் சேவிச்சென்று நித்தியம் பகவன் நாமத்தை சொல்லி அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கையை தண்டத்துக்கு விரோதத்துல வீண் பண்ணிட்டு இருக்கான், காமசுகத்தை ஈடுபட்டு இருக்கான், உதச்சா தேவலன்னு கொண்டு போட்டான். அதெல்லாம் வரணும், இதை அனுபவிக்க வேண்டாம்னு சுவாமி சொல்ல. இது இதை அனுபவிச்சுட்டு அதெல்லாம் மறந்துடப்படாது, அந்த காரியத்தை மறந்துடப்படாது இல்லையா. ட்ரெயின்ல போறோம், வர்றது பஜ்ஜி வர்றது, எல்லாம் பழம்பூரி வருது, எல்லாத்தையும் சாப்பிடறது, லக்கேஜ் மறந்துட்டு போவாளா. ட்ரெயின்ல போனா பழம்பூரி சாப்பிடலாம், ட்ரெயின்ல போனா அப்ப டீ சாப்பிடலாம். அப்படி ட்ரெயின்ல ஏறும்போது டிக்கெட்டை விட்டுட்டு போயிட்டு ஆத்துல, அச்சோ அச்சோ பர்சன பண்ணலாம், எத்தனை டிக்கெட்டை விட்டுட்டு என்ன என்ன பிரயோஜனம். அது மாதிரி டிக்கெட் இல்லாம போற மாதிரி நாமஜபம் இல்லாம பகவத் தியானம் இல்லாம பகவத் அனுபவம் இல்லாம வாழ்றது டிக்கெட் லெவல் டிராவல் கிரிமினல் அஃபன்ஸ், கிரிமினல் அஃபன்ஸ். அவ்வளவுதான், 6 மாசம் சிறை தண்டனை இல்லாட்டி 500 ரூபாய் அபராதம் இல்லையா, அதேதான் 6 கோடி வருஷம் சம்சார சாகர தண்டனை, இல்லாட்டி 500 கோடி ஜென்மா நரகவாசம். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உருப்படுற வழியை பாக்கிறது முடிஞ்சானா நல்லது, இனியாவது உருப்படணும். சும்மா அப்படி நேரத ஒரு நாள் இப்படி யோசனை பண்ணி பார்த்தோம்னா ஒரு 2 நிமிஷமாவது பகவத் சங்கம் கேட்டுக்கணும், அட்லீஸ்ட் மினிமம். ஒரு பெரிய டைரி எல்லாம் போடணும், டைரி எழுதுங்க, தப்பு இல்ல இன்னைக்கு சத்சங்கம் கேட்டேன் அப்படின்னு. அப்படி போட்டா அட்லீஸ்ட் ஹாத்தி சத்தங்கம் கேட்கலன்னு எங்க நெட்லயோ டிவிலையோ தேடியாது, அட்லீஸ்ட் ஒரு புத்தகம் மகாத்மாவோட புத்தகமா படிச்சாவது, அட்லீஸ்ட் ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ஒரு ராமஜம சொல்லி அப்பாரு சத்தங்கம் ஆயிடுச்சு எழுதிச்சு. சத்சங்கம் இல்லாத நாளெல்லாம் வீணா போன நாள் தான், பழுதே பல பகலும் போயினவென்று. அதான் ஞாபகம், அதான் ஆழ்வார் சொல்றார், வெறியினூர் ரொம்ப அழகா சொல்ல, எரியும் நீர் வெறிகொள்வேலை மாநிலத்து உயிர்கள் எல்லாம் வேலைன்ற கடலை ஆழ்வார் சொல்றார் இல்லையா, பத்மநாபர் பத்தி சொல்லும் பொழுது ஜோரா கடலை வேலை சூழ் அப்படின்றார் இல்லையா. அந்த மாதிரி எரியும் நீர் வெறிகொள் வேலை மாநிலத்து உயிர்கள் எல்லாம் வெறிகள் பூந்துள்ளதா மாலை பின்னவர் கோணை ஏத்த அறிவிலா மனுஷர் எல்லாம் அரங்கம் என்று அழைப்பராகி. பெரிய வேதாந்த ஞானம் வேண்டாம், பெரிய புராண விஷயங்கள் அறிவு வேண்டாம், இல்லாட்டி இன்னென்ன பாபம் இன்னென்ன பாபத்துக்கு என்ன பரிகாரம் ஓர் அணி ஆண்டா சொல்ற அறிவுன்றம் இல்லாத ஆய் குலத்து, அந்த மாதிரி ஒரு அறிவுமே வேண்டாம். அறிவிலா மனுஷர் எல்லாம் அரங்கம் அப்படின்னா போதுமா, அரங்கம் என்றழைப்பராகில் ரங்கா திருவரங்கம் திருவரங்கம் திருவரங்கம். ஸ்டேஜ் சொல்றவரை எல்லாத்தையும் அரங்கம் அரங்கம் சொல்லிடுங்க, ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா அரங்கம் நல்லா இல்ல சொல்லு, அந்த அரங்கம்ன்ற வார்த்தைக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. அரங்கம் நல்ல ரங்கம் அப்படின்றம் இல்லையா, மத்திய ரங்கம் ஆதி ரங்கம் மத்திய ரங்கம் அதுவேற நேற்று சொன்னாலே ஜெகநாதர் சொன்னாலே அந்த மாதிரி ஆதி ரங்கம் மத்திய ரங்கம் பரரங்கம்னு உண்டு. ஆதி ரங்கம் எது அப்படின்னா ஸ்ரீரங்கம்னு சொல்லுவா, இல்லாட்டி ஸ்ரீரங்க பெங்களூர் மைசூர் பக்கத்தில் இருக்கவங்க ஸ்ரீரங்கப்பட்டவங்க ஆதி ரங்கம் அப்படின்னுடுவா. நிறைய உண்டு இதுல, ஆதி ரங்கம் மத்திய ரங்கம் எல்லாம் உண்டு. இந்த அரங்கம்ன்ற வார்த்தைக்கு அத்தனை ஒரு பலம் உண்டு. அதனால அறிவிலா மனுஷர் எல்லாம் அரங்கம் என்று அழைப்பராகி, அரங்கம் அரங்கம் அரங்கம். அதனால புதுசா ஸ்ரீரங்கத்தை பத்தியா தெரியாதுவா, எங்க போயிட்டு ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கமா அது எங்க இருக்கு, ஸ்ரீரங்கம்னா என்னன்னு கேட்பாளம், அதுலயே ஒரு ரங்கநாத வைபவம் சொல்லிக்கலாம். அப்ப இந்த ஸ்ரீரங்கம்ன்ற வார்த்தை அப்படியா எப்படி இருக்கும், காவேரி ஆத்தங்கர சம்முன்னு இருக்கும் தெரியுமா, போனா அமக்கலமா இருக்கும். பெரிய ரங்கநாத வைபவமே தெரியலன்னா கூட காவேரி நிறைய பேருக்கு இந்த நதியில குடிக்கிறதுலாம் பிடிக்கும். நிறைய பேர் இந்தியா டூர் வரவாள்லாம் எங்கெல்லாம் நதி இருக்கு என்னென்ன டைம்ல தண்ணி இருக்குன்னு தெரிஞ்சு அந்த பக்கமா போகிறவாள்லாம் உண்டு. ஸ்ரீரங்கம் உள்ள போக மாட்டா, ஸ்ரீரங்கத்தை போய் காவேரியில ஸ்நானம், காவேரி குளியலே சுகம் தான் அப்படிங்க. காவேரியில குளிச்சுட்டு ரங்கநாதனை போய் பார்க்க மாட்டான், ஆனா அது காவேரியில குளிச்சா பாருங்க இந்த பலமே ஒரு நாள் கஸ்தூரி ரங்கா காவேரி ரங்கான்னு இழுத்துட்டு போயிடுமா, காவேரிக்கு ஒரு பலம் ஜாஸ்தி சூழல் இழுத்துருவான். காவேரி சூழல் என்னடா சம்சார சாகமே அவளை பிச்சு எடுத்து ரங்கன் திருவிழ கொண்டு அப்படி சொருகி வச்சிருவாங்க, காவேரியில ஒரு புதல் மணல போய் அதுவே அப்படி புதஞ்சிருவான். என்னடா சம்சார சாகரத்தையும் பிரிச்சு கொண்டு வந்து ரங்கனுடைய திருவடியில கொண்டு அப்படி ஜம்னு வச்சிருவான். அதனால அறிவிலா மனுஷர் எல்லாம் அரங்கம் என்று அழைப்பராகில் அரங்கம் அரங்கம் அரங்கம். எதனையோ ஸ்ரீரங்கம் போறேன் ஸ்ரீரங்கம் போறேன் அண்ணிலேருந்து இன்னி வரைக்கும் பார்க்கலாம், அதுவும் முகமதியர்கள் காலத்துலதான் பார்க்கலாம். ஸ்ரீரங்கத்தை கொள்ளையடிக்கணும், திருவனந்தபுரத்தை கொள்ளையடிக்கணும், சில கோவில்கள்லாம் கொள்ளையடிக்கணும்னே முகமதிகள் வருவா. நிறைய பேர் பார்க்கலாம், ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தை கொள்ளையடிக்க போறேன், பரங்கநாதர் அந்த பாடு பெற்றுக்க கொஞ்சம் நஞ்சம் ஸ்ரீரங்கத்தை கொள்ளையடிக்க அத்தனை பேர், அவ்வளவு பேர் வந்து கொள்ளையடிச்சு, ஆனா அத்தனை பேருக்கு அடக்கம் பண்ணிட்டு தான் இருக்க சுவாமி, அவ்வளவு வசதி. நிறைய பேர் முஸ்லீம்களா வந்து கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு பார்த்தார் சுவாமி, இவாளெல்லாம் தடுத்துட்டுதான் ஒரே வழி சொல்லி ஒரு துலுக்கன் ஆச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும், நம்ம ஏரியா ஓ அப்படி ஆச்சுன்னு அப்படியே போயிடுவோம். நிறைய பேர் நிறைய பேர் முஸ்லீம் ராஜாக்கள்லாம் வரும்போது சுவாமி முஸ்லீம் வேஷத்துல போய் நின்று ஸ்ரீரங்கம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாரும் கொண்டாடுற இடம் அப்படின்னு சொல்லிடுவார், அவன் வந்த வழியே திரும்பி போயிடுவான். ரொம்ப வசதி அவர், அதெல்லாம் ரொம்ப சமத்து. துருக்கநாச்சியாருக்காக சுவாமி ஒரு நாள் லுங்கி வேற கட்டிட்டு வருவார், அழகிய மனவாளர் கொஞ்சம் அக்கிரமமா இல்ல, லுங்கி கட்டிட்டு வருவார் சுவாமி நம்பெருமாள். அதனால அந்த அரங்கம்ன்ற வார்த்தைக்கு அத்தனை ஒரு மரியாதை உண்டா, அறிவிலா மனுஷர் எல்லாம் அறிவோட சொன்னோம் இல்லையா, பக்தி ஞானம் வைராக்கியம் இதை சொன்னா நல்லது, அந்த அறிவு கூட வேண்டாமா, சும்மா அரங்கம் அப்படின்னு சொன்னால அந்த வார்த்தைக்கு அத்தனை பலம் உண்டு. அனந்தபுரம் சும்மா சொன்னாலே போதுமா, திருநாட்டன் ஏர்போர்ட், திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்றாங்க, எத்தனையோ பேர் கெசட்ல எல்லாம் எழுதுவோம் திருவனந்தபுரம், நிறைய பேர் ஃபாரின் சந்திட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு, திரு அனந்தபுரம் அப்படின்னு கரெக்டா, அது என்ன பிரயோஜனம் கூட தெரியாது, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண கூட தெரியாது. ஆனாலும் அப்படி சொன்னா கூட அந்த பக்தி அவளை ஒரு நாள் பகவத் தியானத்தை கொண்டு போய் சேர்த்துமா, அறிவிலா மனுஷர் எல்லாம் அரங்கம் என்று அழைப்பராகி. இந்த திருவனந்தபுரத்துல எல்லாம் பிளைட்ல வந்தோம்னா அவர்களை பத்மநாபத்தில் கொண்டு போய் சேர்த்தும், அறிவிலா மனுஷர் எல்லாம் அரங்கம் என்று அழைப்பராகில் பொறியில் வாழ் நரகம் எல்லாம் புல்லெழுந்து ஒழியும் என்று. எதிரா நரகம், சாதாரணமா எல்லாரும் சொல்றோம் இது நரகம் இது ஸ்வர்க்கம் இப்படி எல்லாம் சொல்றோம், தெரியவா சொல்றா அந்த நரகத்தெல்லாம் கூட ஒரு பெரிய நரகம் உட்கார்ந்து இருக்கு, கூடவே டிராவல் பண்ணிட்டு இருக்கா ஐம்பொறிகள் பொறியில் வாழ் நரகம் எல்லாம். அந்த ஒன்பது ஓட்டைக்குள்ள மாற்றி நம்ம முழிக்கணும், ஒன்பது ஓட்டை தப்பிச்சு வெள்ள போக தோண மாட்டேங்கிறது பாருங்க, அதான் வைத்தறிச்சல். இங்க ரெண்டு ஓட்டம் இருக்கு, இங்க ஓட்டம் இருக்கு, இங்க ஒரு ஓட்டம் இருக்கு, இங்க ரெண்டு ஓட்டம் இருக்கு, இங்க ரெண்டு ஓட்டம் இருக்கு, ஏதாவது ஒரு ஓட்டில தப்பிச்சு வெள்ள போகலான்ற புத்தி வரமாட்டேங்கிறது, அந்த தோணலையே வரமாட்டேங்கிறது. பொறியில் வாழ் நரகம் எல்லாம், அந்த நரகத்துக்கு போனா ஐயோ நம்ம கஷ்டப்படுறோமே புத்தி வரும், ஒரு பக்தி வரும், இனிமேல் உருப்படணும்னு சிந்தனை வரும். ஆனா இந்த இந்திரிய சுகம் இருக்கு பாருங்கோ, இது நம்ம சுகப்படுறோம் 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 சொல்லி நம்மளை கஷ்டப்படுத்தி, ஆஹா என்ன சுகம், ஆஹா என்ன சுகம், ஆஹா என்ன சுகம்ன்றா, அங்க ஆஹா என்ன துக்கம்னு மாறிட்டு இருக்குது. பொறியில் வாழ் நரகம் எல்லாம், இந்த இந்திரியங்களோட குப்பை கொட்டுறதுன்னு சொன்ன சாரமா, குப்பை கொட்டுறது ரொம்ப பெரிய பாடம், இவாளோட கொடுத்து நடத்த முடியும். அந்த மாதிரி இந்த இந்திரியங்களோட வாழறத போல ஒரு சமசாத்தியமான காரியம் லோகத்துல எதுவுமே இல்லை. அதாமிதன் இந்த இந்திரிய வசப்பட்டுதானே வீணா போனோம், நிறைய பேர் பாருங்க இந்திரிய வசப்பட்டுதானே விஸ்வாமித்திர இந்திரிய வசப்பட்டுதானே கீழே விழுந்தா, அத்தனை தான் வீணா போச்சு. இந்திரிய நிக்கிரகம் வரமாட்டேங்கிற இந்திரிய வசப்பட்டு 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 ஒரு தாகம் நாக்கு, அந்த ஒரு தாகம் அந்த ஒரு பசி, அதுக்கு நல்ல ஆகாரம், அதுதான் பரிசுத்த மகாராஜனை செத்த பாம்பை கொண்டு போய் அவர் கழுத்தை போட வச்சது. நல்ல சாப்பாடு கிடைச்சா தேவலை அப்படின்னு ஏந்தி வேங்கிட்டா இந்தியா, சரி ஏதோ புள்ள சாப்பிட்டு போக வேண்டியதுதானே, போனல பாருங்க கர்ப்பத்துல சுவாமியை பார்த்தவனுக்கே முடியலையே. பொறியில் வாழ் நரகம் எல்லாம், பொறியில் வாழ் நரகம், இது ஒவ்வொரு நாளும் இது என்ன வயசாக 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 இந்த இந்திரிய சுகம் அனுபவிக்க முடியாது, அப்ப இன்னும் துக்கம் வருதாம். சரீரம் பலமா இருக்கும் பொழுது கிடைக்கலையே துக்கம், கிடைச்சு அனுபவிக்கும் பொழுது இன்னும் நல்லா அனுபவிக்கணும்னு ஆசை. சரி இப்படி அனுபவிச்சுட்டே இருந்தா வயசாகிறது, சரி வயசாயிடுது அப்படின்னா அனுபவிக்கவே முடியல அப்படின்னு கவலை வந்துடுறது, ஏக்கம் வந்துடுறது. வயசாயிடுது பல்லு போயிடுது, பல்லே இல்ல டாக்டர் பல் சீட்டு வச்சிருக்கா, அப்புறம் நல்லா சீடு அந்த காலத்துல அப்படி சாப்பிடுவேன் சீடே கடலை உண்டே எல்லாம், இப்ப எல்லாம் முடியறது இல்ல. அப்ப சாப்பிட்டு முடிச்ச பிறகு கூட படுத்துறது பார்த்தேன், பொறியில் வாழ் நரகம் எல்லாம், அது படுத்துறது பாருங்க அப்பாட, சரி இனிமேல் நமக்கு இது வேண்டாம்னு ஒதுக்கி தள்ள முடியல இல்லையா, பொறியில் வாழ் நரகம் எல்லாம் புல்லெழுந்து ஒழியும் என்று. ரங்கான்னு சொல்லிட்டோம்னா இந்த இந்திரிய சம்பந்தமாவே இருந்து மாட்டிண்டு 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 புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம். இந்த இந்திரியங்களை திருப்தி பண்றதுக்கு விதவிதமான ரூபம் எடுக்கும். மான் சரீரம் மிருக சரீரம் மாத்தி மாத்தி பக்ஷி சரீரம் இத்தனை சரீரம் எடுத்து 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 அந்தந்த சரீரத்துல அந்தந்த இந்திரியங்களை திருப்திப்படுத்துறதுக்கான பிரயத்தனம். மானா இருக்கும் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பசும் புல்லு கிடைச்சா தேவலையே, சிங்கமா இருந்தா நன்னா ஒரு இளமான் கிடைச்சா தேவலையே, கழுகா இருந்தா எங்க மாமிசத்துண்டு கிடைச்சா தேவலையே, கொசுவா இருந்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரத்தம் கிடைச்சா தேவலையே, மூட்டை பூச்சியா இருந்தா ரத்தம் கிடைச்சா தேவலையே, நல்ல ஒரு முதலையா இருந்தோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சதைப்பற்றுள்ள ஒரு யானை கிடைச்சா தேவலையே. இப்படி அந்தந்த சரீரத்துல ஒரு இந்திரியம் இருக்கு பாத்துக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு எவ்வனம் இருக்கு பார்த்தாலும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜோடியை கேட்கறது பார்த்தாலும், பொறியியல் வாழ் நரகம் உண்ணா ரெண்டா 80 லட்சம் சொல்றான், 84 லட்சம் ஜீவராசிகள் சரீரம். இப்ப 84 லட்சத்திலையும் நம்ம இந்திரியத்தை அனுபவிச்சா எப்படி இருக்கும், அனுபவிச்சுதான் உட்கார்ந்து இருக்கும், சும்மா ஒண்ணும் இல்லை. இவ்வளவு நம்ம எல்லாருமே 84 லட்சம் சவுண்ட் அடிச்சவா தான் அப்படி ஜம்முன்னு நேரம் அப்படியே ஆசீர்வாதனால வந்துட்டோம் நினைச்சிட வேண்டாம். 84 லட்சம் சுத்தி 84 லட்சத்திலையும் இருந்து ஒவ்வொன்றத்திலயும் ஒரு 10 கர்மேந்திரியம் 10 ஞான ரப்ப வச்சுப்போமே, ஒவ்வொன்றத்திலயும் 10. அப்ப எத்தனை கணக்கு பண்ணுவோம், 84 லட்சம் × 10 எத்தனை வருஷம் கணக்கு பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் மனுஷனா வந்திருக்கும், அடங்கித்தோ விட்டு ஒழிஞ்சதோ போதும்னு தோணித்தோ இனிமேல் வேண்டான்னு ஆசை வந்ததோ இல்லையே. அப்ப இதை விட நம்மள எதுக்கு எடுக்கிறது, வெள்ளருக்கு எடுக்கிறாளோ வேற யாராவது கெடுக்கிறாளோ, கண்ணு கெடுக்கிறது காது கெடுக்கிறது நாக்கு கெடுக்கிறது சரீரம் கெடுக்கிறது காமம் கெடுக்கிறது, இது வெள்ள யாராவது இன்ஜெக்ட் பண்றாளா நமக்கு, அசாமில அவன் வந்து பாருன்னு சொன்னாளா, சரி பார்த்தோம் தலையடிச்சுன்னு போக தோணித்தா இல்லையே, போக முடியலையே. எது மகாராஜா இன்னும் அனுபவிக்கிறோம் இன்னும் அனுபவிக்கிறோம், ஆசை விட்டபாடா இல்லையே, மாத்தி 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 எந்த ஆசை யார் விட்டா, ஆறால விட முடிஞ்சது, ஆறால விட முடிஞ்சதுன்னா சுவாமி கிட்ட பரம பிரீத்தி வச்ச அந்த ஆசை ஜாஸ்தியானவா மட்டும்தான் விட்டுருக்கான். மற்றபடி ராசி அனுபவிச்சிருக்கீங்க நினைச்சவா எல்லாரும் தோத்துத்தான் போயிருக்கான். அக்னிய நெய் கொண்டு அணைக்கிறா போலே பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவுதானே. அதனால பொறியியல் வாழ் நரகம் எல்லாம், இந்த பொறியில வாழக்கூடிய நரகம் எல்லாம் எப்படா அழியும் அப்படின்னா, அறிவிலா மனுஷர் எல்லாம் அரங்கம் என்று அழைப்பராகில், அறிவிலா மனுஷர் எல்லாம் அனந்தபுரம் என்று அழைப்பராகில், பொறியியல் வாழ் நரகம் எல்லாம் புல்லெழுந்து ஒழியும் அன்று. திரும்ப 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 இந்த சம்சார சாகர் கோரத்துல இந்த இந்திரியத்தோட போராட வேண்டிய அவசியம் இல்லை, இந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்தி அதோட சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, அதை சுவாமி பார்த்துப்பா. ரமண மகரிஷி ஆச்சரியமா, ராமகிருஷ்ண பரமம் சரி வாழ்க்கலாம் கேன்சர் வந்துடுச்சு வலிக்குமே தெரியுமா, மூணு நாள்ல சரியா போயிடுமா, பிரச்சனை ஒண்ணும் இல்லை இல்லையா, கன்ஃபார்ம்டா சரியா, நம்ம எத்தனை கல்வி இருக்கணும் டாக்டர், ஒண்ணு பயப்படுறது ஒண்ணும் இல்லையே, அவளா சிரிக்கிறா, சம்சார சாகரத்தை பிறக்கும்போது பயமே வரலையே, சரீரத்துல இந்திரியங்கள் கொண்டு சுகம் அனுபவிக்கும் போது பயமே வரலையே, ஒரு வியாதினா மட்டும் பயம் எங்கேருந்து வருது, அதிசயமா இருக்கு. பகவான் வியாதி ரூபமா வந்து நமக்கு ஒரு வைராக்கியத்தை கொடுக்கறானே, ஆஹா இது இன்வைட் பண்ண வேண்டாமா அப்படின்னு சார், நமக்கு எங்க இது ஒழிஞ்சா தேவரேன் பிரயோஜனப்பட்டு இருக்கும். அதனால பொறியியல் வாழ் நரகம் எல்லாம் புல்லெழுந்து ஒழியும் அன்று அழிஞ்சிடும். எப்படானா அரங்கம்னு சொன்னாலே, அப்ப எவ்வளவு வசதி பாத்துக்கோங்கோ, எவ்வளவு வசதி பாத்துக்கோங்க, யாரா எங்க இருக்காங்க அனந்தபுரம், அந்த அனந்தபுரமே பொறியியல் வாழ் நரகம் எல்லாம், எத்தனை கோடி ஜென்மாக்கள் எல்லாம் உண்டோ எல்லாத்தையும் அழிக்கிறதான் இந்த பகவன் நாம சங்கீர்த்தனத்தை காட்டும் அந்த திவ்ய தேச நாமம் பொறியியல் வாழ் நரகம் எல்லாம் புல்லெழுந்து ஒழியும் அன்றே. அப்படி என்ன இருக்கு அரங்கத்துக்கு அப்படின்னு கேள்வி கேட்டா அடுத்த பாத்திரம் சொல்ற, பண்டினம் உரளும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீது அணவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர்கோன் அமரும் சோலை அணி திருவரங்கம் என்ன மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோற்றை விளக்கி நாச்சிடுமின் மீது. இதோட பயங்கரமா திட்டவே முடியாது, ரொம்ப தைரியம். உனக்கு சோறு வேணுமா, உனக்கு ஒரு சோறு ஒரு கேடா, அவ்வளவுதான் நான் சொல்றேன் ரொம்ப லௌகிகமா, உனக்கு சோறு எல்லாம் ஒரு கேடா, உனக்கு சோறு ஒரு கேடா அவ்வளவுதான். உன் காரியத்துக்கு இந்த கசா இவன்லாம் சொல்றாள், அவனெல்லாம் பத்திரமா வச்சுட்டு சோறு போட்ட அவனுக்கு சோறு ஒரு கேடான்றவன் ஆழ்வார் சொல்றார், அரங்கத்தை சொல்லாதவாளுக்கு சோறு ஒரு கேடா, ஜிகேதேச நாமத்தை சொல்லாத அளவுக்கு சோறு அவசியமோ? இப்பேற்பட்ட திருவரங்கம் வண்டி நம்முரளும் சோலை, இந்த வண்டுகள்லாம் அப்படியே அழகா ரீங்காரம் பண்ணலாம். அது எப்படிதான் இருக்குன்னா சாமவேத காணம் அப்படின்னு இருக்கிறா, சாமவேத காணம் உண்டு. வைகுண்ட தவணை அவ சாமவேதம் பாடிலே இருப்பான். ஏன்னா பகவான் அனுபவிக்கிறதுல அது சுக்கம், அகமன்னம் அகமன்னம். அதே வேதமன்றமா தான் சாமவேதம் சொல்லி கேட்கும்போது சொல்லி வளர்த்தமா, அதை கேட்கும்போது அப்படி இருக்குமா. அந்த சாமவேதிகளுக்கு சந்தோஷம் ரொம்ப துக்கமா இருக்குன்னா ஒரு சாமவேதம் சொல்லிடுவாங்க, சொல்லியாச ஆனந்தம் வந்துடும். அந்த சவுண்ட் எஃபெக்ட்லயே ஒரு ஆனந்தம் வந்து அப்படி, அது ஒரு சாமவேதம் ஆனந்தம். நீங்க எத்தனையோ மியூசிக் டைரக்டர் மியூசிக் போடுற பாருங்க, எல்லாம் சாமவேதம் கேட்டுக்கிட்டு தான் மியூசிக் போடுவோம். புதுசா இருக்கே, பெரிய விஷயங்கள் சாமவேதம் திருடப்பட்ட விஷயங்கள் தான் தெரியாது. சாமவேத பலம் சும்மா கிடையாது. வேதம் நல்ல பக்கத்துல ஒரு வேதம் விற்பனை உட்காந்து தானே வேதம் பத்தி வந்துட்டு ஆகணும். அவ்வளவு விசேஷமா பெரியவாசனம் உள்ள வியாக்கியானம் பண்றார். எப்படா வியாக்கியானம் பண்றாருன்னா, இந்த வைகுண்டத்துக்கு போனா ரொம்ப ஆனந்தமா இருப்பாளா, ஆனந்தம் என்ன பண்றது தெரியாம சாமவேதம் பாடுவாளாம். அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்துல இருக்க வண்டுகளுக்கு நிறைய பூவா இருக்கான், ஒரே சோலையா இருக்கான். அதுல அப்படியே தேன் வழியர் தான். இந்த வண்டு ஒரு தேன் ஒரு ஒரு குழு எல்லா புள்ளியும் மாத்தி மாத்தி குடிச்சு கல் தரவு நிக்கிறதாம். அதுல அப்படியே கரங்கி போய் மதம் முழுச்சு ஆஹூ 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 அப்படின்ற மாதிரி ரீங்காரம் பண்றது. வண்டி நம்முரளும் சோலை, வண்டுகள்லாம் கூட வண்டி நம்முரளும் சோலை, வண்டுகள்லாம் ரங்கன பாட்டு சாமவேதம் பாடும்படியான ஒரு ஸ்ரீரங்கமா. வண்டுகள் பாடுறது கூட சாமவேத காணம் போல பரிமளிக்கும்படியான நாதமுடையதான ஒரு ஸ்ரீரங்கம். வண்டி நம்முரளும் சோலை, மயில் நம்மாளும் சோலை. நன்னா ஒரு பாட்டு பாடினா ஒரு டான்ஸ் ஆட வேண்டாமா, பாட்டு பாடினா நம்மளே தானா அப்படி ஆடுறது செய்ய தச்சின் தலையாச்சின் ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதேன் ஆட்டம் வருதா இல்லையா, விட்டலா 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 ஒரு ஆட்டம் வருதா இல்லையா. நம்ம நம்ம கஷ்டப்பட்டு ஆடக்கூட நினைச்சாலும் தானா இழுக்கிறது ஒண்ணும். நாம சக்தியத்துக்கு பெரிய பலம் என்னடான்னா, நம்ம வெக்கத்தை விட்டுடுவோம், நம்ம வெக்கத்தை கொண்டு போடக்கூடிய ஒரு பலம் நாம சொல்லிட்டு. இந்த வண்டுகள்லாம் ரீங்கார மிட்ட உடனே இந்த மயில்கள்லாம் ஆடுறது. வண்டி நம்முரளும் சோலை, மயிலி நம்மாளும் சோலை. மயில்கள்லாம் ஏண்டா ஆடுறது அப்படின்னா அது பாட்டே நன்னா இருக்கும். வண்டு பாடுறதுக்கெல்லாம் மயில் ஆடுமா அப்படின்னா ஸ்ரீரங்கத்துல நிறைய சோலையா இருக்கான். இந்த சோலையெல்லாம் பார்த்தோன்னா மேகம் எல்லாம் ரொம்ப அப்படி டிராவல் பண்ணிட்டே இருக்கணும், நான் ஸ்டாப்பா பாஸ்போர்ட் வீசா எல்லாம் உலகம் முழுக்க டிராவல் பண்ணிட்டு இருக்கணும். இந்த மேகத்துக்குலாம் எங்கேயாவது பெரிய மலையோ நல்ல ஒரு பெரிய சோலையோ கிடைச்சா அப்பாட கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம்னு வந்து உட்காருமா. அந்த மாதிரி ஸ்ரீரங்கம் இந்த ரெண்டு காவேரி ஆத்தம் நடுவில் இருக்கு இல்லையா, ஒரே சோலை நிறைய பெரிய காடு தானே. அது ரங்கன் அந்த சமயத்தை ரங்கம் அதை பார்த்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அதான் இப்படி வைகுந்தத்தை பார்த்தானா ஸ்ரீலங்காவை பார்த்தானா ஸ்ரீரங்கத்தை பார்த்தானா தி பெஸ்ட் பிளேஸ் அது முடிவு பண்ணிட்டாங்க. பகவானுக்கு துவாரகை விட அனந்தன் காடு தானே நன்னா இருந்தது. துவாரகா கொஞ்சம் நரகமா இருக்கான், நகரம் நரகமா தெரிகிறதா சுவாமிக்கு. ஒரே ஜனசஞ்சாரமா இருக்கு, கூட்டமையில் அவர் இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு அனந்தங்காட்டில் வந்து ஒளிஞ்சுட்டு ஆறு அப்படின்னா பகவான் ஏன்னா நைமிஷாரண்யத்தில் பத்மநாபோ மரப்பிரபுன்னு இருக்கிற சுவாமியானும் அதனால மரங்களை பார்த்தோம் ஓடி வந்துட்டான். அந்த மாதிரி இந்த மேகங்கள்லாம் வந்து கொண்டல் மீதனவும் சோலை, மேகங்கள்லாம் வந்து நிக்கிறதான். இந்த மேகங்கள்லாம் பக்கத்துல வந்தவுடனே மயில்கள் பார்க்கறத, மேகம் பக்கத்துல வர்றது மழை பெய்ய போடுறது. அப்ப இது கானம் பண்ண மேகம் பக்கத்துல வர அவனை ஆடுறப்ப மண்டி நம்முரளும் சோலை, மயிலி நம்மாளும் சோலை, கொண்டல் மீதனவும் சோலை. அது இல்லாம ரங்கநாதனை பார்த்தோன்னு மேகங்கள்ல தானா கீழே இறங்கறதான். அதையே ரங்கநாதனை பார்த்து கீழே இறங்கணும்னா சாகரத்துல போய் ஆண்டாள் சொல்றா இல்லையா, அப்படி உள்ள போய் முங்கன் ஆழி மழைக்கண்ணா ஒன்றினி கைகிறவில் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆட்டு ஏறி. ரங்கநாதன் பார்த்தா கருணா சாகரனா அவன் கிட்ட வந்து ஜலத்தை முங்கலான உயர்றான். இந்த ஆறா தண்ணிக்கு திருவனந்தபுரத்துல சங்குமுகத்துல நின்னு மேகத்தை பார்த்தோம், அசந்து போயிருக்கேன், அடர்த்தியா இருக்கும். எத்தனையோ சந்தர்ப்பத்துல போறோம் சங்கமுகத்துக்கு போயிருக்கேன், அப்புறம் மேலாம் பார்ப்போம். ஆறா கண்ணிக்கு ஒரு அடர்த்தியா ஒரு மேகம் வந்து அப்படி சுவாமிய வந்து முத்தம் கொடுக்கற மாதிரி நின்று பக்கத்துல அன்னைக்குதான் பாக்கலாம். அந்த மேகங்கள் பெருமாளை தரிசனம் பண்றதுக்காக ஒரு வண்டி இறங்குவான். அன்னைக்கு பார்த்தா சூரியன் ரொம்ப பிரகாசமா இருப்பான், அன்னைக்கு பார்த்தா சந்திரன் அவ்வளவு பிரகாசமா இருப்பான், நட்சத்திரங்கள்லாம் பிரகாசிக்கும், பெட்ரோமாக்ஸ் லைட் கூட பிரகாசிக்கும், இந்த தீவட்டி எல்லாம் பிரகாசிக்கும், ஜனங்கள் எல்லாமே பிரகாசிப்பான். அப்படின்னு பத்மநாபம் பல பல பிரசன்னமா இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஆச்சரியமா இந்த கருணா சாகரத்திலேந்து கருணை அப்படி வார டியூஷன் எடுத்துக்க வரலாம். ரங்கா எனக்கு மிச்சமே இல்லாம எல்லாரும் கொடுக்கற புத்தி எப்படி வரும், வா டியூஷன் சொல்லித்தரேன் அப்படின்னு சுவாமி சொல்லி கொடுக்கிறார். கொண்டல் நீ தனவம் சோலை ஆறாமம் குண சஞ்சயசிய சதனம் முக்கியம் சதாசேத காருண்யசிய ததா கரோ நிரவதே ராதேஜி சித்தௌஷதம் கோரா கௌகதவாக்னி சஞ்சய கணக. சம்சார காட்டுத்தீய அணைக்கிறதுக்கு அப்படியே ஃபயர் ஸ்டேஷன் மாதிரி ஃபயர் இன்ஜின் மாதிரி காதுங்க அப்படின்னு தெளிச்சு விடுறாங்க. பச்சைக்கல் மண்டபத்துல போய் நின்னா அப்படி கருணை அப்படி தெளிக்கிறாராம் சுவாமி. அபாவான் இருக்கா. அதனால கொண்டல் மீ தனவும் சோலை வண்டினம் முரளும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீ தனவும் சோலை குயிலினம் கூவும் சோலை. இந்த குயில்கள்லாம் அதெல்லாம் பாடுற அதுவும் கூவரம், நானும் கூவரேன் ரங்கோன்னு கூவரம், அது கூவர தான். குயிலினம் கூவும் சோலை அண்டர் கோன் அணி அண்டர் கோன் அமரும் சோலை. அண்டத்துக்கே எவன் ராஜாவோ எவன் ராஜாதி ராஜனோ சொல்றா இல்லையா, கட்டியம் சொல்றா இல்லையா, தேவதேவோத்தமா தேவதா சௌர்வோம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக ஸ்ரீ பத்மநாபோ பராஹுயரிக. அந்த மாதிரி இந்த ஸ்ரீரங்கத்தை கிராஸ் பண்ணும்பொழுது அந்த நித்தீஸ்வரிகள் எல்லாம் சொல்றாளாம், இந்த கந்தர்வர்கள் இவெல்லாம் விமானத்தோடி போவாளாம். அப்ப தேவதேவோத்தமா தேவதா சார்வம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக ஸ்ரீ ரங்கநாதாய ஸ்ரீரங்க க்ஷேத்ர பராஹுயரிக அப்படி டைவர்ட் பண்ணிட்டு போவாளாம். அப்படி இறங்கி தொழுதுட்டு போவாளாம். இறங்கி தொழாம போனா சங்கரர் குருவாயிரம் எழுதி எழுதி போட்டுருவார். அதனால அப்படி தொடர்த்துக்கு கீழே இறங்குவாள். அதனால அண்டர் கோன் அமரம் சோலை அணி திருவரங்கம் என்ன, அப்படிப்பட்ட அழகான திருவரங்கத்தை என்ன, மிண்டர் லாய்க்கு இல்லாதவர்கள் கேடுகட்டவர்கள் உருப்படாதவர்கள் வக்கில்லாதவர்கள் தெரிஞ்சுட்டு போல மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோற்றை விளக்கி சாப்படுறாளா திருவரங்கம்னு சொன்னா பத்மநாபா என்னது அப்படின்னு டக்குன்னு எழுத்துக்கணும். இளைய திருவனந்தபுரம் கல்யாணம் சாப்பாடு போடணும் பத்மநாபா என்னதுன்னு இளைய எழுத்து எழுந்திருக்கும். உங்க சூரு கிடையாது எழுப்போம். நீ யாராவனா அது சம்பந்தியாரு மாமியாரு மண்ணாங்கட்டியாரு யாராவனா பத்மநாபா சொன்னா அப்படி சோறு இல்லாட்டி எழுத்துணுமா ரசம் வேணும். என்னது பத்மநாபா பத்மநாப சொல்ல வசம் கிடையாது. பாயசம் போலி பாயசம் போலி 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 திருவனந்தபுரம் வந்தாலே போலி பாயசம் தானே போலி ஒரு கண்டி பாயசம் முதல்ல பத்மநாபா சொல்லு அப்பதான் ஒரு போலி அப்பதான் அரகண்டி பாயசம். இல்லன்னா அந்த இலையை அப்படியே எடுத்துட்டு போய் வாசல் இருக்கு நாய்க்கு போட்டுலான்ற எவ்வளவு கேவலம் பார்த்துக்கோங்க. டெய்லி சாப்பிடும் பொழுது சொல்லிட்டு போ இல்லன்னா உம்மோட சாப்பாடு நாய்க்கு போயிச்சு சாப்பாடு வாய்க்கு வேணுமா நாய்க்கு போனமா நீங்க தான் முடியும். வாயா நாயான் அணி திருவரங்கம் என்ன மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோற்றை விளக்கி நாய்க்கு இடுமின் இதை கவலைப்படாத பயப்படாத ஆழ்வார் சொல்றாரு. அதனாலதான் பாகவத சப்தாசமா வந்த நடுவில் ஒரு ஸ்லோகம் சொல்றோம் அப்படின்னா இவ்வளவு நேரம் பாகவதம் கேட்ட ருச்சி மாறி போய் கிளாஸா இருக்கே அப்படி சரி காலம் நமக்கலமா இருக்கே ஒரு காலம் காத்துருக்கான்னு தெரியல ஓலம் ஜோரா இருக்கே ஓலம் விட போறோம் தெரியல இதெல்லாம் தெரியாம காலம் சூப்பர் ஓலம் சூப்பர் புளி சேரி அங்க ஒரு எரி சேரி காத்துட்டு மரகத்துல போட்டு பாட்ட போற ஒரு எரி சேரியில அது தெரியல நல்ல காய் எடுக்கிற மாதிரி எடுக்க போறான் நம்மள அவியல் போன வா வா மேல வா அவியல் தானே வா அச்சோ பப்படா இல்லையே சேவைக்கு வா மகனே அங்க வா பப்படா மாதிரி எலும்பெல்லாம் புடிக்கிறேன் ஒரு கல்ல கண்டுக்கு ஒரு பொடிப்பா நம்மள குழம்புல எத்தனை இடத்துல மூட்டுகளோ அத்தனையிலும் பொடியும் பப்பளாம் தானே கேட்ட இந்த பொடிக்கிற இப்படிதான் இருக்கும் பப்பளாம் அப்படின்னு பப்பளாம் தான் அப்பளாமும் இல்ல பப்பளாமும் இல்ல பப்பளாம் தான் அப்புறம் மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோற்றை விளக்கி நாய்க்கிடுமின் அணி திருவரங்கம் என்ன அந்த திவ்யதேச ஸ்மரணம் இல்லாம ஸ்ரீரங்கம்னு சொல்லாம அனந்தபுரம் சொல்லாம சாப்பிட்டோம்னா அவளுக்கு சாப்பாடு வேண்டாம் அது நாய்க்கு போடு அது நன்றியோடவாது இருக்கும். இவாளுக்கு சோறு எதுக்கு கும்பகர்ண கஷ்டப்பட்டு எழுப்பினான் சாப்பாடு வாசனை எல்லாம் கொடுத்து ஸ்வீட் வாசனை எல்லாம் கொடுத்து கழுது மாமிசம் எல்லாம் எழுந்தா சண்டை போட போயிட்டு அப்படியே போயிட்டான் கஷ்டப்பட்டு சாப்பிடறதுக்காக எழுந்தவன் அதே கடைசி சாப்பாடு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் திரும்பி சாப்பிடவே வரலையா அவன். அந்த மாதிரி பகவான் நாமஜபம் சொல்லாம சாப்பிடுற சாப்பாடு எதுன்னா பாவத்தை சாப்பிடறோம்ன்ற தெரியும். பாவத்தை சாப்பிடுறாய் அப்படின்னு சார் பழ்வாரெல்லாம் சொல்ற. பகவநாமத்தை சொல்லாம ஒரு சாப்பாடு சாப்பிடுறேன்னா அது பாபம். பிராரப்த கர்மாவை சாப்பிடும், ஏற்கனவே இருக்கிற கர்மா போதான் இதுவரை பிராரப்த கர்மா. அதனால அணி திருவரங்கம் என்ன மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோற்றை விலக்கி நாய்க்கு இடுமின் நீடே. நாய்க்கு அந்த சாப்பாடு போட்டுடு, உனக்கு சாப்பாடு வேண்டாம். அது நமக்கு உத்தரவு கொடுக்கறா, அப்ப முதல்ல நம்ம அப்படி சொல்லணும், நம்ம முதல்ல சாப்பிடணும் அப்படி. பகவன் நாமத்தை சொல்லிட்டு சாப்பிட்டா அது சாப்பாடு பிரசாதம். இல்லாட்டிய பிரசாதம் இல்லை. இந்த மேல்கோட்டை போனோம் அப்படின்னா திரிதண்டி ஜிஎஸ் சுவாமியோட வந்து மகம் உண்டு, மட்டத்துல டெய்லி அன்னதானம் வந்து போலா சாப்பிடும். எல்லாம் பரிமாறிட்டு நாராயண சொல்ல சொல்லும், ஸ்ரீமன் நாராயண 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 ஜெய் ஸ்ரீமன் நாராயண 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 ஜெய் ஸ்ரீமன் நாராயண 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 ஜெய் ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயண. ஒரு சன்னபுரத்தை சாப்பாட்டை கை வைக்கவே விடுவா, கை கட்டினது வாய் கட்டணும்னா நாமஜபம் போனாத்தான். கை கட்டுறது வாய் கட்டுறதுக்கு நாமஜபம், வாய் கட்டினது பிராரப்தத்தை அழிக்கிறதுக்கு போகணும் அப்படின்னா வெறும் மலமா போகாதுபடி அது அன்னாத்பவந்தி பூதானி பர்ஜன்யாதன்ன சம்பவ அகமன்னம் அகமன்னம் அகமன்னம்னு சொல்றாரு இல்லையா. நம்ம அந்த அன்னத்தை சாப்பிடும்போது அது பரமாத்மா உள்ள போகிறதுக்கு நாமஜபம் போகணும். அப்ப இந்த அன்னத்தை சாப்பிட நம்மள சுவாமி அன்னமா சுவீகரிக்கிறதுக்கு நம்ம நாம சொல்றோம் இல்ல அப்படின்னா அதுக்குதான பரிசேஷம் எல்லாம் பண்றோம். அதுக்கு அந்த பிராணனுக்கு எல்லாம் கொடுக்கறோம் அப்படின்னா பிராணஸ்வரூபமா சுவாமி இருக்கா அப்படின்னு தானே இல்ல அதுக்குடானா சுவாமி முன்னிட்டு கொண்டு தானே. அப்ப அரங்கம்னு சொல்லலை அப்படின்னா அது நாய்க்கு தான் சாப்பாடு. மண்டினம் முரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அந்தர்கோன் அவரும் சோலை, அணி திருவரங்கம் என்ன மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோற்றை விலக்கி நாய்க்கு இடுமின் நீரே. எதுக்குடா சாப்பிடணும் அப்படின்னா பக்தி பண்றதுக்காக சாப்பிடணும். பெரியவாள்லாம் சொல்ற எதுக்கு சாப்பிடறாய் அப்படின்னா பக்தி பண்ணணும், சுவாமிய பார்க்கணும் இல்லையா அதுக்காக அப்படின்னு. அதுக்காக குருவனை ஒண்ணு சாப்பிடாம நின்றுக்கலாமே, முதல்ல மூணு நாளைக்கு ஒரு, அப்புறம் ஆறு நாளைக்கு ஒரு, ஒன்பது நாளைக்கு கடைசி வரைக்கும், அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை இருக்கிற அது கூட ஏன் அப்படின்னா சுவாமிய பார்க்கணும். சன்னியாசிகள்லாம் சாப்பிடுவா, குழந்தை சாப்பிடற மாதிரி சாப்பிடுவா, பொரி இட்லி அரை தோசை. நமக்கு அரை தோசை என்ன அரைஞ்சிருவோம், அரை தோசைன்னா சாப்பிட முடியுமா? நான் பார்த்திருக்கேன் மூணு ஸ்பூன் சாப்பிட்டு திருப்தின், மூணு ஸ்பூன் சாப்பிட்டா திருப்தி ஆகுமா? மூணு ஸ்பூன் நமக்கு வாய்க்கே பத்தாது, வயிற்று கேட்க போறது வாய்க்கே ஆகலைங்க வயிற்றுக்கு போறது. மகாத்மா நிறைய பேர்மா அப்ப ஆகாரம் சாப்பிடும் நான் பாத்திருக்கேன், எப்படிதான் சாப்பிடறானே தெரியாது. எட்டு கவளம் நமக்கு, எட்டு கவளத்துல அப்பதான் காயே அடங்காது, அப்பளாமே போதாது. பாயசமே பதினஞ்சு கப்பலாம் வேண்டிருக்கீங்க, எப்படி சாப்பிடறோம்னா இந்த ஜீவிதம் எதுக்குதான் சாப்பிடணும்? பகவத் தியானம் பகவான் அனுபவிக்கிறதுக்காக. கோபிகள் பகவான்லாம் பகவான் கிளம்பி போயிட்டான், பிருந்தாவனம் தொட்டு மதுரா போயாச்சு, நூறு வருஷம் கழிச்சு கோபிகளை பார்க்கலாம், அப்படியே மெயின்டைன் பண்றான் ஹெல்த் பர்ஃபெக்டா. கிருஷ்ணன் அசந்து பண்ண இப்படி இப்படியே இருக்கான், இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவனும் தாத்தா ஆயாச்சு, இப்ப எந்த கோபிகளோட எல்லாம் ராசம் பண்ணோம், அவள்லாம் கல்யாணம் ஆயாச்சு, பாட்டி தாத்தா ஆயாச்சு. பகவான் பார்க்கலாம், அடி அப்படியே இருக்கேடி அப்படி, இப்ப அப்படியே இருந்தா பெரிய விஷயம் இல்லையே. பத்மநாபர் வருஷம் ஆராட்டுகிறார், நம்ம ஆடி ஆடிதான் பாக்கணும், அவர் அப்படியே சரியா அடிக்கிறார். கொஞ்சமாவது ஒரு மெயின்ல ஒரு சுருக்கம், ஒரு தளர்ச்சி, ஒன்னும் தெரிய மாட்டேங்க. எப்படி பண்ணா அவர் அப்படியே தான் இருக்க, நம்ம தான் அப்படி தளர்ந்து போய் இங்க வருஷம் முடியல பாக்கலாம் அப்படின்னு வந்துடுறோம், வரமாட்டேன் லீவ் போட்டுறோம், சொல்ல அனுபவம் தான் வச்சுக்கோங்களே, அப்படியே அதான் நடக்க முடியல அப்படின்னு அவர் ஜம்மு நடந்து போயிட்டே இருக்க. ஆராட்டு ஒவ்வொரு வாட்டியும் கூட்டம் மாறிண்டே இருக்கு, நடக்கிறதுக்கு ஒரு கூட்டம் ஆச்சரியமா இருக்கு. ஆனா அந்த கோபிகள் அப்படியே இருந்தா அப்படின்னா கிருஷ்ணனுக்காக சாப்பிட்டு இருந்தானோ. கோபிகள் விடுங்க, யசோதா நந்தகோபால் வயசானவா தானே, ஏற்கனவே வயசானவா. அசந்து போற அம்மா நான் பதினோரு வயசுல பிருந்தாவனத்தை விட்டு வந்த மாதிரி அப்படியே இருக்கேம்மா, அது உனக்காகடா, நீ என்னைக்காவது வருவான்னு பார்த்தேன், கடைசியில் என்னைக்காவது பாத்தி அப்படின்ற அது ஆகாரம் சாப்பிட்டுருக்கான். இதுக்கடா நான் சரீர யாத்திரை, இந்த பெரியவாள் ரொம்ப வயசானவாள் போனா போகுதுன்னு இருக்கிறவாள் ஏதோ சாப்பிடுவா, நம்ம கம்பேர் பண்றோமே அப்படின்னு எத்தனை மட்டும் சாப்பிடுவோம், ஒரு ஒரே ஒரு பொழுது மட்டும் சாப்பிடுவோம், மொத்தமாக ஒரு பொழுது சாப்பிடுவோம். எப்படி ஜீவிக்க முடியறதுன்னா, அது ஜீவிக்கணும் அவ்வளவு, அந்த பலம் போதும். பெரியவாள்லாம் எதுக்காக சாப்பிடறோம்னா, சத்தங்கம் கேட்கறதுக்கு, பகவத்யான மண்டபத்துக்கு நாமஜபம் பண்றதுக்குமாக. சந்தானதபதி மகாராஜா 2:30-3 மணிக்கெல்லாம் எழுந்து உட்கார்ந்து ஜபிச்சுட்டு, அதெல்லாம் ஜபிக்கவே வேண்டாம், அதெல்லாம் ஜபிக்கலன்னு யாரு யாரா கேட்டாள, எங்க போறோமா? இவர் போய் ரமணா சமயத்துல ரமணருக்கு அந்த ஆராதன சமயத்தில் இவர் பாட்டி பிரதட்சணம் பண்ணி, இவர் பிரதட்சணம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? என்ன அவசியம் இருக்கு? பெரிய மகாத்மாக்கள் வாழ்ல இவா போய் அந்த ஆராதன சமயத்துல கை கூப்பி சேவிக்கலாம் ஓடணும், ஆச்சரியமா இருக்கும். என்ன அவசியம் இருக்கு? பத்மநாபன் போய் ரங்கநாதனை பார்த்து கை கூப்பி நின்ன, ரங்கநாதன் போய் திருப்பதி பெருமாள் வருஷம் கை கூப்பி அடியே தாசானது ஆகும் சொன்ன மாதிரி, அந்த மாதிரிதான் மகாத்மாக்கள்லாம் போய் கோவில்ல போய் பார்க்கலான்ற அந்த ஸ்வயம் பரபிரம்ம ஸ்வரூபம் இவாள், ஸ்வயம் பரபிரம்மம். அப்பதான் எல்லாரையும் வசீகரிக்க முடியும். அவளாம் ஏதோ சாப்பிடுறாளாம், எதுக்கடானா சரியா சொல்லணும்னா, அவ சாப்பிட்டு இந்த ஜனங்களுடைய துக்கத்தை நாசம் பண்ற, நம்முடைய துக்கத்தை சாப்பிடுறான். இந்த பெரியவாளுக்கெல்லாம் அன்னம் கொடுக்கறோம் தெரியுமா, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சாதாரண அன்னம் சாப்பிடுறான், நம்மளுடைய பிராரப்த கர்மாவை சாப்பிடுறான். ஞாபகம் சந்தர்ப்பத்துல நாரத மகரிஷி ஒரு ஆத்துக்கு போறாரு, ஜோசியம் பாக்குறாரு, அவளுக்கு 7 ஜென்மா குழந்தைகள் கன்ஃபார்மா அவருக்கு தெரிஞ்சுடுத்து வந்துட்டா. அவளை ரொம்ப வருத்தப்படுந்தா, 5 நாள் கழிச்சு போய் பாக்குறா, நிறைய குழந்தைகளா இருக்கு, அவருக்கு ஒண்ணுமே புரியல. சுவாமி கிட்ட போய் கேக்குறா, அவள் ஜாதகப்படி அவளுக்கு 7 ஜென்மா குழந்தையே கிடையாது, இவளுக்கு 7-8 குழந்தைகள் ஆத்துல இருக்கே அப்படின்ற. அப்ப பகவான் சொல்றார், நீ போனதுக்கு அப்புறம் சூர்தாசர் அந்த பக்கமா வந்தா, அவ அவளுக்கு அவளுக்கு பாயசம் கொடுத்தா, ஒரு 7 டம்ளர் பாயசம் முடிச்சா, அதுல அவளோட 7 ஜென்மாவோட பாரதம் கழிச்சு விடுது, அதனால அவள் குழந்தை பிறந்ததுன்னு சுவாமி சொல்றார். ஒரு மகாத்மாவுக்கு நம்ம ஏதாவது பழம் கொடுக்கிறோம், இல்லாட்டி ஒரு அன்னம் கொடுக்கிறோம்னா, அவர்கள் நம்முடைய பிராரப்த கர்மாவை ஸ்வீகரிச்சு நமக்கு அனுகிரகம் செய்கிறார்கள். அப்பா வடை, ஒரு தோசை, ஒரு இட்லி, ஒரு உப்மா, ஒரு சப்பாத்தி, ஒரு பாயசம், நம்முடைய பிராரப்தத்தை ஸ்வீகரிச்சு நமக்கு கண்ணனை கொடுக்கிறார்கள். நிறைய மகாத்மாக்கள் நான் பிரத்யட்சமா பார்த்துட்டு, நிறைய மகாத்மாக்கள் அதே மாதிரி அவா சாப்பிடும் பொழுது எத்தனையோ ஜீவராசிகளுக்கும் அன்னம் கிடைக்கும். பரமாச்சாரியா இருந்தா சந்திரசேகர சரஸ்வதி நம்மதுல நிறைய வரா சுவாமி ஆசீர்வாதம் பண்றதுக்கு. யாரும் மகாத்மா பத்தி சொல்றோம்னா பிரத்யட்சமா அவ அங்க வரான்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ கதையை சொல்றோம் நினைச்சுடாதீங்க. ஏதான சத்தங்கத்துல யாராவது மகாத்மா பத்தி பேசுறோம் அப்படின்னா, பகவானே சங்கல்பம் பண்ணி இந்த குழந்தைகளுக்கு போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்றா போல, அவ வாக்கு ரூபமாக, வேத ரூபமாக, நாமஜப ரூபமாக, அவ சரித்திர ரூபமாக வந்து நமக்கு அனுகிரகம் பண்றார்கள் அர்த்தம். இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரத்தோட சுவாமி இந்த பக்கமா சுத்தின்னு இருக்காரு, கேம்ப் போட்டிருக்காரு, என்னன்னு தெரியல, பத்மநாபர்கள் தான் வெளிச்சம். அந்த சுவாமிக்கு அரிய பேர் அதுவும் அங்க அவருக்கு இந்த சமயம் நிஜமாவே சமீப காலத்துல எல்லாரும் பார்த்த ஒரு பெரிய யோகி, சினிமாக்காரன்லேருந்து அரசியல்வாதியிலேருந்து நாஸ்திகவாதி வரைக்கும் ஒத்துண்ட ஒரு சன்னியாசின்னா அவர்தான். வைஷ்ணவா முதற்கொண்டு ஒத்துண்ட ஒரு சன்னியாசி, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அவ சம்பிரதாயத்தை விட்டு வேற ஆச்சாரம் சுகமாக, நாஸ்திகவாதிகள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய தமிழறிஞர்கள் வரைக்கும் ஒத்துண்ட, தமிழ சந்தேகம் வந்து பரமாச்சாரிய போய் கேட்பா, பெரிய பெரிய தமிழ் வித்வான்கள், தமிழ் ஸ்காலர்ஸ் எல்லாம் ஏதான ஒரு சந்தேகம் வந்தா பரமாச்சாரியத்தை போய் கேட்பா. இங்கிலீஷ் விஷயம்லாம் கூட சுவாமி நன்னா பேசுவார், ரொம்ப விசேஷம், பரமாச்சாரியை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு சந்தர்ப்பத்தில் பரமாச்சாரியை பார்த்து ஒருத்தர் வந்தாரா, என்ன பண்ணிட்டு இருக்காய் அப்படின்னா, சுவாமி ரொம்ப கஷ்டப்பட்டு சுவாமிக்கு வந்து எல்லாம் சொன்னா புரியுமோன்னு சொல்லி அது ஒரு மாதிரி தமிழ் எல்லாம் படுத்தி கஷ்டப்பட்டு இந்த கணக்கு போடு யந்திரத்துக்கு அதுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டாங்க, அதுக்கு வேண்டிய இந்த பேப்பர் எல்லாம் கொடுக்கற வேலை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா. உடனே சுவாமி சொன்னார், கம்ப்யூட்டர் ஸ்டேஷனரி சப்ளைஸ் பண்றேன்னு சொல்ல வேண்டியது தானே, ஏன் குழப்பறே அப்படின்னு, கம்ப்யூட்டர் ஸ்டேஷனரி சப்ளை பண்ணு சொல்றாரு, இவ்வளவு சிரமப்படுற அவர் பகீர் தூக்கி ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டேஷனர் எல்லாம் சொன்னா சுவாமிக்கு பிடிச்சமா நினைச்ச இவர் பேசுறாரு. என்ன சொல்றது சொல்லுங்க, ஒரு முகம்மதியர் வந்து சுவாமியை பார்த்திருக்கார், ஒரு முகம்மதியர் சுவாமியை பார்க்க வந்திருக்கார், அவர் ரொம்ப நாளா போயிட்டு சுவாமியே கூப்பிட்டுருக்காரு, அவரை பார்த்துருக்காருன்னா அவர் நிறைய பகவத்கீதை எல்லாம் பண்றாரு. இப்ப சுவாமி எல்லாம் கேட்டுக்கா, டெய்லி எத்தனை வேலை தொழுக பண்றேன்னு கேட்டுக்கா, நமாஸ் பண்றேன்னு கேட்டுக்கா, உடனே வருஷம் தான் அஞ்சு வேலை. ஆறு வேலை பண்றது உச்சிதமாச்சு. ஆறு வேலை உண்டே ராத்திரி 12 மணிக்கு ஒண்ணு பண்ணுவா, நீ கேட்டு பாரு அப்படின்னா. உடனே எல்லா பக்கமும் விசாரிச்சு நிறைய பேர் தெரியல, கடைசியில விசாரிச்சு பார்த்தா ஆறு வேலை பண்றதும் ஒரு வழக்கம் இருந்திருக்கு ஒரு காலத்துல. அதுக்கப்புறம் தூங்கிறதுனால ராத்திரி தொழுகையை விட்டுருக்கா, அந்த தொழுகை சுவாமி சர்வஜன் அவ்வளவுதான் வேற சொல்ல முடியும். சொல்லுங்க முகமதி அவர்கள் நமாஸ்பத்தி இவர் பேசுறாங்க என்னது நம்ம சொல்றது சொல்லுங்க. ரஷ்யாக்காரன் வந்து அவங்கிட்ட பேசுற எதை எதை பேசினாலும் சுவாமிக்கு தெரியும், எதை பேசினாலும் எப்படி பேசினாலும் சுவாமி பதில் சொல்ல தெரியல. பரமாச்சாரியன் அவ்வளவுதான் ரொம்ப விசேஷம். ஒரு சந்தர்ப்பத்தில் சுவாமி திருப்பதி போனா எங்கேயோ போயிட்டு இருக்க எனக்கு தெரியல. நீ பரமாச்சாரிய பின்னாடி பரமாச்சாரிய யாத்திரி அரகர சங்கர ஜெய ஜெயசங்கரன் போகும் அவ்வளவுதான் என்ன பண்ண முடியும். அப்ப சுவாமி வந்து திருமலைக்கு போனார். அப்ப அவர் கூட ஒரு வித்யார்த்தி முன்னாடி சுவாமிக்கு அப்பெல்லாம் திருமலைக்கு ஒழுங்கான படி எல்லாம் கிடையாது, இப்படி இப்படி போவா. அப்ப இவன் போகும்போது சிலரெல்லாம் படி 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 இப்படி சொல்லிட்டே போனான். ரொம்ப நேரம் பார்த்தாரா பரமாச்சாரியர் ஒரு சமயத்தை சொன்னாராம், அப்ப இனிமேல் எனக்கு படிக்க முடியாதுடா ரொம்ப வயசாயிடுச்சு, ரொம்ப படிச்சு முடிச்சு விட்டேன், இனிமேல் தான் விசாரம் மட்டும்தான் பாக்கி இருக்கு, படிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னா. உடனே கையை கூட இல்ல சுவாமி நான் படின்னு சொன்னேன், தேவர் இது ஸ்வயம் உன கூட சரஸ்வதி இருக்கா அப்படின்னுட்டானா என் வித்யார்த்தி. உடனே சுவாமி கேட்டார், அப்ப நான் பரபிரம்மம் இல்லன்னு சொல்றியா? அவ என் வாய திறக்கிறான். அதுக்கப்புறம் சுவாமி நீ நன்னா படின்னு உனக்கு படியில ரொம்ப ஆசை இருக்கு, நன்னா படி, ஆனா ஞானத்தோட படி, ஞானத்தை சீகரிக்கும்படியா படினாரா. மகாத்மா ஹாஸ்யம் சரியா, அந்த ஹாஸ்யம் நான் பார்த்து சாந்தானந்தபுரி மகராசியத்தை பரமாச்சாரியாருக்கு என்ன வார்த்தைய சொன்னாலும் ஒரு ஹாஸ்யமா பேசுற அந்த ஹாஸ்யம் நான் பிராயம் பரமாச்சாரம் நிறைய நான் பார்த்தது பார்த்த ஒரு மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு எனக்கு அவ்வளவுதான் சுவாமியும். ஆனா எனக்கு சாந்தானந்த மகாராஜ் பார்க்கும்போதெல்லாம் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமியோட பார்க்கிற மாதிரி தான் பிரமாச்சாரியர் பார்த்தா அந்த காருண்யம் அந்த சௌலபியம் அந்த விளையாட்டு அந்த வாக்கு சாதுரியம் அந்த ஞானம் அது நான் சாந்தானந்தபுரி மகாராஜ் கிட்ட பார்த்துருக்கேன். அதே மாதிரி சிங்கேரி பெரியவாலையும் சொன்னேன், அரகர சங்கர ஜெய ஜெயசங்கர் தான் சிங்கேரி பெரியவா நல்ல தமிழ் பேசுறதே மழையா பேசுவார் உபன்யாசம் கேட்கணும். அவனுக்கு சரிய விரக்த சிகாமணின்னு நினப்பு அப்படின்னு விரக்த சிகாமணின்னு அழகான வார்த்தை தெரியுமா, அசந்து பேருக்கு அந்த வார்த்தை எல்லாம் கேட்டு விட்டு பஸ்டாசா இருக்கும். சுவாமி பேசுறது ரொம்ப அழகா இருக்கு, ஒரு பெரியவாரோட எதுக்கு எத்தனையோ சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னா இந்த சுவாமி பேசுறதே அழகழகா இருக்கும். அவருக்கு அவாவா பார்த்து பார்த்து எது வசத்தியான விஷயமோ கொடுப்பா. அதுல ஒரு டாக்டர் நல்ல வசத்தியான ரஸ்தாளி பழமா பார்த்து பார்த்து சாப்பிட்டாரா டெய்லி அனுப்புவாராம் டெய்லி. அதே மாதிரி ஒரு நாடா டெய்லி நல்ல பணவெல்லமா பார்த்து அனுப்புவாராம் சுவாமி. ஆனா இன்னொரு நல்ல வசத்தியான ஆரஞ்சு பழம் கமலா பழம் எல்லாம் அனுப்புவாராம் சுவாமி. இப்படி உக்காந்து இருப்பாராம் இப்படி எல்லாம் வந்து அவர் டெய்லி வந்து கேட்டு பாரு, சுவாமி சாப்பிட்டாரா சுவாமி சாப்பிட்டாரா சுவாமி சாப்பிட்டாரான்னு. உடனே சுவாமி அவரை கூப்பிட்டாருங்கவா அப்படின்னு பாரா. நான் ஒருத்தேன் வாழைப்பழம் கொடுத்து கூட கூட ஆத்துல கொடுத்தா நான் என்னத்துக்கு அவன் யோசனை பண்ணிடுவாரு. இத்தனை பேர் கைங்கரியப்படுற அவாவா குடும்பம் குழந்தை எல்லாம் விட்டு விட்டு தன் தேகத்தை கூட பார்க்காம கைங்கரியம் பண்றா. அவளுக்குள்ளயும் இருக்கிறதும் அதே சந்திரசேகரன் தான் சரியோ முடிவுனாரா. இந்த சந்திரசேகரனுக்குள்ள எந்த சந்திரசேகரன் இருக்கானோ அதே சந்திரசேகரன் தான் அங்கேயும் இருக்கான். இங்க போட்டாதான் எனக்கு போகும் இல்ல, அங்க போட்டாலும் போகும், அதில்லாத வெடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து பக்கத்துல ஜன்னல் உண்டா திறந்து இப்படி போட்டாங்க வெளில போட்டாங்க. ஒவ்வொரு பழத்தையா உரிச்சு உரிச்சு போட்டுட்டு இருக்காங்க கமலா ஆரஞ்சு சாத்துக்குடி எல்லாம் அப்படி போட்டாங்க. உடனே இவர் ஒண்ணுமே எங்கடாவது ரோட்ல போடுறாரு அப்படி குப்பத்தொட்டில போடுறாரு அப்படின்னு. உடனே இவர் போட்டு எட்டி இப்படி பார்த்தாராம். அப்ப நிறைய அந்த குறவன் படத்தி கூட்டாங்க இருந்துதான் அப்படி அந்த பழத்தை ஒரு சாப்பிட்டு சாமி இந்த பழம் நாங்க சாப்பிட்டதே இல்ல சாமி, நீங்க நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. உடனே சரிச்சா அங்கே சந்திரசேகரன் தான் ஆசீர்வாதம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த பழத்தை கொடுக்கறதுல அவள மரத்துக்குள்ள வரமாட்டா பெருசா தெரியாது, ஆனா அவளுக்கு இது பிரசாதமாவும் சேர்ந்து விடுறது பாருங்க. இவருக்கு கொடுத்துட்டா இவருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டா அவளுக்கு கொடுக்கறாளா, அவளுக்கு அப்படி எடுத்து சாப்பிடவும் பிடிக்கும், அதுக்காகவே மடத்து பக்கத்துல ஜன்னல் பக்கத்துல நிப்பாள சுவாமி அதான் போடுவார். அதுக்காகவே அப்படி பண்ணுவார் சுவாமி. சமயத்துல பிராமண ஒருத்தர் வந்து நிக்கிறோமோ நிஜமாவே தெரியல, சந்திரசேகர் சபை போட்டு ஏன் உழிக்கின்றிருக்காங்க எனக்கு தெரியல. ஆச்சரியமா பிராமண போஜனம் பண்ணி வைக்கணும், சகஸ்ர போஜனம் பண்ணணும் ஆசைப்பட்டா. ஆயிரம் பிராமணர்களுக்கு நல்ல வேத விஷயங்களா கூப்பிட்டு பண்ணிருக்கா. அழகா பிரிச்ச ஒரு பெரிய கிராமத்துல சகஸ்ர போஜனம் நடக்கும், சகஸ்ர பிராமண போஜனம் சஸ்தாக நடக்கிறான். எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிற சுவாமியே வந்துட்டா, நல்ல வைதிகா நல்ல விஷயம் தெரிஞ்சவா. உடனே சுவாமி சொன்னாராம், எல்லார் இலையிலையும் ஒரு பத்து பத்து போலி வை, ஸ்வீட் வை அப்படின்னு சொன்னாங்க. வயிறு மட்டும் சாப்பிட்டாச்சு. இதுக்கு வேற உள்ள போற இடமே இல்ல, சுவாமி வேற சொல்லிக்கா என்ன பண்றது. எல்லா இடங்களையும் போட்டாலும் போட்டு முடிச்சோட சுவாமி சொன்னா, முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுங்க இல்லாட்டி விட்டுடுங்க பரவாயில்ல அப்பாடான்னு சொல்லி அவ ஒரு முடிஞ்சது போட்டு வாயில போட்டு எழுந்துட்டாங்க. உடனே சுவாமி வந்து ஒரு ஆளை கூப்பிட்டா, கூடையில பதார்த்தம் எல்லாம் எடுத்து போடு அப்படின்னா, அவ மிச்சம் வச்சது எல்லாம் உடனே எடுத்து எல்லாத்தையும் போட்டான். போட்டோடனே அவசரம் நேரம் ஊர் எல்லையில போ, அங்க பரவன் படத்திலாம் இருப்பாங்க கொண்டு போடு அப்படின்னு. உடனே கொண்டு போட்டாலும் அவன் வாசியோட சந்தோஷமா சாப்பிட்டான். வைதிகம் வேதம் படிச்சவா இல்லையா, இவாள் உச்சிஷ்ட பிரசாதம் ஆயிடுமா அது. இப்ப நேரடியா அவளுக்கு கொடுத்தா அது சாஸ்திர விரோதம், கொடுக்கப்படாதுன்னு ஒரு சாஸ்திர பிராமண போஜனம் அன்னைக்கு அவளுக்கு தான் கொடுக்கணும். எப்படி சாப்பிட்ட அண்ணம் வேற யாருக்கு கொடுக்கப்படாதுன்னு சொல்ல முடியாது. சாஸ்திரம் சாஸ்திரமும் தெரிஞ்சு அதனுடைய வளமும் தெரிஞ்சு இவாளுக்கும் கொடுத்துட்டாலும் உடனே அவ சந்தோஷம் அதிர்ஷம் போலி லட்டு மைசூர் பாக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சாப்பிட்டாலும். அப்ப சுவாமி சொன்னார், ஓம் விரதத்துக்கும் பங்க வராதபடி அவளுக்கும் அவளுதான் யாரா பண்ணி கொடுக்க போறா, அவளுக்கு பண்ணவா தெரியும். அப்ப அவளுக்கு பிராமணர் வேதம் சாப்பிட்டவா உச்சிஷ்ட பிரசாதமே அவளுக்கு அனுகிரகம் பண்ணும் பாத்தியா. ஏதோ அதை பிறந்துட்டா அவளுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டாமா, அவளுக்கு நான் தானே பண்ணணும், வேற யாரு பண்ணுவா அப்படின்னு. மிண்டர் பாய்ந்துண்ணும் சோற்றை விளக்கி நாய்க்கிடு மின்னீர், எத்தனை வசத்தி பார்த்துக்கணும் தெரியவா. அந்த அன்னத்துக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கற, அந்த பகவத் ஸ்மரணத்தோட இருந்தால் அது அன்னம். அதுக்கே எவ்வளவு பெருசா அடுத்த சமம் போயிருக்கலாம், அடுத்த பாபுரம் சொல்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதாவது மகாத்மாக்கள்லாம் எவ்வளவு தூரம் அந்த அன்னத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்து எப்பேற்பட்ட காரியங்களை கொண்டு சமுதாயத்தையே பகவத் விஷயத்தை ஈடுபடுத்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு ஆரஞ்சு பழம் கொடுத்து அவ்வளவு விசேஷம். சுவாமி நிறைய தயிரெல்லாம் எனக்கு சுவாமி வர முடியும், நிறைய தயிரா வருமா, நிறைய தயிரா வருமா சுவாமி. உடனே நீர்மோரா பண்ணுவார், உடனே வரவாளுக்குலாம் நீர்மோரா கொடுப்பாளாம், நிறைய வெள்ளமா வருமா பானகமா கொடுப்பாங்க வெயில் காலத்துல. அப்ப ஒரு நாள் சுவாமி சொல்றாரு, இன்னிலேருந்து நீர்மோர் பானகம் எல்லாம் இத்தனை மணிக்கு மேலதான் கொடுக்கணும். தூக்கி வாரி கொடுத்தீங்க சுவாமி இப்படி சொல்றாரு. அதுக்கப்புறமா ரெண்டு மணி மூணு மணிக்கு மேலதான் நீர் மோர் மணி நல்ல வெயில்லனாலும் கொடுக்கணும். அன்னை வரைக்கும் கரெக்டா அந்த 10:30 to 12 வரைக்கும் நீர் மோர் பானம் கொடுத்தாலாம் காஞ்சிபுரத்துல மடத்துல. அதுக்கப்புறம் 2 to 3 மாறிட்டாங்க சுவாமி. அதுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப ஸ்ரீகாரங்க சுவாமி, ஏன் அப்ப எல்லாரும் மடத்தோட்டு முக்காவது பேர் போயிடுறாளே அப்படின்னா கேட்டனா சுவாமி சொன்னாராம், இந்த மடத்துல கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் இருந்தாராம், அவருக்கு ரொம்ப வயசா எடுத்து ரொம்ப சரியம் களைச்சு போயிடுது. அப்ப அவர் சுவாமியிட சொன்னா, எனக்கு மடத்துல கைங்கரியம் பண்ண முடியாது சுவாமி. சரி என்ன பண்றதா உத்தேசம், மடத்து வாசல ஒரு இளநீர் கடை போட்டேன் அப்படி குழச்சுப்பேன் அப்படின்னு. சரி போட்டு போனா மடத்து கடை எல்லாம் குடிக்கணும். அப்ப நம்ம அவன் 10 to 12 இருக்கணும் அவன் போடுவான் கடை. அப்ப நீர்மோர் பானகம் கொடுத்தா எல்லாம் இது குடிச்சு போயிடுவான், அவன் கடை வியாபாரம் நடக்காதுன்னு அவன் குழப்பம் நடக்க வேண்டாமா, அதனால 2 to 3 டைம் பாத்துக்கலாம். என்ன ஹிருதயம், என்ன ஹிருதயம், நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியும் சொல்லுங்க பாக்கலாம். நமக்கு பிடிச்ச வசனம் கொடுக்கவே வராது. வில்லல்தான் அல்லலே கிடையாது, அள்ளி கொடுக்கணும் சம்பிரதாயம். விண்டுதான் கொடுக்கணும், வில்லல்தான் திருப்பதி போய் எல்லாரும் போய் 50 லிட்டு வாங்கிட்டு வருவான், விநியோகத்துக்கு 1.5 லிட்டு தான் வரும், மீதி லட்டம்லாம் அதாவது அதுக்குதான் வில்லல் நினைக்கலாமே. இளநீர் குடிச்சா கூட பரமாச்சாரியுடைய லீலையை நினைக்கலாமே. எங்கயா அதிர்ஷ்டம் வர வீணா போச்சுன்னா கூட சரி பரமாச்சாரிய சொல்லிருக்காரு அவளுக்கு போகும் நிறைய இருக்கு. முதல்ல சாப்பாடு வச்சு சத்தம் ஒரு நாள் ஆசை ஒரு நவாகம் ஒரு சத்தாகம். ஆனா ஒவ்வொரு ஊர் பிரசாதத்துக்கு ஒரு மகிமை அது கதையில ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு எப்படி பிரசாதம் விட மாட்டேங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாள் ஆசை பார்க்கலாம் பத்மநாபரை நடத்தி கொடுக்கணும். பத்மபாஷன் எவ்வளவு இருக்கு ஸ்ரீரங்கம் ஒவ்வொரு நிவேதனத்துக்கும் ஒரு மகிமை உண்டு வச்சுக்கோங்க. பத்மா பெருமாசம் நடத்தி கொடுக்கணும். அதனால இனிமேல் பகவத் ஸ்மரணம் பண்ணிட்டு சாப்பிடணும். ஸ்மரணம் அவ்வளவு முக்கியம். மிண்ட பாய்ந்துண்ணும் சோற்றை விளக்கி நாய்க்கிடுமின் நீரே இல்லாட்டி அந்த அன்னம் நாய்க்கு போயிடும். நாமஜபம் பண்ணிட்டு சாப்பிட்டேன்னா அது சத்தியமா நல்லதுக்கு போய் சேரும். அன்னத்தோட மகிமைய வேதம் சொல்லியிருக்கு சுவாமி.
கோவிந்தா கோவிந்தா
சப்த பிரகார மத்யே சர்வித குலோ ஆசமானே விமானே காவேரீ மத்ய தேசே மிருதுதர புனிதா லோக பரியங்க பாகே நித்ரா முத்ரா விராமம்
பகவானுடைய
அனுகிரகத்தினால காவேரி மத்திய தேசே மிருதுகர பனிரா ரொம்ப மிருதுவா இருக்கும். படுத்துருக்கிற எப்படி இருக்குன்னு தொட்டு பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு வர முடியாது. பகவான் இந்த ஆதிசேர் தர்க்கத்துல சயனிச்சிருக்கிறது அந்த சயனங்கிறதே ஒரு முதலாம். நித்ரா முத்ரா கிராமம் நித்ர பண்றா போல காட்டுறதுல அது ஒரு முதலாம். எப்பேற்பட்ட பக்தஜனங்களை எப்படி ரட்சிக்கலாம் அதான் அபிப்பிராயம். படிக்கடித்த மெத்தையில படுத்துட்டு இருக்கிறத தவிர தலகாணி கிடையாது. கைய அப்படி வச்சிருக்கணும். படிக்கடித சிறப்பாஸ்வின்யஸ்தரஸ்தம் ஸ்ரீதேவி பூதேவி பகவான் கால அப்படி பூதேவி ஸ்ரீதேவி பூதேவி அப்படி பரிசுத்த தரணம் ரங்கராஜம் பிரதேகம் சப்த பிராகார மத்திய ஏழு பிராகாரம் ஸ்ரீரங்கத்துக்கும் திருவனந்தபுரத்துக்கும் ரொம்ப டச்சிங் இருக்கு. எப்படி சொல்றேன்னு கேட்டா என்னுடைய சொந்த அனுபவம் சொல்றேன். அங்க ஒரு வருஷம் பாடசாலையில அச்சாரம் வேத பாடசாலை ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் தெருவுல அங்கேயும் சுங்கேரி மடம் அந்த சுங்கேரிபுரத்துல வேத பாடசாலை ஒன்பது பேர்கள் பையன்கள் படிச்சிருந்தோம்னா ஒன்பது பேரும் ஒரே கட்சி இல்லை. மொத்தம் பிராம அத்தியனம் தான் மக்கள் அத்தியனம் பண்றான் மொத்தம் மதம் அத்தியனம் பண்றான். இந்த ஒன்பது பேர்ல மூணு கட்சி அப்படியாம மூன்றரை மணிக்கு ஏந்து ஸ்நானம் வந்து நாலு மணிக்கு இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் சொல்லுங்க. சப்த பிராகாரம் சரசித முகுலோ வாசமானே அதான் கோபால ராகத்துல போட்டேன் இந்த பாட்டு மூன்று மணியை நான் சொல்லி கொடுத்துருக்கனால அப்படியே அற்புதமான கஷேத்திரம் அந்த காவேரி அந்த கொள்ளடம் காவேரியும் கொள்ளடமும் சுவாமிக்கு திருமாலை போடுவார். அம்மா பாட்டெல்லாம் பாடுவார் திருமாலை போல் வரால் காவேரி காவேரி பிறந்த இடத்துல இருந்து சமுத்திரத்துல தங்கமாக வரைக்கும் என்னென்ன கஷேத்திரம் கேட்கணும் அம்மா பாடுவோம் கேட்டு கேட்டு கொஞ்சம் நல்லது. அப்பேற்பட்ட திவ்ய அந்த ரங்கநாதர் கொஞ்சம் பரீட்சை பண்ணி பார்த்தேன். நல்ல சத்பாத்திரம் தானா இவனை திருவனந்தபுரத்துக்கு அனுப்பலாதான் அப்படின்னு கொஞ்சம் பார்க்க போறேன்.
சன்பாத்திரங்கள் மட்டும்தான் திருவனந்தபுரம் வர
முடியும். பகவானுடைய கிருப்பையினால மெட்ராஸ்ல ஒரு சந்திரம் சந்திரன் ஆதம் பாகத்தில் இருக்க அவருடைய அப்பா சுப்பிரமணிய நடபாடிகள் அப்படின்னு திருவங்காட்டுல 45 வருஷம் பாராயணமா நடந்து பாராயணம் நடக்கிறது ரொம்ப சிரமம். 20 கிரகஸ்தால வச்சு சாப்பாடு போட்டு காப்பாற்றி விடலாம், 2 வீதிகளை வச்சு காப்பாற்ற முடியாது. 20 பேர் கிரகஸ்தாலுக்கு என்னென்ன வேணுமோ போட்டு காப்பாற்றலாம். 2 வேதிகளை திருப்தி பண்றது ரொம்ப சிரமம். ஒருத்தர் காபி கொண்டான் பேர், ஒருத்தர் காபிக்கு ஜீவன் இல்லாத கொண்டான் பேர், ஒருத்தர் பாடா கொடுத்துருமோ பேர், ஒருத்தர் லட்சியா கொடுத்தா சார் விளையாட்டு. இந்த அம்மா பாடு ரொம்ப கஷ்டம், ஒரு 3 வேதிகளை வச்சு நினைக்கவே முடியாது. பதில் வயதை பாராயணம் வாங்கான்னு இத்தனையும் மீறி இதெல்லாம் சோதனை. பகவான் வாழ சோதனை பண்ண முடியுமா அப்படிலாம் ஏற்படுத்திருக்க. பிராமணா யாரு அப்படின்னா அவெல்லாம் தேவதைகள், பூ சுவான் சுவர்கள்னாக்க தேவதைகள், சொர்க்கலோகத்துல உள்ளவர்கள்லாம் தேவர்கள், பூலோகத்துல உள்ள தேவர்கள் பூ சுவான் பிராமணா பூ சுவான். வியாக்கியானம் பண்ணீங்கன்னா நிறைய சதனத்தை பூசிப்பா அதனால பூ சுவான் நினைச்சுக்கூடாது. அது ரொம்ப கிழ்த்து வயர் நிறைய சாப்பிடும் பிராமணா போஜன பிரியா, போதனத்தை நல்லா சாப்பிட முடியுமா பிராமணா தான் ரசிச்சு சாப்பிட முடியும். அப்படி வயர் ரொம்ப சாப்பிட்டுட்டாங்க ஜீரணம் ஆகணுமே, சதந்த புனிதா ஜீரணம் ஆயிடுமா, அதனால பூசுறாள் நிறைய சதந்தத்தை பூசுறா அதனால அவளுக்கு பூசுறான்னு பெருமா. அப்படி அர்த்தம் இல்ல. ஏ தேவி தேவா தேவதைகள் வேதாந்த சுவாமி பகவானுடைய ஒரு திவ்ய தேசத்தை பற்றி, பகவானுடைய நிலையங்களை பற்றி, பகவானுடைய பக்தர்களை பற்றி பேசுகிறவாளே புருஷாவதா. யாவந்தி ஹரி கீர்த்தனானி தாவந்தி வேதாட்சரானின்னு சொல்றாங்க. வேத அக்ஷரத்துல ஒவ்வொரு அக்ஷரமும் பகவானுடைய நாமா இருக்கு. எல்லாராலையும் வேதாத்தியனம் பண்ண முடியாது, அதனால சுலபமான வழி நாம சங்கீதம். எல்லாரையும் கரையேற்றணுமே. காசியாண்டு மரணாமுக்தின்னு சொன்னா வாராணசியில போய் மரணத்தை அடைஞ்சா அவளுக்கு மேல மோட்சம் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? காசி என்ன அவ்வளவு பெரிய புண்ணியக்ஷேத்திரமா? கங்கா தீரம், கங்கா தீரத்துல போய் பிராணம் விட்டா மோட்சம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுல ஒரு சூக்ஷ்மமான தர்மம் இருக்கு. காசியில பிரகாசிக்கிறது சாட்சா கிருஷ்ணனாத்தம், விசாலாட்சி அண்ணபூர்ணி காசி விஸ்வநாதன். ஏன் காசியில போய் மனத்தாடினா அடையணும்னு சொன்னார்? பகவானுடைய கருணையை பார்க்கும்போது பரமேஸ்வரன் ஒரு மந்திரம் வச்சிருக்க, அவர் என்ன மந்திரம் சொல்லுவதா எப்போதும் ராம 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 ராமான் தாரகநாமம். தாரகநாமம்னா கரையேற்றக்கூடிய காப்பாற்றக்கூடிய மகா பதிதர்களாக உள்ளவதிதர்களாக உள்ளவர்களையும் பாவனமாக்கக்கூடிய ஒரு நாமா தாரகநாமம். இந்த பரமேஸ்வரன் விஸ்வநாதர் கருண உள்ளத்தோட கருணாமூர்த்தி வேணும். தெய்வங்கள் எல்லாமே கருணாமூர்த்தி. கருணா பிரபாவத்தினால மனுஷாளுக்கு மாத்திரம் முக்தி இல்லை, வயசான கடவாள்லாம் காசியில போய் நான் முக்தி அடையணும். அந்த காலத்துலாம் காசி கொடுத்து ரொம்ப கஷ்டம். கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ் ஒரு 10 மணி நேரத்துல பேணுது, சுலபமா பேணுது. அப்பெல்லாம் அவ்வளவு சாதனங்கள் கிடையாது. வேண்டிய சாமக்கிரியெல்லாம் எடுத்துன்னு நடந்தே போவாளாம். காசிக்கு போயிட்டு வராங்கன்னா மருதிர்மா மாதிரி போற கையில 1 மாசம் ஆகும். ஒரு நாளைக்கு இருந்தா 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தான் நடக்க முடியும். அப்புறம் அங்க உட்காந்து ஏதோ கொஞ்சம் போற சுயம்பாகம் பண்ணி அம்சம் பண்ணிட்டு அதெல்லாம் போவான். அவளை காசியில போய் கர்ப்பவாசம் 10 மாசமாவது அம்மாவுடைய கர்ப்பத்துல 10 மாசம் அந்த மாதிரி இந்த உயிரோட இந்த சரீரத்தோட 10 மாசம் ஆவது காசி அல்லது கடைசி பட்சம் 10 நாளாவது இருக்கும். அதுவும் முடியலையா திரியாஸ்திரம் ஜான்மவி செய்தே 3 நாளாவது கங்காதீரத்துல 3 நாளைக்காவது இருக்கணும் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஐடியா போட்டு நடத்த முடிய காரியம் இல்லை. காசியில போய் பிராணம் உடனும் 80 வயசு கழவா கழவி அப்பாக்கு 80 வயசு அம்மாக்கு 77 வயசு ரெண்டும் காசிக்கு போவோம். காசியில போய் நம்ம அந்த படைப்புல எல்லா வந்த பாசங்கள் எல்லாம் விட்டாச்சு குழந்தைகள் எல்லாம் எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சு அவா குடும்பம் சௌக்கியமா இருக்கட்டும் இனிமே பகவான் ஆலயம் அப்படிங்கிற நோக்கத்தோட அங்க போவா. அங்க போய் கங்கா பானம் கங்கையில ஸ்நானம் பண்ணி கங்கா ஜலத்தை குடிச்சு 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 இப்படி பிராணம் போகக்கூடிய மாதிரி இருக்கிறதா நல்ல புஷ்டியாயிடுவான். அந்த கங்கா ஜலத்தை குடிச்சோம் இப்போதைக்கு பிராணம் போகாதோன்னு அவளுக்கே நம்பிட்டு வந்துடும். இங்க இருக்கிற போது சாப்பாடு இறங்காது அங்க போனவுடனே ரொட்டி நல்ல தூத்து தூத்துன்னா தோகணம் நல்ல பாலில் கிளம்ப விட மாட்டான். வெள்ளம் கலக்காத ஒரு பால் வேணும்னாக்க காசியில போய் சாப்பிடுவோம். காசியில போய் தேடி சாப்பிடணும் மண்வெட்டியில கொடுப்போம் கூட நல்ல உத்தியான பாத்திரம் அது பேர் சொர்ண பாத்திரம்னு பேர் சொல்லுங்க. கொஞ்சம் சொன்னத்துல பாத்திரம் பண்ணி குடிக்க முடியுமா? ஒரு 100 கிராம் என்ன விலை 1 கிராம் என்ன விலை வச்சுட்டு போவோம். அந்த முற்பாத்திரத்துக்கு சொர்ண பாத்திரம்னு பேர் சுத்தமான பாத்திரம் அதுல பாலையோ தொழிலையோ கொடுத்தாங்கன்னா ஆனந்தமா சாப்பிட்டு இந்த சட்டியை போட்டு உடஞ்சு போடுவாங்க. இங்க பார்த்தாலும் சட்டி சில்லு இருந்துட்டே இருக்கும். அந்த ரோடுல எல்லாம் பசு மாடெல்லாம் நல்லா புஷ்டியா இருக்கும். பார்த்தா பயங்கரமா இருக்கும். ஆனா அதே முட்டாது சின்ன சின்ன முடிச்சு அதுக்குள்ளதான் எல்லாம் அதுல பிராணம் போன பாடியும் ஒன்று இருக்கும். மேல பட்டாக்க வீட்டு கிடையாதாங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு வருவாருன்னா ராம 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 ராமன் தான் சொல்லிட்டு வருவாங்க. அந்த சப்த மாத்திரத்தினாலேயே மோட்சத்தை அடைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் கங்கையில ஒரு முக்கு முக்குவோம் முக்கிய ஹரிச்சந்திரா கார் மணிகர்மையா கார் இப்போது பிரகாசமா பிரகாசமா இருக்கும் நல்ல தீப ஜால ஒரு மணி நேரத்துல பக்குவமாயிடும். அவ்வளவு எல்லாம் வரகுதான் வரட்டி கட்டி வேற எதுவும் கிடையாது. எவரோ அடுக்கி வச்சிருப்போம் மேல 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 பல மாதிரி குஞ்சிருக்கும் இந்த சரீரம் அப்படியே பட்டோட கட்டி வச்சிருப்போம். கங்கையில ஒரு முக்கு முக்குவோம் கட்ட மேல வைப்போம் அவ்வளவுதான். ஒரே நாள்ல 2 காரியம் தகனம் சஞ்சயனும் ரெண்டும் ஒரே கருமா. மறுநாள் போய் சஞ்சயனம் பண்ண வேண்டாம் அங்கேயே பார்த்து நின்று பார்த்து வந்துருக்கல அது வேற வச்சுட்டா அங்கேயும் எலக்ட்ரிக்கல் காய்ச்சியா போன மாசம் பேருந்தேன் காய்ச்சி அதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு அப்பேற்பட்ட பகவான் எதுக்கு சொல்ல வரேன் காசியாந்து மரணாமுக்திங்கிறதுக்கு அர்த்தம் உடனே முக்தி கிடைக்காது. மனுஷ சரீரம்னு இல்ல அது நாயா இருக்கட்டும் பன்னியா இருக்கட்டும் கழுதியா இருக்கட்டும் எந்த சரீரம் பிராணனை விட்டுருந்தாலும் ஒரு 100 கிலோமீட்டர் சுத்தளவுல காசிக்கு தான் வரணும். மகாஸ்மசானம் அங்க கொண்டு வச்ச உடனே பரமேஸ்வரன் தன்னுடைய புள்ள அப்பாவை தன்னுடைய மடியில அந்தகாரத்துல சென்று கர்ணமன்றம் ஒரு பையன் சொல்லுவோம் அதுக்கு மூத்த பிள்ளையா உள்ள அத மாதிரி பரமேஸ்வரன் தன்னுடைய கருணை உள்ளத்தினால தன்னுடைய வலது தொடையில அது கழுதையா இருக்கட்டும் நாயா இருக்கட்டும் பட்டின்னு சொல்றான் பட்டியா இருக்கட்டும் அது கருணையினோட மடியில வச்சிருந்து அதோட வலது காதுல பரமேஸ்வரன் ஒரு மந்திரம் சொல்லதான் அதுதான் ராமநாமம். ராம ராம ராமன்னு சொல்லக்கூடிய மந்திரம் பரமேஸ்வரன் வாக்கினாட சதாசிர காலம் பரமேஸ்வரன் ஒரு ஜபம் பண்ற என்ன ஜபம் ராமநாமது அதுதான் தாரக மந்திரம். விஷ்ணோஸ்த விருஜம் சிவகா சிவஸ்த விருஜம் விஷ்ணு பரமேஸ்வரனுடைய ஹிருதயத்துல எப்ப பார்த்தாலும் பெருமாள் உட்காந்துருக்கேனா அதே மாதிரி பெருமாளுடைய ஹிருதயத்துல சிவன் உட்கார்ந்து அதனாலதான் என்ன பகிர்ந்து சிவன் விஷ்ணு அபேதம்
அபேதான மட்டும்
சில பேர் அஜானத்தினால வேதம் சொல்லுவாங்க இதை எடுத்துக்காட்டா அனந்தமுத்தனோர் சுவாமியே கிட்டத்தட்ட சிவன் வச்சிருக்கிறது
தெரியாதவர்களுக்குதான் வேதம்
பகவான் அனந்த சேனத்துல அந்த பத்மநாப சுவாமியே தன்னுடைய கைவிட்ட பரமேஸ்வரர் லிங்க ரூபமா இருக்கு பிரத்யட்சமா நல்லா இருக்கு அதனால இங்க சிவ விஷ்ணு வேதமே இல்லை பெருமாள் சாதிக்கிறாங்க வேதம் தெரியாதவாளுக்கு தான் வேதம் வேதம் தெரிஞ்சவாளுக்கு வேதம் கிடையாது தமிழ் வேதம்னு சொல்லக்கூடிய 4000 லிங்க பிரபந்தமும் சுத்தமா வச்சிருந்துருக்கேன் நாங்க 2390 பஞ்சாதி ஞாபகம் சொல்றவங்களும் தெரியாது 4000 திவ்ய பிரபந்தமும் அவருடைய பிரெயின்ல அப்படியே ஸ்டாக் பண்ணி சொல்லுங்க அந்த மாதிரி பேச முடியுமா நான் சொல்ல முடியுமா சின்ன பிள்ளைய மாதிரி விட்டு நிற்கிறேன் மணி 9000 இது பத்துக்கணும் பாத்து
வேற விஷயம்ன்றது யாராத்து கடிகாரம் தப்பு வரைக்கும் தெரியும்
நீ இப்போதையும் போக மாட்டேன் இங்க வந்து குழந்தை எல்லாம் தாத்தா தாத்தான்னு நம்ம ஊருக்கு வந்துருவோம் சரிப்பா வரேன் அப்படின்னு ரெண்டு பேரும் ஆந்தையாவும் உண்டாட்டியமா கிளம்பி வந்துருப்பா இதோ பிரச்சனா அதோ பிரச்சனான்னு ஒரு நியாயம் ஆச்சரியம் பிராணம் போகாது உள்ள கட்டவும் பிராணம் போகாது மோஸ்ட்ராயும் ஒரு ஸ்டேஷன் ட்ரெயின்ல வரும்போது அதோ கதி இதோ பிரச்சனா அதோ பிரச்சனை பலவிதமான நரகங்கள் குதூரமான நரகங்கள்லாம் இருக்கிறது நரக வர்ணன கர்ப புராணத்துல இருக்குமித்தம் அந்ததாமித்தம் கும்பி பாகம் புன்னாகம் அப்படிலாம் பல நரக வர்ணனை எல்லாம் வந்துச்சு அந்த நரகத்துக்குள்ள ரொம்ப பஸ்லா சூப்பரான நரகம் எதுன்னா புன்னாகம் சொல்லக்கூடிய அதுலதான் பலவிதமான துஷ்ட தந்துக்கள் அதுல விட்டு தெளிவுமா பாவம் பண்ணிப்பாமா கணக்கு இல்லாத பாவம் பண்ணிப்பானா கணக்கு இல்லாத விட ஜந்துக்களோட இவன் காலத்தை கேபம் சுவாமியில் தாக்கிய கேபம்னா காலத்துல ஓட்டம் அந்த காலக்ஷேபத்துல கொண்டு நரக குழியில கொண்டு தள்ளுவான் இவன் எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும் அந்த நரகத்துக்கு போகாத மூலியமா நம்ம காப்பாத்திருவானா அதனால புத்தம்னு வேணாம் புத்தம் திராயத்தை ஈட்டி புத்தம் நல்ல புத்தமா இருக்கு தாய் என் புத்தனே பிறகுல நீங்க நீ நிலவாரிகள் வந்து புத்தனை பத்தி பிரதமா பேசிட்டு போயிட்டு எனக்கு பொண்ணுதான் இருக்கு அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை புத்தானாம் சதகுணம் புத்திரி 100 மடங்கு பிள்ளைய விட அபிமானம் பொண்ணு பிள்ளாச்சுதான் ஏன்னா எவ்வளவு வசதியோட ஆசைக்காரரோட 7வது மாடியில அவர் தூக்கினா இருந்தாலும் எங்க அப்பா அம்மா பார்த்துக்கணும் எங்க பிறந்தான் பிறந்தாங்கிற பாசம் பெண்களுக்கு தான் ஜாஸ்தி இவனுக்கும் அப்பா அம்மா பாசம் இன்னொரு அம்மாவோட இன்னொரு அம்மா வந்து சொன்னா இந்த அம்மா வந்துடும் அது மாதிரி பல பேர் அப்பா அம்மாவை வச்சு காப்பாத்தலன்னா அவனை விட பாப்பம் இல்லவா யாருமே வாகஸ்தாவிவ சம்ருத்த வாகஸ்த பிரதிபந்தது ஜெகத பிதரவு வந்து பார்வதி பிரதமர் நம்மளுடைய சரீரம் ஏற்பட்டதுக்கு காரணம் இந்த அப்பா அம்மா தானே இந்த அப்பா அம்மா தான் பார்வதி பரமேஸ்வரம் கோவிலுக்கே போவான் தான் அப்பா அம்மா தான் நமஸ்காரம் பண்ணி குழந்தைகளுக்காக நல்ல குழந்தைகள் அப்பா அம்மாவை மூணு பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டாக்க எல்லா தெய்வத்துக்கோளுக்கும் போன படம் ஒரு கிடைச்சு அந்த புத்தொழுங்கிறதுக்கு மூணு காரணம் சொல்றேன் புத்திரைத்து புத்திரதா புத்திரன் என்ன பண்ணுவா ஜீவதோ வாக்கியகரணாது பிரத்யப்தே பூரி போஜனாது சொல்லக்கூடிய நரகத்துக்கு போக முடியாமல் காப்பாத்திருக்கிறால புத்திரம் ஒரு பேர் சொன்னேன் ஆனா இவனுடைய கடமை டூட்டி ஒண்ணு இருக்க என்ன டூட்டி வந்தேனா ஏ யாமா அங்கவா அப்படின்னு அம்மாவோ அப்பாவோ கூப்பிட்டா அங்க வந்து நிற்கணும் ஏமா எதுக்கு கூப்பிட்டேன்னு கேட்டுன்னா அங்கே நின்றுக்கூடாது ஏமா நான் சீனிதான் இருக்கேன் தொந்தரவு பண்ணாது அப்படிலாம் தர்மம் புத்திரம் இல்ல என்ன என்ன அதுதான் அணைப்புள்ள தர்மம் இல்ல அதுக்கும் பிள்ளைன்னு தான் பேரு இவனுக்கும் பிள்ளைன்னு தான் பேரு நீ தன்ன பிள்ளையா பண்ணிருந்தாலும் நிறைய தேங்காய் இருக்கணும் இறங்கி அவரை எப்படி எப்படி சாப்பிட்டுருக்கலாம் இவனால ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல அப்படி கூட்டாங்க அந்த கடைசி வார்த்தையை சொல்லி அம்மா முடிக்கிறதுல அங்க வந்து நிக்கணும் நேர அவன்தான் அந்த மாதிரி லட்சணம் சொன்னா எத்தனை நாள் இருக்க போறாங்க அப்பா அம்மா எத்தனை நாளைக்கு இருப்பா கழிவு இருக்கிற 100 வயசு வேணா இருந்தான் நேரம் மகாபிரியவா சந்திரசேகரன் சொல்லி 100 வயசு இருந்தான் சதாப்தி அவளை வந்தா சதாப்தின்னு ஒரு ட்ரெயினே விட்டான் ட்ரெயினுக்கே சதாப்தின்னு ரொம்ப ஸ்பீடா போகணும் 100 வயசு பூர்ணமா இருந்தவா காஞ்சி ஜெகத்திரு சந்திரசேகரன் சிவனுக்கு அபேதம் இல்லாத அழகா சுவாமிகள் நன்னா சொன்ன சந்திரசேகரேந்திர சரஸ்வதி பிரத்யக்ஷமான தெய்வம் அப்பேற்பட்ட மகானை பத்தி பேசக்கூடிய குருவாரம் நீங்க வியாழக்கிழமை தானே குருவாரத்துல குருவை பற்றி பேசக்கூடிய ஒரு பாக்கியம் நினைச்சதே பெரிய புண்ணியம் அவர் தான் பிரேரணை பண்ற சுவாமிகள் வந்து திருமாலையும் தான் பேருந்து கருத்துக்கு திருமாலை ஜாட்சியானம் பண்ணிருக்கிற போது சந்திரசேகரேந்திர சௌதரி பற்றி பேச வேண்டிய ஒரு காரணம்னா அவளே இங்க வந்து கதை கேட்கிறாங்க இந்த திருமாலை பாகத்தை கேட்கறதுக்கு அவளுக்கு பரம சந்தோஷம் நம்ம கண்ணுக்கு இந்த ஊன கண்ணுக்கு தெரியல பிரத்யட்சமா அவங்க வந்து கேட்டுக்கிறதுனாலதான் அவளுடைய வாக்கினால அவளை பத்தி சொல்ல முடியுமா அவங்க எல்லாம் கேட்கக்கூடிய பாக்கியம் குருவாரம் குருவாரத்துல அவருடைய பெரிய பாக்கியம் திருத்து புத்திரதா அப்பா அம்மா கூட்டா உடனே அங்க வந்து நிற்கணும் ஒரு காலையும் சொன்னா உடனே சரி அந்த கடந்த புரிந்தா புரிக்கணும் நெருப்புல விழுந்தா விழலாம் ஏன்பா விழுந்ததுன்னு கேட்கறது அவன காரணம் கேட்கறது அவன் புள்ள இல்ல அவன் தான் புத்திரம் இந்த காலத்துல நல்லா எதிர்பார்க்க முடியுமா
உனக்கு ஒண்ணு தெரியாது
பழைய பதவி 10 முதல் பேசாம கம்ப்யூட்டர் உலகம் நீ அந்த காலத்துல உள்ள சொல்லிட்டு இதையோ புரிஞ்சு
அதை பார்த்துதான் சாப்பாடு
படிப்பு எனக்கு படிப்பேற போறது அதுல அவ்வளவுதான் வரும் பொய்யான உலகம் பொய்யான டிவி பொய்யான பொம்மைக்கு ஏதோ இன்ஜெக்ஷன் பண்ணி அது ஏதோ மருந்து போட்டு அது பேசுறது ஓடுறது வருது அதை பார்த்துட்டே உலகத்துல ஒரு சயத்தை பேசிட்டு பகவன் நாமாவை கேட்கக்கூடிய காலம் தான் அந்த காலம் பகவன் நாமா காதுக்குள்ள போனவங்க காதை விரிச்சு வச்சிருக்கான் கண்ணால அவங்களுக்கு பார்க்கணும்னா கண்ணை இழுக்க முடியுதான் கூட தெரியாது மூக்கால அந்த குப்பத்துடைய வாசனை ஐயோ அந்த போன ஒரே சாக்கடை நாத்தமா நான் வந்து துர்க்கம் தான் நீ அங்க போய் இருந்து சாமி அனுப்பிச்சுதான் சாமியும் சொல்லக்கூடிய அவர் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு பிரபாகரன் சார் என்னுடைய பாக்கியமும் ஒரு பெரிய ஆளும் அவர் நடத்திருந்து நம்ம சேர்த்து உட்காந்து வச்சு மாலை எல்லாம் போட்டிருக்கேன். எங்க அப்பா அம்மா பண்ணிக்கா
ஸ்ரீரங்கத்திலேருந்து காசி எல்லாம் போயிட்டு கடைசியில திருவண்ணாமலை கொண்டு விட்டுருக்காரு நம்மள. மரண யாத்திரைக்கு முன்னாடி என்ன உண்டோ எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அதனால வேதத்துக்கு முன்னாடி நான் உட்கார்றதுதான் தப்பு. சரி, ராதே கிருஷ்ணா தர்ம விஷயங்கள் பாகவத தர்மம் வாங்கிக்கிறது உங்களுக்கு பிரிச்சுவரிடே போனோம் நீங்க அவ்வளவுதான். அதனால பாகவத தர்மம் நாம தர்மம் சொல்லிட்டு இருந்தோம். வைதிக தர்மத்தை கொண்டு புத்திர தர்மம் புத்திரிய தர்மம் அந்திம கால தர்மம் எல்லா தர்மமும் பகவான் உங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருக்கா வாங்கி அனுபவிக்க வேண்டியது உங்களுக்கு. ராதே கிருஷ்ணா சுவாமி டெய்லி வரணும்.